இன்று காலையில் இங்கு இருப்பதற்கும் மேடைக்கு வருகின்ற போது கேட்டு இந்த அறிவுரைக்காகவும் மிக்க மகிழ்ச்சியாயிருக்கிறோம். தாமதமாக வந்ததற்காக வருந்துகிறேன். நான் இங்கே உள்ளே வருவதற்கு முன்னதாக அங்கே கார்களிலும் ஆம்புலன்ஸ்களிலும் அதுபோன்ற வாகனங்களிலும் அமர்ந்திருந்து உள்ளே வர முடியாமல் இருந்த வியாதியஸ்தர்களை அங்கே சந்தித்து விட்டு வருகிறேன். உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது அந்த சிறு குழந்தையை வைத்துக் கொண்டிருக்கும் அந்த சகோதரியால் இன்று மத்தியானம் இங்கே வர முடியாதோ என்று ஐயுறுகிறேன். கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த மாலையும் கூட நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அந்த சகோதரியால் குழந்தையை மாலையில் பிரதிஷ்டை கொண்டு வர முடியவில்லை என்றால், இந்த முறை நான் வெகுநேரம் நின்று கொண்டிருக்கையில் பிரதிஷ்டைக்காக பிள்ளையை இப்பொழுது இங்கே கொண்டு வரும்படி அவரிடம் கூறுங்கள். அவளால் இன்றிரவு திரும்பி வரக்கூடும் என்றால் அது நமக்கு சற்று சாதகமாயிருக்கும். ஆனால் அவளால் செய்ய முடிந்ததை செய்யும்படி விட்டுவிடுங்கள். அவளால் மாலையில் வர முடியவில்லை என்றால் அந்த குழந்தையை இப்பொழுதே பிரதிஷ்டைக்காக கொண்டு வரட்டும். இப்பொழுது நான் பேசிக் கொண்டு இருக்கையில் வர வேண்டுமானால் இதுவே ஏற்ற நேரமாயிருக்கும்.
Now tonight there is a very special I want to speak
இன்றிரவு ஒரு மிக விசேஷமான செய்தி, ஒரு தீர்க்கதரிசன செய்தி. ஐயன்மீர் இதுவா சமயம் என்ற பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். எனவே கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இதுவா சமயம் ஐயன்மீர், அல்லது ஐயன்மீர் இதுவா சமயம் என்ற பொருளின் பேரில் இன்றிரவு நான் பேச விரும்புகிறேன். பின்னர் சபையின் முன்பாக நான் இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த சில தினங்களில் நான் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ மகத்தான காரியங்களை சுட்டிக்காட்டும் அநேக காரியங்கள் சம்பவித்திருக்கிறது. தேவனுடைய படிகள் எப்பொழுதும் மனிதனால் ஆராய்ந்து அறியப்பட முடியாதவர்களாய் இருக்கிறது. எனவே நாம் விசுவாசத்தை கொண்டுதான் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். யாராவது தேவனை விளக்கி கூற முடியுமானால் அப்பொழுது விசுவாசம் அவசியமாய் இருக்காது. ஏனென்றால் நீ அதை அப்போது அறிந்திருக்கிறாயே. ஆனால் நாமோ விசுவாசத்தினால் நடக்கிறோம். வழக்கமான ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடத்த முயற்சிக்கலாம் என்று இன்று காலையில் நினைத்தேன். ஏனென்றால் நான் இங்கே வந்து இத்தனை பேர் நின்று கொண்டும் எவ்வளவு நேரமாக காத்துக் கொண்டும் இருக்கிறதை கண்டவுடன் ஒரு விதமாக என் மனதை மாற்றிக்கொண்டேன். பின்னர் இன்றிரவு அப்படியானால் நான் சொல்ல விரும்பினதை சொல்லப் போகிறேன். உங்களில் அநேகர் கூறி வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். கடந்த சில வாரங்களாக இதை அறிவிக்காமல் தவிர்த்து வந்தேன். அதாவது அரசாங்கத்தோடு எனக்கு இருந்த வருமான வரி வழக்கு சம்பந்தமான உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. வழக்கு முடிவடைந்து எல்லாம் தீர்ந்துவிட்டது. உங்களில் அநேகர் புரிந்துள்ளபடி அவர்களுக்கு எனக்கு எதிராக இருந்ததெல்லாம் கூட்டங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்ட காசோலைகள் தான். இருப்பினும் அவைகள் என்னுடையவைகள் என்றும் என்னுடைய சொந்த சொத்து என்ற அடிப்படையின் கீழ் அதற்காக என்னிடமிருந்து $350,000 வரியாக வசூலிக்க விரும்பினர். ஆனால் அது என்னுடைய அல்ல, அது கூட்டங்களுக்காக கொடுக்கப்பட்ட தொகைகளாகும். சபை அதை குறித்து அறிந்திருக்கிறது. நீங்கள் யாவரும் அதை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். இறுதியாக அவர்கள் ஒரு முடிவான கட்டத்துக்குள் வந்தார்கள். என்ன நடந்தது என்பதை நான் சுருக்கமாக உங்களுக்கு கூறுகிறேன். நான் நினைக்கிறேன் அவர்கள் சுமார் 3 முதல் 5 வருடங்களை இதற்கும் அதற்குமாக எல்லா காரியங்களுக்கும் எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு எதிராக அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. எனவே அதற்காக என்னை குற்றவாளியாக்க முடியவில்லை. எனவே குற்றம் சாட்டுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. எனது அறியாமையினால் தான் இப்படி ஆயிற்று என்று மட்டும் கூறினார்கள். சட்டத்தை குறித்து அறிவும் அறியாதவனாயிருந்தேன். அவர்கள் என்னிடத்தில் காசோலைகளை கொண்டு வருவார்கள். நான் அதில் கையெழுத்திட்டு என் பெயரை எழுதுவேன். அதை கூட்ட செலவுக்கு கொடுப்பேன். என்னுடைய பெயரை எழுதும் வரைக்குமா அது என்னுடைய பணமே ஆகும். உங்களுக்கு புரிகின்றதா? அது உங்களுக்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் அவைகள் உன்னுடையவைகள். அப்படியானால் நீ அவைகளை சபைக்கு கொடுத்தாய். உன்னுடைய பெயரை அதில் கையெழுத்திட்ட மாத்திரத்தில் அவைகள் உன்னுடையவைகள். அவைகள் எதற்காக கொடுக்கப்பட்டு இருந்தாலும் அக்கறை இல்லை. அவைகள் உன் பெயருக்கு எழுதப்பட்டிருந்தது என்றார்கள். ஆனால் ஒரு கால அவர்கள் தனிப்பட்ட அன்பளிப்பு என்று எழுதியிருந்தால் அது சரியாயிருந்திருக்கும். ஆனால் அவர்களோ வில்லியம் பிரண்ணாம் என்று எழுதியிருந்தார்கள். புரிகின்றதா? நான் என்னுடைய பெயரை அதில் எழுதினவுடன் அது வேலையை செய்தது. அதுவே போதுமானதாக ஆகிவிட்டது. முடிவிலே ஜெபத்தோடு எல்லாம் முடிந்தது. பின்னர் சமீபத்தில் எனக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது. உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு மகத்தான கருத்த புகையடைந்த மங்கிய ஒரு மனிதன், ஒரு முதலையை போன்று எறும்பு விலர்களை உடையவனாய் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தான். என்னிடத்திலே ஒரு சிறிய கத்தி அது போன்றது ஏதோ இருந்தது. அவனோ அவன் மேல் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை உடையவனாய் இருந்தான். என்னால் ஒன்றும் செய்ய முடியாதவனாய் உதவியற்ற நிலையில் நான் இருந்தேன். பின்னர் கர்த்தர் காட்சியில் வந்தார். அது ஜெயிக்கப்பட்டாயிற்று. அதை குறித்து நான் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னதாகவே சொல்லிக் கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். அந்த ஒரு நாள் அவர்கள் ஒரு சமரச ஏற்பாட்டை எனக்கு அளித்தனர். என்னுடைய வழக்கறிஞர் நியூ அல்பேனியாவில் இருக்கும் திரு ஆஸ்பீசனும் இந்தியானா போலீசில் உள்ள ஐஸ் மில்லரும் இந்த வருமான வரி வழக்கு சம்பந்தமாக என்னை அங்கே வரும்படி அழைத்தனர். நானும் சகோதரன் ராபர்ட்சனும் என்னுடைய மனைவியும் சபையின் தர்மகர்த்தாக்களும் எல்லாருமாக அங்கு போயிருந்தோம். போன போது அவர்கள் அரசாங்கம் சமரசம் செய்து கொள்ள விரும்புவதாக தகவல் தெரிவித்தனர். நான் சொன்னேன், நான் யாரிடத்திலாவது கடன்பட்டிருந்தால் நான் கொடுத்து விடுவேன், ஆனால் என்னால் முடிந்ததை நான் செய்வேன், ஆனால் நான் யாருக்கும் கடன் பாக்கியே இல்லை. எனவே நான் சொன்னேன், உத்தமமாக தேவன் அதை அறிவார் என்றேன். நான் குற்றவாளியானால் அவர்கள் ஏன் என் மேல் குற்றம் சுமத்தவில்லை? அதை செய்ய அவர்களுக்கு தான் 5 வருடங்கள் இருந்தது. ஆனால் அதை செய்யத்தக்கதாக அங்கே அவர்களால் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறினேன். எனவே நான் இல்லை என்று சொன்னேன். நான் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் நிரூபிக்கும் மட்டுமாக நான் பணம் கட்ட மாட்டேன் என்றேன். பின்னர் வழக்கறிஞர் என்னை உள்ளே அழைத்துக் கொண்டு போய் என்னுடன் பேசி, நாம் இதை வழக்காட முயற்சிக்கலாம், அரசாங்கமும் அதை முயற்சிக்கும் என்று கூறினார். அப்படி அவர்கள் செய்தாலும் அவர்களால் உனக்கு எதிராக கண்டுபிடிக்க கூடியது அந்த ஒரே ஒரு காரியம்தான் நீ செய்தது. நான் இதை செய்த விதம்தான் கணக்கு வழக்கு எழுதி வைக்கும் முறைமைகள் எனக்கு தெரியாது. எனவே அது எனக்கு உத்தமமாய் தெரிந்ததோ அந்த விதமாகவே நான் அதை செய்தேன். அது எனது கணக்கில் செலுத்தப்படவில்லை. அது எப்போதும் சபையின் பேரில், கூட்டத்தின் பேரில் தான் வங்கியில் போடப்பட்டது. புரிகின்றதா? எனவே அதை குறித்து நான் செய்யக்கூடியதாய் அங்கே ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னார், 15,000 டாலர்களுடன் அபராதமாக ஒரு 10,000 டாலரும் கொடுத்தால் ஒரு சமரசத்தை ஏற்படுத்த அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள் என்று. வக்கீலின் கட்டணம் ஒரு 15,000 டாலர்கள், ஆக மொத்தம் 40,000 டாலர்கள் ஆகிறது. அதற்கு பின்னும் அவர்கள் இன்னும் ஒரு 5,000 டாலர்கள் அதிகமாக வேண்டும்
என்றனர்.
உலகத்தில் எங்கு போய் என்னால் எப்பொழுது 40,000 டாலர்கள் பெறட்ட முடியும்? நான் சொன்னேன், இங்கே என்னுடைய வங்கி கணக்கை பார்த்தால் ஒரு 100 டாலர்கள் அல்லது சற்று குறைவாக இருக்கலாம். நான் எங்கே போய் 40,000 டாலர்களை கொண்டு வர முடியும்? அதற்கு ஈடுகட்ட என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. என்னிடத்தில் அதெல்லாம் இல்லை, அவ்வளவுதான் என்று. அதற்கு அந்த வழக்கறிஞர் என்னிடத்தில், திருவாளர் பிரணம், இதுதான் விஷயம். நாம் இதை வழக்காட முயற்சித்தால் நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. நாம் அதை ஜெயிக்கலாம். ஏனென்றால் நான் செய்ய போவது இதுதான். அந்த பணம் எல்லாவற்றையும் உம்முடையது என்று அவர்கள் உரிமை கோருவார்கள். ஏனென்றால் அவை எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய கையெழுத்தை பதிவு செய்திருக்கிறேன். அந்த காசோலைகள் யாவும் பிரண்ணாம் கூட்டங்கள் என்றும் பின்னர் ஒரு சபை என்றும் வங்கியின் கணக்கில் போடப்பட்டு இருந்தும் அவைகள் உம்முடையவைகள் என்று அவர்கள் உரிமை கோருவார்கள். எனக்காக நான் செலவழித்ததாக ஒரு காசு கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் உண்மை. தேவன் அதை அறிவார். இதையெல்லாம் அறிந்தவர்களும் இத்தனை காலமும் என்னோட இருந்தவர்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து நான் ஒரு சல்லி காசு கூட எனக்காக செலவழிக்கவில்லை. எல்லா காசோலைகளும் மற்ற காரியங்களும் எல்லாவிடத்தும் தேவனுடைய ராஜ்யத்துக்காகவே செலவிடப்பட்டது. ஆனால் அதை பார்த்தீர்களா? ஆனால் அதை பற்றி பரவாயில்லை. அது முதலாவதாக என்னுடையதாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னரே அது சபையுடையதும் கூட்டத்தினுடையதுமாகும். அதை செய்வதற்கு அவர்களிடத்தில் ஒரு வழி இருக்கிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனின்று தப்பிக்கொள்ள எல்லா விதமான போக்கையும் அவர்களால் செய்ய முடியும். எனவே பின்னர் நான் சொன்னேன், நான் அதை செய்ய மாட்டேன் என்று. அவர் சொன்னார், சரி, அந்த விதமாக நாம் வழக்கு ஜெயித்தால், ஏனென்றால் நான் அதை தனிப்பட்ட வெகுமதிகள் என்று அறிவித்து விடுவேன். புரிகின்றதா? அரசாங்கத்தினால் அது தனிப்பட்ட வெகுமதிகள் என்று நான் அறிவித்து விடுவேன். அவர் மீண்டுமாக, பின்னர் நான் அதை அவிதமாய் செய்யும் போது 10,000 டாலர்களுக்கு மேல் எல்லாம் உம்முடைய சொத்தாகிவிடும். அதற்கு பிறகு நீர் மீண்டுமாய் அதற்குள்ளாக இழுக்கப்பட்டு அவைகளெல்லாம் தணிக்கை செய்து தீர இன்னும் 5 ஆண்டுகள் அலைக்கடிக்க வேண்டியதாக இருக்கும் என்றார். புரிகின்றதா? நீங்கள் ஒரு காசோலையை எழுதும் போது அது பட்டுவாடா செய்யும் தளத்தின் வழியாகத்தான் போகும். அவர்கள் அந்த காசோலையை அப்படியே ஒளிப்பதிவு முறையின்படி ஒரு நகல் எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நிச்சயமாக அபிதமாக சென்ற காசோலை யாவற்றின் நகலும் என்னிடம் இருக்கின்றது. எனவே அவர்கள் அந்த இடத்தில் தான் அவர்களால் மீண்டுமாய் உண்மை சிக்க வைக்க முடியும் என்றார்கள். என்னுடைய வழக்கறிஞர் சொன்னார், திரு பிரண்ணம் அவர்களே, இன்னொரு காரியம், அந்தபடியாக நீர் எப்பொழுதாவது அரசாங்கத்தால் பரிசோதனைக்கென்று அழைக்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்னர் நீர் என்ன செய்தாலும் சரி பொதுமக்கள் கண்களில் ஒரு ஏமாற்றுக்காரனாகவே காட்சியளிப்பீர் என்றார். புரிகின்றதா? ஆனால் அவ்வளவுதான். மிசிசிப்பியில் இருந்த அந்த சிறிய பாப்டிஸ்ட் ஊழியக்காரனை பாருங்கள், அந்த மனிதனை. அவர் உள்ளே வந்து என்னை நிந்தித்தார் என்று ஒரு ஸ்திரீ கூறினார். அந்த மனிதனோ தேசத்தின் ஊடாக எல்லா இடங்களில் இருந்தும் அந்த பெண் குற்றப்படுத்தின அந்த நேரத்திற்கு 2 நாட்களுக்கு முன்போ அல்லது ஒரு நாள் அதற்கு பிந்தியோ தான் அந்த இடத்திலே இல்லை என்று சாட்சியங்களோடு வந்து நிரூபித்தார். நியாயாதிபதி அன்று கண்டு அப்படியே அதை திருப்பி அவனை அவமானப்படுத்தினார் என்று அந்த ஸ்திரீயின் மேல் மானநிஷ்ட வழக்கு தொடர விரும்பினார். அந்த போதகரோ அவளை அப்படியே போக விடுங்கள் என்றார். இவ்விஷயம் அந்த தேசத்தின் ஊடாக கருத்து கணிப்புக்காக விடப்பட்ட போது என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? 75% அமெரிக்க ஜனங்கள் நெருப்பில்லாமல் புகையாது, எங்கே புகை இருக்கிறதோ அங்கே நெருப்பு இருக்கிறது என்றார்கள். அந்த சிறிய போதகர் நானோ அல்லது வேறு யாரோ எவ்வளவு நிரபராதியாக இருக்க கூடுமோ அப்படி இருந்து கொண்டு தன் ஜீவிய நாட்களெல்லாம் அந்த அவமானத்தை அவனுக்கு அறி குறித்து ஒன்றும் அறியாதிருக்கும் போதே அவன் சகித்துக் கொண்டிருக்க வேண்டியவனாய் இருந்தான். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று என் ஜீவியத்தை சிறைப்படுத்தி ஜனங்கள் உங்களுடைய வரிகளை செலுத்தும்படி முயற்சித்து சரியான காரியங்கள் எதுவோ அதை செய்து நேர்மையற்றவர்களை சரியான மனிதர்களாக மாறும்படி செய்து பின்னர் நானே ஒரு நேர்மையற்றவனை போல ஆக்குகிறது குறித்து நினைத்து பார்க்கையில் சிறிது நேரம் நான் மிகவுமாய் வேதனைப்பட்டேன். இந்த உலகத்தில் தான் நான் என்ன செய்து விட்டேன் என்று எண்ணினேன். பின்னர் அது என் நினைவுக்கு வந்தது. நான் வேதத்தை நோக்கி பார்த்தேன். விதிவிலக்கின்றி ஆவிக்குரிய ஊழியத்தை உடையவனாய் வேதத்தில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் சாத்தானால் ஒடுக்க நெறிமுறைகள் அல்லது வேறு ஏதோ காரியங்களில் அவனை பிடிக்க முடியவில்லை என்றால் அரசாங்கத்தைக் கொண்டு அவனை பிடித்து விடுவான். நீங்கள் திருப்பி வேதாளத்தில் எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள். இன்னும் கீழ் நோக்கி மோசே, தானியேல், எபிரேய பிள்ளைகள், யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து முதலானோர்கள் அரசாங்க கொடூர தண்டனையினால் மரித்தார்கள். பவுல், பேதுரு, பெரிய யாக்கோபு, சின்ன யாக்கோபு, அவர்களில் ஒவ்வொருவரும் அரசாங்க கொடூர தண்டனையினால் மரித்தார்கள். காரணம் என்னவென்றால் எல்லா அரசாங்கமும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிறது. இயேசு அந்தவிதமாக கூறினார். வேதம் அதை கூறுகின்றது. புரிகின்றதா? ஒவ்வொரு அரசாங்கமும் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஆளுகை செய்யப்படும் ஒரு அரசாங்கம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அது 1000 வருஷ அரசாட்சியின் போது இருக்கும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கங்கள் அவைகள் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் பின்னணியில் பார்க்கும்போது அவைகள் சாத்தானால் ஆளப்படுகிறது. இந்த ராஜ்யங்கள் என்னுடைய அவைகள், எனக்கு விருப்பமானபடி நான் அவைகளுக்கு செய்கிறேன், நீர் என்னை ஆராதிப்பீரானால் நான் இவைகளை உமக்கு கொடுக்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொன்னார். பின்னர் எனக்கு உற்சாகம் குன்றியது. நான் சொல்வதை என் மனைவி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் வீட்டிற்கு போய் நான் சொன்னேன், இல்லை ஐயா, நான் அதை கொடுத்தாக வேண்டியதாக இருந்தால் அதை நான் செலுத்தி விடுவேன். நான் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எனவே நான் அதை செலுத்தப் போவதில்லை, அவ்வளவுதான். அப்படியே இருந்தாலும் என்னால் எப்படி செலுத்த முடியும் என்றேன். எனவே நான் வீட்டிற்கு போய் என் மனைவியிடம், மேடா, பிள்ளைகளுடைய முகத்தை கழுவு, அவர்களுடைய துணிகளை ஆயத்தம் செய், நான் புறப்படுகிறேன் என்றேன். நான் சொன்னேன், அவர்கள் விட மாட்டார்கள், எல்லா காரியமும் தலைக்கீழாக இருக்கிறது, நான் என்னதான் செய்து விட்டேன், நீயே சொல் என்றேன். இருப்பினும் நான் $40,000 செலுத்த வேண்டுமா? அது எந்த அளவுக்கு என்னை பாதிக்கும் என்று உங்களுக்கு தெரியாது என்று சொன்னேன். ஒரு நல்ல சிறிய மனைவியை போன்று அவள் வந்து கூறினாள், நானும் நான் புறப்படுகிறேன் என்றேன். அது ஏதாவது நன்மையை உண்டாக்குமா? அதை குறித்து ஜெபித்து விட்டீர்களா என்று அவள் கேட்டாள். நான் நினைத்தேன், ஒருவேளை மீண்டும் ஜெயிப்பது நல்லதாயிருக்கும் என்று. நான் திரும்பி உள்ளே போனேன். அவர் எனக்கு ஒரு வேத வார்த்தையை கூறினது போன்று இருந்தது. தேவன் அதை குறித்து என்ன செய்திருக்கிறார் என்று நாங்கள் எப்பொழுதும் வேத வார்த்தைகளை கவனிக்க விரும்புகிறோம். நீங்கள் பார்த்தீர்களா? அரசாங்கத்திடம் அவரை குற்றப்படுத்தும் நோக்கத்துடன் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் இவ்விதமாய் அவரிடம் கேட்கப்பட்டது. அதாவது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அதற்கு அவர், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கும் சொரூபமும் மேலெடுத்தும் யாருடையது என்றார். அது ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். நான் வேதத்தை திருப்பி அதை வாசித்து விட்டு, உண்மையாகவே கர்த்தாவே, அது சரிதான், ஆனால் இது ராயனுக்கு சொந்தமானது அல்லவே, இது உம்முடையவைகள், அது ராயனுடையது அல்ல, அது என்னுடையதாக இருந்தால் நான் இன்னும் கூடுதலாக வரி முதலானவர்கள் செலுத்த வேண்டியதாக இருந்தால் அது வித்தியாசமானதாக இருக்கும், அது ராயனுடையது. ஆனால் இதுவோ உம்முடையதாக இருக்கிறது. புரிகின்றதா? முதல் ஸ்தானத்திலேயே அது ராயனுடையதாக இருக்கவில்லை என்று எண்ணினேன். உங்களுக்கு தெரியுமா, அவர் பதிலை எப்பொழுதும் வேதத்தில் உடையவராய் இருக்கிறார். நான் இன்னும் சற்று தொடர்ந்து வாசித்தேன். அவர், சிமியோனே உன்னிடத்தில் தூண்டில் இருக்கிறதா? பார்த்தீர்களா? நீ எப்போதும் தூண்டில் ஒன்றை உன்னிடம் வைத்துக் கொண்டிருப்பாயே. நான் அங்கே இன்று காலையில் ஆற்றில் மீன் வங்கியில் பணம் செலுத்தி விட்டு வந்திருக்கிறேன். நான் பணம் கட்டியிருக்கிறேன், எனவே வங்கியாளர் நிச்சயமாக உள்ளதை திருப்பி கொடுப்பார். நீ அங்கே போய் உன்னுடைய தூண்டிலை ஆற்றிலே போடு, அதை மேலெடுத்து உடனே வாயை திறந்து பார். உங்களுக்கு புரிகின்றதா? அவன் அந்த பணத்தை உன்னிடம் தருவான். நாம் அவர்களுக்கிடையிலா இருக்க வேண்டாம். அவர்களுக்கு எந்த எதிர்ப்பையும் கொண்டு வராதே. புரிகின்றதா? சீமோனே, அதை கொண்டு போய் அதை உனக்காகவும் எனக்காகவும் செலுத்துவாயாக என்றார். மெய்னான் தேவனே, உம்முடைய மீன் வங்கிகளும் இன்னும் மற்ற எல்லா காரியங்களும் தேசத்தின் ஊடாக இருக்கிறது. ஆனால் அது எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை என்று நான் நினைத்தேன். நான் திரும்பி சென்றோம். என் வாக்குறுதி சீட்டிற்கு சாதகமாய் துணை நின்ற சகோதரர்களை இங்கே சபையில் ஒன்று கூட்டினேன். நான் வாக்குறுதி சீட்டை எழுதி கொடுத்து $40,000 பெற்று அதை கொடுத்து தீர்த்து விட்டேன். நான் வீட்டிற்கு போனேன். நான் காசோலையை எழுதி கொடுத்த விதத்தை குறித்து அறிய விரும்பினேன். ஏனென்றால் அவர்கள் மீண்டும் என் மீதில் எழும்பி வருவார்களோ என்பதனால் நான் எல்லா வரி பாக்கிகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளேன் என்று இதன் மூலமாக தெரிவிக்கிறேன் என்று எழுதியிருந்தேன். அதன் மேல் யார் ஒப்புதல் கையெழுத்திடுவார்களோ அவர்கள் அதற்கு பின்னர் நிச்சயமாக ஒரு குழப்பத்துக்குள்ளாவார்கள் என்றேன். அவர்கள் அதை செய்து விட்டார்கள் என்று அறிந்து கொள்ள நான் வங்கியாளரிடம் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். முடிவில் பாப் அவர்கள் அதை செய்து விட்டார்கள் என்று கூறினார். நான் உள்ளே போவதை மனைவியின் தோளின் மேல் என் கரத்தை வைத்து, ஏனே நான் விடுவிக்கப்பட்டேன் என்றேன். கட்டுகளில் நின்று விடுதலையாக இருப்பதென்றால் என்ன ஒரு உணர்வு தெரியுமா? ஆக என்னால் திருப்பி செலுத்த முடியும். அது எனக்கு மிகவும் சுலபமாக்கிவிட்டார்களோ? வருடத்திற்கு $4,000 வீதம் என்னால் செலுத்தும்படி ஆக்கிவிட்டார்கள். இனிமேல் நான் வீணாக சுற்ற முடியாது. நான் புறப்பட்டு போய் வேலையில் இறங்க வேண்டும். அதை செலுத்தி தீர எனக்கு 10 வருடங்களாகும். இயேசு கிறிஸ்து வராமல் இருந்தால், அவர் வந்து விடுவாரானால் எல்லா கடன்களும் தீர்க்கப்பட்டு விடும். அது எதிரானது. உங்களுடைய எல்லா ஜபங்களினாலும் தான் என்று நம்புகிறேன். இன்றிரவு அதற்கு சிறிது சம்பந்தமாய் நான் தொடர்ந்து கூறுவேன். ஆனால் எனக்கு உதவி செய்தது உங்கள் ஜபங்கள் தான். உங்களுக்கு மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எங்கே இருந்தாலும் சரி, நான் இதை ஒருபோது மறக்க மாட்டேன். இன்றிரவு கர்த்தருக்கு சுத்தமானால் எனக்கு தெரிந்த சில உண்மைகளை நான் கூற விரும்புகிறேன். எனவே தவறாது இன்றிரவு கூட்டத்துக்கு வாருங்கள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஐயன்மே, இது என்ன சமயம்? இவ்வாரத்தின் மற்ற நாட்கள் யாவற்றிலும் கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலும் இரவிலும் திங்கட்கிழமையும் கூட்டங்கள் இருக்கிறது. வெடிப்பிரிவு ஆராதனை இருக்கும். அது உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை நிகழ்ச்சிகள் இல்லாமல் கொடுக்கிறது. அது புத்தாண்டு தினம். நீங்கள் பட்டணத்திற்கு வெளியே இருந்து வருகிறவர்கள் திரும்பி வீட்டிற்கு போகலாம். அந்த கூட்டத்திற்கே நம்மிடத்தில் சில அருமையான பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். அருமையான பிரசங்கிமார்கள் கூட்டமே இருக்கிறது. நள்ளிரவு வரைக்கும் அவர்கள் யாவரும் மாறி மாறி பேசுவார்கள். அவிதமாய் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தால் சில சமயங்களில் அவர்கள் ராபோஜனம் எடுப்பார்கள். ஆனால் இந்த முறை இருக்குமோ இருக்காதோ எனக்கு தெரியாது. அங்கே அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டும் குடித்துக் கொண்டும் இருக்கும் போது நாங்கள் ராபோஜனம் எடுப்போம். ஆமேன். ஒரு ராபோஜனத்தோடு புதிய வருஷத்தை துவக்குவோம். இப்போது நீங்கள் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரலோகத்தின் தேவன் தாமே உங்களால் கூடுமானால் இங்கே தங்கி போகும்படிக்கு உங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுப்பார் என்று நம்புகிறேன். நாம் வார்த்தையை அணுகுவதற்கு முன்பாக நான் இதையும் கூட கூற விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு அன்பளிப்பாய் அளித்த இந்த சூட் தைக்கும் துணிக்காக நான் நிச்சயமாக இந்த சபையையும் அதன் அங்கத்தினர்களையும் அவர்கள் யாவருக்கும் நன்றி கூறுகிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. அது எனக்கு அவ்வளவு அதிகமானது. உங்களுடைய வாழ்த்துக்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நீங்கள் என் குடும்பத்திற்கு கொடுத்த வெகுமதிகள், மற்ற காரியங்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். அவைகள் எனக்கு எண்ணில் அடங்காதவைகள். சிறு காரியங்கள், என் இருதயத்தை தொட முடியாதவைகள் உங்களிடத்திலிருந்து வந்தது என்பதை அறிந்ததை தவிர வேறொன்றினாலும் அந்த விதமாய் செய்ய முடியாது. சிலர் அவர்களுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை எனக்கு பணமாக அனுப்பியிருந்தனர். சிலர் சில விதங்களாக அனுப்பியிருந்தனர். ஒரு சகோதரன் ஒரு பாக்கெட் புக் என்னுடைய பெயர் பொறிக்கப்பட்டு அனுப்பியிருந்தார். ஊடாக காணக்கூடிய ஒரு பின், அதில் கர்த்தருடைய ஜெபம் பொறிக்கப்பட்டிருந்தது. அவை எங்களுக்கு ஒரு பொக்கிஷம். நானும் மனைவியும் பிள்ளைகளும் உங்களுக்கு நன்றி கூற விரும்புகிறோம். இப்படி கூறுவது மிகவும் சிறியது, ஆனால் நான் இதை கூறுகிறேன். இது யாராலும் சொல்லக்கூடிய மகத்தான வார்த்தை. தேவனும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறுகிறேன். இதை காட்டிலும் மகத்தானது வேறு ஏதும் இருக்க முடியாது. இந்த துப்பாக்கியை வாங்கி தந்த சகோதரர்களுக்கு இந்த சூட்டை என்னால் உடுத்திக் கொண்டு இங்கே வர முடிந்தது. ஆனால் அந்த துப்பாக்கியை தூக்கிக் கொண்டு என்னால் சபைக்கு வர முடியாது. அப்படி செய்திருந்தால் உண்மையாகவே எனக்கு எதிராக அவர்களுக்கு ஏதாவது காரியம் இருந்திருக்கும். அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்களா? எனவே நான் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் சகோதரர்களே. நான் அவர்களுடைய பெயர்களின் பட்டியலை வாசிப்பதாக இருந்தேன், ஆனால் நேற்று ஒரு சகோதரனிடம் வந்து, ஓ அப்படி செய்யாதீர்கள், எனக்கு நன்றி கூறாதீர்கள் சகோதரன் பிரண்ணாம், அது என்னுடைய சந்தோஷம் எல்லாவற்றையும் வெளியே எடுத்துவிடும் என்றார். புரிகின்றதா? எனவே மற்றவர்களும் அரைபிடமாக கருதுவார்களோ என்று நான் எண்ணினேன், ஆனால் என்னிடம் உங்கள் பெயர் பட்டியல் இருக்கிறது, அவை அச்சுப்பதிவு செய்யப்பட்டுள்ளது, நான் எப்பொழுதும் அதை நினைவு கூறுவேன். கர்த்தர் உங்களை மகத்தாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரியும் நான் எங்கு சற்று சாவதானமாக்கிக் கொள்வேன் என்று. என்னுடைய குகை அறைக்குள் நான் சென்று அங்கே உட்கார்ந்து அங்கேயே தரித்திருப்பேன். எனக்கு அவ்வளவாக எல்லாம் முடிந்து அதற்கு மேல் போக முடியாத நிலை ஏற்படும் போது எங்காவது வேட்டைக்கு போகலாமா அல்லது எங்கேயாவது மீன்பிடிக்க போகலாமா என்று நினைப்பேன். நான் அதை பாராட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வார்த்தையை அணுகுகின்ற இவ்வேளையிலே நாம் சிறிது நேரம் ஜெபத்துக்கென்று தலைவணங்குவோமா? இன்று காலையிலும் கூட எண்ண முடியாத ஜெப விண்ணப்பங்கள் இருக்கும் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். எனவே நாங்கள் தலைகளை வணங்கியிருக்கிற இவ்வேளையிலே உங்கள் கரங்களை உயர்த்தி, தேவனே இப்பொழுது நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று உமக்கு தெரியும் என்று கூறுங்கள். கர்த்தரா இயேசுவே, எல்லா கரத்தையும் நீர் காண்கிறீர், அந்த கரங்களின் கீழ் என்ன இருக்கிறது என்று உமக்கு தெரியும், அந்த கரத்துக்கு கீழே ஒரு வேண்டுதல் இருக்கிறது.
And we are coming now reverently up to
காலத்தினூடாக பரம்பி இருக்கின்ற அந்த மகத்தான வெள்ளை முத்தாகிய அந்த ஜீவிக்கின்ற தேவனுடைய சிங்காசன தண்டைக்கு பயபக்தியுடன் இப்பொழுது நாங்கள் வருகிறோம். அங்கே யெகோவா தேவன் அமர்ந்திருக்கார். கிறிஸ்துவுடைய ரத்தம் பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தத்தின் ஊடாக நாம் அவர் மூலமாய் பேசுகிறோம். அவர் சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும் என்று. தேவனே, இன்று காலையில் நீர் செவி கொடுத்து அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு பதிலளிக்க மாட்டீரா? நீர் அதை அருள வேண்டும் என்று அவர்களுடைய ஜெபத்தோடு நான் என்னுடைய ஜெபத்தையும் வைக்கிறேன். யார் எத்தர்களுக்காகவும், பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் முதலானவர்களுக்காகவும் கைகுட்டைகள் கர்த்தாவே இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. பரிசுத்த பவுலின் மேலிருந்த கைகுட்டைகளையும் உருமான்களையும் எடுத்துக்கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் போட அசுத்த ஆவிகள் அவர்களை விட்டு வெளியேறும், வியாதிகள் நீங்கிவிட்டது என்றும் நாங்கள் வேதத்திலிருந்து போதிக்கப்பட்டு இருக்கிறோம். பிதாவே, நாங்கள் அதிக காலமாக அறியப்பட்டிருந்தும் நாங்கள் பவுல் அல்ல என்றும், ஆனால் பார்க்க போனால் அந்த கிரியை செய்தது பரிசுத்த பவுல் அல்லவென்றும், அவனுக்குள்ளாக இருந்த கிறிஸ்துவே அதை செய்தார் என்றும் நாங்கள் நிச்சயமாய் அறிவோம். வேற வார்த்தைகளின்படியா நீர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டு பின்னர் இந்த உருமான்களை கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் வைத்தால் அவர்கள் சுகமடைவார்கள் என்று இந்த ஜனங்கள் விசுவாசிக்கின்றன. இந்த கைகுட்டைகள் வியாதியஸ்தர்கள் மேல் வைக்கப்படுகையில் அவ்வாறே அவர்கள் குணமடைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கூறப்பட்டுள்ளபடி ஒரு சமயம் இஸ்ரவேலர் அவர்களுடைய கடமையின் பாதையை துவக்குகையில், வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அவர்கள் போகையில், சிவந்த சமுத்திரம் அவர்களுடைய கடமையின் பாதையில் குறுக்கே நின்றது. ஆனால் தேவனோ தம்முடைய கோப கண்களால் அக்னி சம்பத்தினூடாக சிவந்த சமுத்திரத்தை நோக்கி பார்த்தார். சமுத்திரம் பயமடைந்து அதனுடைய அலைகளை தன் பக்கமாக பின்னால் இழுத்துக் கொண்டது. இஸ்ரவேலர் உலர்ந்த தரையின் வழியாக வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி சென்றனர். இப்பொழுது கர்த்தாவே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக எங்களை நோக்கி பாரும். இங்கே இக்காலையில் நாங்கள் நிகழ்த்துகின்ற விசுவாசத்தின் கிரியையை பார்த்து சாத்தான் பயந்து போய் விலகி ஓடுவானாக. இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு புனித யாத்திரிகரும், அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கைகுட்டை யார் மேல் அமர்கின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரும், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வழி திறக்கப்பட்டு வியாதி நீங்கி போவதாக. பரிசுத்த ஆவியினால் அக்னி ஸ்தம்பத்தினால் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கின பிரயாணத்திலே நடத்தப்படுவார்களாக. இதை அழியும் கர்த்தாவே. இப்பொழுது ஆராதனையை, வார்த்தைகளை, பேசும் பொருளை, வாசிக்கின்றதை ஆசீர்வதித்து கர்த்தாவே, ஏதோ மகத்தானதும் பிரம்மாண்டமானதுமான ஏதோ காரியத்தை, அது என்னவென்று நாங்கள் அறிவோம், அதை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே இக்காலையிலே வார்த்தையை எடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிமையாய் பகிர்ந்தளிப்பாராக. கர்த்தாவே, எங்களுடைய இருதயம் வினோதமாக அசைக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் உண்மையும் உம்முடைய வார்த்தையையும் பயபக்தியாய் அணுகுகையில் அதனுடைய அர்த்தத்தை நீர் எங்களுக்கு வியாக்கியானித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இன்றிரவு மறந்து விடாதீர்கள், ஐயன் மீர் இருவா சமயம். இன்று காலையில் உங்கள் வேதாகமத்தை வேண்டுமானால் என்னோடு திருப்புங்கள். வேத வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திருப்பும்படி நான் விரும்புகின்றேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே காணப்படும் இரண்டு மூன்று இடங்களை தெரிந்து கொண்டு ஒரு சில நிமிஷங்கள் அதை பற்றி பேச விரும்புகிறோம். முதலில் அப்போஸ்தலர் 26:15 துவக்குவோம். அதற்கு பின்னர் அப்போஸ்தலர் 23:11 வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு விருப்பமானால் அதனோடு இதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதை வாசிக்க ஒரு கால் எனக்கு நேரம் இருக்காது. பிலிப்பியர் 1:20. இவை யாவும் ஒரே காரியத்தை பற்றிதான், அதே வார்த்தைகள்.
இப்பொழுது
அப்போஸ்தலர் 26:15 இந்த வண்ணமாய் வாசிக்கப்படுகிறது. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினத்திற்கும் சாத்தானுடைய அந்தகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். பின்னர் அப்போஸ்தலர் 23:11 மீண்டும் வாசி.
The night following, the Lord stood by him and said,
அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இங்கே நமக்கு முன்பாக இருக்கின்ற மிகுந்த கிருபையினாலான பரிசுத்த வார்த்தைகளின் வாசித்தலோடு தேவன் தாமே அவருடைய பரிசுத்த ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. ஒரு மனிதன் பேசவோ அல்லது போரிக்கவோ சமீபத்தில் நான் கேட்டேன், அவன் முற்றிலுமானது அப்சல்யூட் என்ற வார்த்தையை உபயோகித்தான். நான் நினைத்தேன் அது ஒரு அருமையான வார்த்தை, அதை அநேக முறைகள் உபயோகப்படுத்தினதை நான் கேட்டிருக்கிறேன், முற்றிலுமாக என்று. நான் வெப்ஸ்டர் அகராதியை எடுத்து இந்த வார்த்தையின் அர்த்தத்தை பார்த்தேன். வெப்ஸ்டர் அகராதியின் படி அதில் தன்னில் தானே பரிபூர்ணமான அதனுடைய வல்லமையில் அளவில்லாதது பிரதமமான ஒரு இறுதியானது என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இறுதியானது என்பது ஆமீனாக இருக்கிறது, அவ்வளவுதான். ஒரு முற்றிலுமானது என்பது வல்லமையில் அளவற்றது என்று அர்த்தம். அது தன்னில்தானே பரிபூர்ணமாய் இருக்கிறது, அதுவே எல்லாமுமாய் இருக்கிறது, அதுவே முடிவாயிருக்கிறது. அது ஒரு மகிமையான காரியம், அது ஒரு அற்புதமான வார்த்தை என்று நான் நினைத்தேன். வார்த்தை என்பது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மனதில் உள்ள எண்ணமாய் இருக்கிறது. முதலாவதாக அது ஒரு எண்ணமாக சிந்தனையாக இருக்க வேண்டும். பின்னர் அந்த சிந்தனை ஒரு வார்த்தையாக மாறுகிறது. ஏனென்றால் சிந்திக்காமல் நீங்கள் பேசுவது கிடையாது. நாம் அந்நிய பாஷைகளில் பேசும்போது நமக்கு சிந்தனையே கிடையாது. அது தேவன் நம்முடைய சிந்தனையை எடுத்துக் கொள்கிறதா இருக்கிறது. அந்நிய பாஷைகளில் பேசுவது என்பது தேவனுடைய சிந்தனைகள் நம்முடைய உதடுகளை உபயோகப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தாவின் ஏவுதலினாலே அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதையே நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் அல்லது சிந்தியாதிருக்கிறீர்கள். நீங்கள் வியாக்கியானம் அளிக்கும் போதும் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதை அறியாமலேயே அதை கூறுகிறீர்கள், அவ்வளவுதான். புரிகின்றதா? அது தேவனாயிருக்கிறது. தீர்க்க தரிசனம் உரைக்கையில் உங்களுடைய சொந்த சிந்தனைகளை நீங்கள் உபயோகிப்பதில்லை, அது தேவனுடைய சிந்தையாயிருக்கிறது. ஏனென்றால் சொல்ல வேண்டும் என்று வழக்கமாக நினைக்காத காரியங்களையே நீங்கள் கூறுகிறீர்கள், புரிகின்றதா? ஆனால் முற்றிலுமானது என்ற வார்த்தை ஒரு இறுதியானதாக இருக்கிறது. ஆகையினால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இறுதியானது இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதுவரையிலும் சாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மகத்தான சாதனையும் அதற்கு பின்னே ஒரு முற்றிலுமானதை கொண்டதாக இருக்கிறது. அது என்ன காரியமாய் இருந்தாலும் சரி, அதற்கு பின்னே ஒரு முற்றிலுமானது இருக்கின்றது. ஒவ்வொரு நபரும் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமெனில் முதலாவதாக அவர்கள் ஒரு முற்றிலுமானதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுவே முடிவானதாய் இருக்கிறது. அந்த முற்றிலுமானதற்கு சுழன்று வரும் வரைக்கும் இதனூடாகவும் திரும்ப அதனூடாகவும் திரும்ப அதனூடாகவும் சுழன்று அல்லது ஆமேன் அல்லது உன்னுடைய இறுதியானதற்கு வருகிறாய், வேறு வார்த்தைகளில் கூறினால் முடிவாக கட்டி போட உங்களிடம் ஏதாவது இருக்க வேண்டும். அதுவே ஒவ்வொரு சாதனையின் கட்டும் கம்பமாய் இருக்கிறது. அங்கே எங்கேயோ இருக்கிறது. அந்த கட்டும் கம்பத்துக்கு வருமட்டாய் அது எத்தனையோ காரியங்களின் ஊடாக சுழன்று வரலாம். ஆனால் அது எல்லாவற்றுக்கும் அங்கே ஒரு ஆமேன் இருக்கிறது. அப்படிப்பட்டதொரு காரியம் அங்கே இருக்கத்தான் வேண்டும். முற்றிலுமான ஒன்று இல்லாமல் உன் ஜீவிய காலமெல்லாம் உன்னால் போய்கொண்டே இருக்க முடியாது. நீங்கள் திருமணம் செய்து கொண்ட போது நீங்கள் அந்த கட்டும் கம்பத்தை அடையுமட்டாய் ஏதோ காரியம் உங்களுடைய சிந்தையின் ஊடாக சுழன்று கொண்டே இருந்திருக்க வேண்டும். அது உன்னுடைய புருஷனுக்கான அல்லது மனைவிக்கான அன்பாய் இருக்க வேண்டும். ஜானுடைய மனைவி போல அவ்வளவு அழகாய் ஒரு கால் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவள் இதுவோ அதுவாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ காரியம் அவளிடம் இருக்கிறது, அது உன்னை இழுக்கிறதாயிருக்கிறது. நீங்கள் கூறலாம், அவள் வேறொருத்தியை போல அவ்வளவு அழகாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவன் வேறொருத்தனை போல அவ்வளவு அழகில்லாமல் இருக்கலாம் என்று. ஆனால் அந்த நபர் வித்தியாசமானவர் என்பதற்கு அங்கே ஒரு முற்றிலுமானது இருக்க வேண்டும். நீ அதைதான் பற்றி கொண்டிருக்கிறாய். அது அங்கே இல்லை என்றால், அந்த கட்டும் கம்பம் முற்றிலுமானது அங்கே இல்லை என்றால், நீ மனம் செய்து கொள்ளாதிருப்பதே மேலானதாயிருக்கும். முற்றிலுமானதை உடையவளாய் வேதாகமத்தில் இருந்த அநேகரை குறித்து நாம் சிந்திக்கலாம். ஓ, அந்த வேதாகம ஓடையின் ஊடாக எப்படியாய் நம்மால் எடுக்க முடியும்? இப்பொழுதிலிருந்து ஒரு இரண்டு வாரத்துக்கு இங்கே இருந்து வேதத்தில் உள்ள முற்றிலுமானவைகளை சிந்தித்தால் அதன் மேல் விளிம்பை கூட நம்மால் தொட முடியாது. உதாரணமாக நான் ஒன்று இரண்டை எடுத்து சுருக்கமாக கூறுகிறேன். யோபை நோக்கி பாருங்கள். அவன் ஒரு முற்றிலுமானதை உடையவனாயிருந்தான். ஒரு நீதியான மனிதனான அவனுக்கு எல்லா காரியங்களும் தவறாகவே போய்கொண்டிருந்தது. அவன் நீதிமான் அல்ல என்று கூற நாம் ஒருபோதும் துணிய மாட்டோம். ஏனென்றால் அவன் நீதிமான் என்று தேவனே கூறியிருக்கிறார். யோபை போன்று பூமியின் மேல் ஒரு மனிதனும் இருந்ததில்லை. தேவனுடைய பார்வையில் அவன் பரிபூர்ணமானவனாயிருந்தான். அவன் அதை அறிந்திருந்தான். ஏனென்றால் அவனிடம் ஒரு இறுதியானது இருந்தது, அவனிடம் ஒரு முற்றிலுமானது இருந்தது. எல்லா காரியங்களும் மாறாக காணப்படுகின்ற வேளையிலே அவனுக்கு வியாதி உண்டானது. அவனுடைய நண்பர்கள வேளையிலே, இப்பொழுது யோபே அங்கேதான் காரியம், நீ பாவம் செய்து கொண்டிருந்தாய் என்பதை இது நிரூபிக்கிறது, நீ தவறாய் இருக்கிறாய் என்று கூறியிருக்கலாம். பின்னர் பேராயர்கள் வந்தார்கள். அவர்கள் தங்களை யோபின் தேற்றளவாளர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். அவனை தேற்றுவதற்கு பதிலாக அவனுடைய ஜீவியத்தின் பாவத்தை தவிர வேறொன்றையும் அவர்கள் காணவில்லை. ஏனென்றால் தேவன் அவனை அவருடைய வழியிலே அவனோடு இடைப்பட்டு இருந்தார். அவனுடைய பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அவனுடைய ஆஸ்திகள் எரிக்கப்பட்டது. அவனுடைய எல்லா காரியங்களும் தவறாக போய்கொண்டிருந்தன. அவனுடைய சொந்த ஜீவியமே ஆபத்தில் இருந்தது. உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் மட்டுமாய் பருக்களால் இறைந்தவனாய் சாம்பல் குவியலின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய அருமையும் இனிமையுமான வாழ்க்கை துணைவியும் அந்த பிள்ளைகளின் தாயுமானவளே தேவனை தூஷித்து உமது ஜீவனை விடும் என்று
கூறினாள்.
ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் யோபு ஒரு முற்றிலுமானதை உடையவனாயிருந்தான். ஓ, நம்முடைய வியாதியின் நேரத்திலே நம்மால் மட்டும் அந்த முற்றிலுமானதோடு நம்மை கட்ட முடிந்தால் எவ்வளவு மேலாயிருக்கும்! யெகோவாவின் கட்டளையை தான் நிறைவேற்றிவிட்டேன் என்பதை யோபு அறிந்திருந்தான். அவன் செய்த காரியத்தின் மேல் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ஏனென்றால் அது யெகோவாவின் தேவையாயிருந்தது. நம்மாலும் அதை செய்ய முடியும். பாவங்களுக்காக யெகோவாவிற்கு ஒரு சர்வாங்க தகன பலி தேவையாயிருந்தது. யோபு தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு சர்வாங்க தகுந்த வழியை செலுத்தி இருந்தான். தேவனுக்கு தேவையாய் இருந்ததெல்லாம் அதுவே. ஓ, நீங்கள் கூறலாம், இன்றைக்கு அவருடைய தேவை அதுவாக இருந்தால் நலமாய் இருக்குமே என்று. அது இன்றைக்கு அதை காட்டிலும் குறைவாதான் இருக்கிறது. வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தையின் பேரில் விசுவாசம் வாய்ப்பிடையாகும். அவருடைய வார்த்தையை மட்டும் உங்களுடைய முற்றிலுமானதாய் உங்களால் வைக்க முடிந்தால், வேதத்தில் உள்ள எந்த தெய்வீக வாக்குத்தத்தோடும் உங்களுடைய ஆத்மாவை உங்களால் கட்ட முடியும். அலைகள் எவ்வளவாய் உங்களை சுற்றி அடித்தாலும் சரி, நீ இன்னமும் அதனோடு கட்டப்பட்டிருப்பாய். உன்னுடைய முற்றிலுமானதோடு கட்டப்பட்டிருப்பாய். அதை அவன் விடாமல் பற்றி கொண்டிருந்தான். அவனுடைய தேற்றளவாளர்கள், நீ பாவம் செய்தாய் என்று கூறின போது அவன் அப்படி செய்யவில்லை என்று அறிந்திருந்தான். அவன் நீதிமானாய் இருந்தான். ஏனென்றால் அவன் யெகோவாவின் கட்டளையை நிறைவேற்றியிருந்தான். அந்த மனிதன் உள்ளே வந்து உன்னுடைய பிள்ளைகள் மறித்து விட்டார்கள் என்று கூறினான். இன்னொருவன் உள்ளே வந்து வானத்திலிருந்து அக்கினி இறங்கி உன்னுடைய ஒட்டகங்களை எல்லாம் ஒசுக்கிவிட்டது என்று கூறினான். அவனுடைய தேற்றளவாளர்கள் என்ன ஒரு வாதம் செய்தனர் என்பதை பாருங்கள். உங்களுக்கு புரிகின்றதா? வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. இப்பொழுது யோபே, அது நிரூபிக்கிறது என்ன? அது ஒன்றையும் நிரூபிக்கவில்லை. உன்னுடைய பிள்ளைகளை அவர் அடித்திருக்க மாட்டார் யோபு, நீ ஒரு நீதி உள்ள மனிதனாயிருந்தால். ஆனால் யோபுவோ, நான் சரியானதையே செய்திருக்கிறேன் என்று நான் அறிவேன் என்றான். அவன் இன்னமும் அதையே பற்றி கொண்டிருந்தான். ஆழத்தில் அதை கொண்டு செல்லத்தக்கதாக அவன் ஏதோ காரியத்தை உடையவனாய் இருந்தான். அதுதான் காரியம். அவன் அதை ஏற்றுக்கொண்டான். தேவன் செய்ய சொன்னதை அவன் சரியாக அப்படியே செய்திருந்தான். அவன் முற்றிலுமாக நிச்சயம் உள்ளவனாக இருந்தான். சரிதானே? பின்னர் அந்த நிலைக்கு அவன் வந்தபோது அந்த முற்றிலுமானது பற்றி கொண்டது. தளர்ந்து போய் சுற்றி சுற்றி அடித்துக் கொண்டிருந்த கயிறு இறுகி கொண்டு வருகின்றதை அவன் முடிவிலே உணர்ந்தான். ஆனால் அதுவோ இறுக துவங்கி ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் ஒரு தீர்க்க தரிசியாய் இருந்தபடியினால் எழும்பி நின்று, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றான். ஆமென். பார்த்தீர்களா? அவனுடைய முற்றிலுமானதோடு அவன் இறுகப்பட்டான். அவன் அவரோடு தொடர்பு கொண்டான். சரியானது எதுவோ அதை அவன் செய்திருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். என்றோ ஒரு நாள் அவன் அதனண்டை இழுக்கப்பட வேண்டியவனாய் இருந்தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்றான். அப்போது அவன் அறிந்திருந்தான். அதற்கு பின்னர் அவனுடைய முற்றிலுமானது நங்கூரமிட்டது. ஒரு முற்றிலுமானதை உடைய ஆபிரகாம் பாபிலோனில் இருந்து கோபுரத்திலிருந்து சீனையா தேசத்திற்குள் வந்து கொண்டிருந்தான். அங்கே அவனுடைய தகப்பனோடு அவன் பரதேசியாய் சஞ்சரித்து வந்த நாட்களிலே ஒருவேளை அவன் விவசாயியாய் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அங்கே எங்கேயோ காட்டுக்குள்ளாக அவன் ஒரு கால் வெறி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்திருக்கலாம். அல்லது அவனுடைய உணவுக்காக ஒரு மிருகத்தை கொல்லப்போவதாய் இருந்திருக்கலாம். அங்கே எங்கேயோ காட்டுக்குள்ளாக அவனுக்கு 75 வயதாக இருந்த போது தேவன் அவனிடத்தில் பேசினான். அவனும் அவனுடைய மனைவி சாராயும் 65 வயது நிரம்பினவளாய் பிள்ளை இல்லாதிருந்தாள். அவர்களுக்கு பிள்ளையே இல்லாதிருந்தது. பின்னர் தேவன் அவனிடத்தில், சாராளின் மூலமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகிறது, ஆனால் இதை செய்வதற்கு நீ உன்னை வேறு பிரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்பொழுதும் ஒரு நிபந்தனையின் பேர் தான் இருக்கும். வாக்குத்தத்தோடு நீங்கள் எவ்வளவு அடிப்படையாக இருந்தாலும் சரி, அது எப்பொழுதும் நிபந்தனையின் கீழாகவே இருக்கும். நாம் சற்று இங்கே அப்படியே நிறுத்தி வேத வார்த்தைகளின் ஊடாக பின்னிக் கொண்டு முன்னும் பின்னுமாக பாருங்கள். மணிக்கணக்காக ஆராய்ந்து அந்த நிபந்தனை ஏதோ காரியத்தை குறிக்கிறது என்பதை அறியலாம். நீங்கள் விரும்புகிற அளவுக்கு அடிப்படைவாதியாக இருக்கலாம், ஆனால் அது வாக்குத்தத்தினால் முன்குறிப்பு முதலாளவைகளின் நிபந்தனையின் கீழ் இருக்கிறது. கவனியுங்கள். இப்பொழுது ஆபிரகாம், அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. 75 வயது உள்ள ஒரு மனிதன் 65 வயது உள்ள ஸ்திரீயோடு ஒரு நாகரீக உலகத்தை சந்திப்பது என்று என்ன ஒரு பயங்கரமான காரியம். அதிலும் அவர்கள் இருவரும் தம்பதிகளாக வாலிப காலம் முதலாய் வாழ்ந்தார்கள். ஏனென்றால் அவள் அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரி. இப்பொழுதோ அவள் ஒரு குழந்தையை பெற போகிறாள். ஆனால் அவனிடம் ஒரு முற்றிலுமானது இருந்தது. எனவே அவனை எந்த ஒரு காரியத்தாலும் அசைக்கவே முடியாது. முதலாம் மாதம் அது சம்பவிக்கவில்லை. அவனுடைய முற்றிலுமானது அவனை பற்றி கொண்டது. ஏனென்றால் அவன் தேவனிடத்தில் பேசியிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். 2 மாதம், 2 வருஷம், 10 வருஷம், 25 வருடங்கள் கடிந்தது. பின்னர் அவனுக்கு 100 வயதும் சாராளுக்கு 90 வயதும் ஆனவனாய் இருக்கும் போது அவனுடைய முற்றிலுமானது இன்னுமாய் அவனை பற்றி கொண்டிருந்தது. வேதாகமத்தில் ஆபிரகாமின் இறந்தது குறித்து எழுதப்பட்ட போது அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, ஆனால் அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று அதில் அவர் கூறியிருக்கிறார். ஏன், எப்பொழுதாவது ஏன் அப்படி எழுதப்பட்டது நினைத்திருக்கிறீர்களா? அவன் முற்றிலுமானவனாய் நிச்சயம் உள்ளவனாய் இருந்தான். அவன் தனது ஜனத்தாரை விட்டு வேறு பிரித்துக் கொள்ள வேண்டிய அந்த ஒன்றை மட்டுமே அவன் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவன் அதை செய்ய மாட்டாய். தேவன் அவனை ஆசீர்வதிக்கவே இல்லை. அவன் தனது தகப்பனை உடனழைத்து சென்றான். தகப்பன் மறித்து விட்டார். அவன் லோத்தை உடனழைத்து சென்றான். லோத்து பிரிந்து போனான். அதற்கு பிறகு தேவன் அவனிடத்தில் வந்தார். இப்பொழுது தேசத்தின் ஊடாக நடந்து போ என்றார். கீழ்ப்படிதல், நிபந்தனையின் கீழ் வாக்குத்தத்தம், இவைகள் எப்போதும் தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் சேர்ந்து போகும். இப்பொழுது நாம் மோசே எடுத்துக்கொள்வோம். வேலைக்கு ஓடி போன ஊழியக்கார தீர்க்க தரிசி ஆகிய மோசே, தேவன் அவனை எழும்பு செய்து பாவோனின் அரண்மனையில் அவனை கல்வி பயில வைத்தார். இந்த வேதசாஸ்திர பயிற்சியோடு மோசே வெளியே சென்று முதலாவதாக ஒரு மனிதனை கொன்றான். பின்னர் அந்த முதலாவது தவறானது அவனை தொடர்ந்து பின்னர் மோசே மரண திகில் அடைந்தான். காரணம் என்ன? அவனிடம் முற்றிலுமானது இல்லை. அவனிடம் இருந்ததெல்லாம் அவனுடைய பிறப்பை குறித்து அவனுடைய தாயார் குறித்து சாட்சிதான். அவன் ஒரு வினோதமான பிள்ளை. அதை குறித்து அவனுடைய வார்த்தையை அவன் உடையவனாயிருந்தான். தேவன் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்க போகிறார் என்ற தோல் சுருள் அவனிடம் இருந்திருக்கும். ஒருவேளை காகிதத்தில் எங்கேயோ எழுதி அதை அவனுடன் கொண்டு போயிருக்கலாம். நாம் இப்போது செய்கிறது போன்று அதுதான் நேரம் என்று அறிந்திருந்தான். ஏதோ காரியம் சம்பவிக்க போகிறது என்று நாம் அறிவோம். அதுதான் நேரம் என்று மோசே அறிந்திருந்தான். அதற்காகவே அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறான் என்றும் அவன் அறிந்திருந்தான். ஆனால் அவனிடத்தில் முற்றிலுமானது இல்லை. புரிகின்றதா? ஒரு நாள் வனாந்திரத்துக்கு பின்புறமாக அவனுடைய தரிசனத்தை அவன் இழந்து போன பிறகு ஒரு பட்டி எரிகின்ற புதரிலே தேவன் அவனுக்கு தோன்றி, மோசே, என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளவோட்டிகள் நிமித்தம் அவர்களுடைய கூக்குரலையும் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாக்குத்தத்தத்தை நான் நினைவு கூர்ந்தேன். அவர்களை விடுவிப்பதற்காகவே நான் இறங்கி வந்தேன். இப்பொழுது நீ எகிப்துக்கு போ என்றார். ஓ என்னே, மோசே அவரிடம் எனக்கு ஒன்றும் நன்றாக பேச வராது, நான் வாக்கு வல்லவன் அல்ல, அவர்கள் என்னை விசுவாசிக்க மாட்டார்கள் என்று குறை கூறிக்கொண்டான். அதற்கு அவர், உன் கையில் இருப்பது என்ன என்றான். அவன் ஒரு கோல் என்றான். அதற்கு அவர், அது தரையிலே போடு என்றார். அது சர்ப்பமாக மாறிற்று. அதன் வாலை பிடித்து தூக்கு என்றார். அது திரும்பும் அவன் கையிலே ஒரு கோலாயிற்று. அவர் அங்கே ஒரு நிச்சயத்தை, ஒரு ரூபகாரத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார். தேவன் ஒரு முற்றிலுமானதை கொடுக்கும் போது அவர் எப்பொழுதும் அந்த முற்றிலுமானதற்கு ஒரு ரூபகாரத்தை கொடுக்கிறார். பின்னர் மோசே அங்கு போன போது பார்வோனுக்கும் மந்திரவாதிகளுக்கும் முன்பாக அவனுடைய கோலை தூக்கி போட்டான். மந்திரவாதிகள் வந்து அவர்களுடைய கோலையும் கூட போட்டார்கள். மோசே ஒருபோது ஓடி போய், நான் தவறு, நான் ஒரு மலிவான மந்திர தந்திரத்தை தான் செய்தேன், ஒரு கால் நான் தவறாக இருக்கலாம் என்று கூறவில்லை. ஆனால் அவன் அறிந்திருந்தான். நான் தேவனை சந்தித்தேன் நிச்சயத்தை உடையவனாயிருந்தான். அவன் அப்படியே தரித்து நின்றான். தேவன் என்ன கூறினாரோ அதையே அவன் சரியாக அப்படியே செய்தான் என்று கூறுவோமாக. யோபும் அப்படியே தேவன் கூறின வண்ணமாகவே செய்தான். மோசே அவருடைய கட்டளைகளை பின்பற்றினான். அப்படியானால் அப்படியே அமைதலாய் நின்று தேவனுடைய மகிமையை கவனி. மோசே அவனுடைய முற்றிலுமானதுடன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையோடும் கூட கட்டப்பட்டவனாய் அப்படியே அமைதலாய் நின்றான். அப்படி அவன் நின்ற போது அவனுடைய சர்ப்பம் மற்ற சர்ப்பங்களை எல்லாம் விழுங்கிவிட்டது. பார்த்தீர்களா? அவன் அந்த முற்றிலுமானதோடு கூட கட்டப்பட்டவனாயிருந்தான். நீ அந்த பிள்ளைகளை விடுவித்தவுடன் நீங்கள் மீண்டுமாய் இந்த மலையில் எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று தேவன் சொன்னார். அந்த முற்றிலுமானதை விட்டு விலக்கிக் கொண்டு போகும்படி எதிராளியானவன் அவனால் முடிந்த எல்லா வழிகளிலும் அவன் முயற்சி செய்வான். அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வெளியே வந்ததும் அவர்களுடைய கழுத்தை நெருக்குமா போல் ஒரு பக்கம் சிவந்த சமுத்திரமும் இன்னொரு பக்கம் மலையுமாய் இருக்க அவர்களை நெருக்கினான். ஒரு பள்ளத்தாக்கின் வழியாய் வர அங்கே சிவந்த சமுத்திரம் குறுக்கே வந்தது. மலைகளின் மேல் ஏறி தப்பி போக வழியில்லை, இந்த வழியாய் தப்பி போக வழியில்லை. பார்வோனின் சேனை இந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறது. நிற்பதற்கு என்ன ஒரு இடம், என்ன செய்வதென்று உங்களுக்கு தெரியாத ஒரு நிலையில் பிசாசு எப்படி உங்களை பிடிக்கிறான் என்று பாருங்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், நீங்கள் அந்த கட்டுங்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்தால் அது உங்களை பற்றிக் கொள்ளும். நீ ஜனத்தை வெளியே அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையின் மேல் ஆராதனை செய்வீர்கள் என்று தேவன் சொன்னதை மோசே அறிந்திருந்தான். நான் கீழே இறங்கி வந்து உன்னுடைய கரத்தினால் அவர்களை விடுவித்து அவர்களை அந்த தேசத்திலே கொண்டு போய் பொருத்துவேன் என்று தேவன் வாக்களித்திருந்தான். அவன் அந்த வார்த்தையோடு நின்றான். தேவன் ஒரு கிழக்கு காற்றை அனுப்பி சமுத்திரத்தின் அடியிலிருந்து தண்ணீரை பிரித்து விலகி போக செய்தது. அவர்கள் உலர்ந்த தலைவரியாய் நடந்து கடந்து போனார்கள். ஒரு முற்றிலுமானது. எப்படியாய் நாம் வேத வாக்கியங்களின் ஊடாக பார்க்கலாம். தானியேல் அவனுடைய முற்றிலுமானது, சாதரக் மேஷக் ஆபத்நேகோ அவர்களுடைய முற்றிலுமானது, தாவீது அவனுடைய முற்றிலுமானது, எல்லாம் முற்றிலுமானது. அவனும் கூட ஒன்றை உடையவனாயிருந்தான். நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறதுதான், கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு அழைப்பயன் உடையவனாயிருந்தான். அதுதான் அவனுடைய முற்றிலுமானது. அக்காரணத்தினால் தான் அகிரிப்பா என்ன சொல்வான் என்று அவன் பயப்படவே இல்லை. அங்கே நின்று கொண்டு நாம் அறிந்துள்ளபடி அகிரிப்பா ஒரு யூதன். அவன் அங்கே ராஜாக்கள் முதலாளர்களுக்கு முன்பாக நிற்கும் போது நான் அங்கே நிற்பேன் என்று தேவன் ஏற்கனவே கூறியிருக்கிறார். எனவே அவனுக்கு ஒரு முற்றிலுமானது இருந்தது. ஆகையினால் அவன் அந்த பரம தரிசனத்தை சரியாக அப்படியே கூறினான். நான் அந்த பரம தரிசனத்தை கனப்படுத்தாமல் இருக்கவில்லை. நான் அதை தவறாகவும் நிதானிக்கவில்லை. நான் தவறாகவும் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் அவன் அதை இருக பத்திக் கொண்டு அதற்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. ஒரு நிமிஷமும் விடாமல் அதை நிறைவேற்றினான். ஏனென்றால் அது ஒரு முற்றிலுமானதாக இருந்தது. கிறிஸ்துவை மையமாக கொண்ட எந்த ஜீவியமும் அது உங்களுடைய முற்றிலுமானதாக இருக்கும். தமஸ்கு போகும் வழியில் அவரை முகமுகமாய் பவுல் சந்தித்தது முதல் அது பவுலுக்கு ஒரு மகத்துவமான காரியமாய் இருந்தது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அதற்கு முன்பாக அவன் ஒரு பண்டிதனாக இருந்தான். வேத வாக்கியங்களில் அவன் தேறினவனாய் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு கட்டு கம்பம் இல்லாமல் இருந்தது. அவனுக்கு சனகிரிப் சங்கமும் ஒரு மகத்தான உபாத்தியாயனிடமிருந்து கல்வி பயின்ற சான்றிதழுமே அவனுக்கு ஆதரவாய் இருந்தது. அவன் தன்னுடைய துறையிலே ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தான். ஆனால் அவனோ உறுதியற்றவனாய் இருந்தான். அவனுடைய ஸ்தாபனம் எவ்வளவு பலமாய் இருந்ததோ அந்த அளவு பலத்தை தான் அவனுடைய முற்றிலுமானது உடையதாய் இருந்தது. அவ்வளவு பலமாய் தான் அது இருக்கவும் கூடும். அவனோ அதற்கு உத்தமமாய் வேலை செய்தான். அவன் கிறிஸ்துவர்களை பிடித்து கட்டி அவர்களை துன்பப்படுத்தினான். தேவானையும் கூட கல்லெறிந்தான். நான் நினைக்கிறேன் அவனுடைய ஜீவியத்தின் பிற்பகுதியில் ஒரு தீர்க்கதரிசியானவன் அவனிடத்தில் வந்து, அவளே நீ அங்கு போக வேண்டாம், ஏனென்றால் கட்டுகளும் சிறைவாசமும் அங்கே உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறின காரணத்தினால் தான் அவன் எருசலேமுக்கு போனான். அதற்கு பவுல், நான் அதை அறிவேன், ஆனால் நான் ஒரு சாட்சியாக எருசலேமுக்கு போகவில்லை. ஆனால் நான் அங்கே போகிறேன், நான் இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கூறினான். ஏனென்றால் அவன் என்ன செய்தான் என்று அவன் அறிந்திருந்தான். அவனுடைய நோக்கமெல்லாம் அவனுடைய சாட்சியை அவனுடைய சொந்த ரத்தத்தினால் முத்திரையிட வேண்டும் என்று விரும்பினான். ஒரு ரத்த சாட்சியாய் மரிக்க விரும்பினான். ஏனென்றால் அவன் ஒரு தேவனுடைய ரத்த சாட்சியை கொன்றான். அவனுடைய எல்லா கல்வியோடும் அவன் தமஸ்குவுக்கு போகிற பாதையில் மகத்தான உபாத்தியாயனாகிய கமாலியேலின் பாதத்தருகே உட்கார்ந்து யூத மார்க்க சம்பந்தமான எல்லா காரியங்களிலும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்தான். ஆயினும் இவர்கள் எல்லாவற்றோடும் அவன் பலவீனமாக இருந்தான். சில காரியங்களை செய்ய அவன் திறமையற்றவனாக இருந்தான். சடிதியிலே அங்கே ஒரு வெளிச்சம் உண்டாகி இடிமுழக்கம் உண்டாகி அவன் தாக்கப்பட்டு தரையிலே விழுந்தான். அவன் அண்ணாந்து பார்த்தபோது மின்னலின் பிரகாசம் அவனுடைய கண்களை குருடாக்கினது. அது என்ன ஒரு விசித்திரமான காரியம்! சவலை தவிர வேறொருவரும் அந்த வெளிச்சத்தை காணவில்லை. அவனுக்கு அது அவ்வளவு தத்துரூபமாக இருந்தது, கண்களை குருடாக்கும் அளவுக்கு இருந்தது. அவனால் பார்க்க முடியவில்லை. அக்னி ஸ்தம்பம் நேரடியாக அவன் முகத்தில் வீசினதினால் அவன் முற்றிலும் பார்வையை இழந்து போனான். ஒரு சத்தம் அவனிடத்தில் பேசி, சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய் என்று கூற கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு அவர், நான் இயேசு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம், எழும்பி தமஸ்குவுக்குள் போ, அங்கே ஒருவரை உன்னிடத்திற்கு அனுப்புவேன் என்றார். பின்னர் அங்கிருந்து அவன் எழும்பின பின்னர் அங்கே பட்டணத்திற்குள்ளாக ஒருவன் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம் கண்டான். அவன் வந்தான். அனனியா சவுலிடத்தில் வந்து அவன் மேல் கைகளை வைத்தான். அப்பொழுது அவன் தெய்வீக சுகத்தால் சுகமாக்கப்பட்டான். அதன் பின்னர் அவன் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை கூறி அவனுடைய பாவங்களை கழுவி ஞானஸ்தானம் பெற்றான். அதன் பின்னரே அவன் ஒரு முற்றிலுமானதை உடையவனாய் இருந்தான். அதற்கு பின்னர் அவன் ஒருபோதும் அதே சவலாய் இருக்கவில்லை. அவன் அங்கே இருந்து நேராக புரட்டு சபைகளோடு சென்று எல்லா இடங்களுக்கும் சென்று அவன் எதை கெடுத்து போட முயற்சித்தானோ அதையே அவன் கட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தான். தேசத்திற்கு கிறிஸ்தவ உலகத்திற்கு அந்த மாதிரியான முற்றிலுமானது எவ்வளவு அவசியமாய் தேவைப்படுகிறது! கோட்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் கை கொள்ளுகிறவர்கள் மனிதனால் ஆன போதகங்களை கொண்டு நேற்று மின்றும் என்றும் மாறாததை கொண்டு வருகிற தேவனுடைய வார்த்தையை பிரயோஜனமற்றதாக்க முயற்சிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு முற்றிலுமானது அவசியமாக இருக்கிறது. ஒரு தமஸ்கு வீதியில் சந்தித்த அந்த அனுபவம் அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது. வியாதியத்தை சுகமாக்கவும் மரித்தோரை எழுப்பவும் பிசாசுகளை துரத்தவும் கூடிய ஜீவிக்கின்ற தேவன் அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஒரு அசலான முற்றிலுமானது அவர்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்று பவுல் அறிந்திருந்தான். அதை அவனிடத்திலிருந்து வெளியே எடுத்து போட ஒருவரால் கூடாது இருந்தது. வேறு எதை குறித்தும் கவலை இல்லை. அவன் கட்டப்பட்டிருந்தான், அதுதான் காரியம். என்ன வந்தாலும் அக்கறையிலே தான் கட்டப்பட்டிருக்கேன் என்பதை அவன் அறிந்திருந்தான். என்ன வந்தாலும் சரி, அவன் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜீவியத்தில் அவன் கட்டப்பட்டிருக்கிறான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் ஜீவித்த ஜீவியமானது ஒரு வித்தியாசமான ஜீவியமாய் இருந்தது. இப்போது நினைவிருக்கட்டும், அவன் ஒரு மதவாதியாய் இருந்தான். இங்கிருக்கின்ற ஜனங்களில் சிலருக்கு இன்று காலையிலே இந்த வழிநாடாவானது பதிவு செய்யப்படுகிறது. இதன் வானத்தின் கீழே உலகத்து சுற்றிலுமலை எல்லா நாடுகளிலும் கேட்கப்படும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் என்று நான் அறிவேன். இப்பொழுது இங்கிருக்கின்ற உங்களில் சிலரும் இந்த வழிநாடா மொழிபெயர்க்கப்பட்டு மற்ற தேசங்களில் கேட்கும் உங்களில் சிலரும் ஆப்பிரிக்காவிலும் மற்ற நாட்டின் பழங்குடி மக்களுக்கும் கூறுகிறேன், வைதாகம கல்வியை மட்டும் பெற்றுள்ள மத தலைவர்களே, உங்களுக்கும் நீங்களது சரித்திர அடிப்படையில் தான் பெற்றிருக்கிறீர்கள். இந்த காரியங்கள் யாவற்றையும் ஒரு கால் உங்களால் விளக்கி கூற முடியும். ஆனால் உங்களிடத்தில் ஒரு முற்றிலுமானது இல்லை என்றால், உங்களிடத்தில் ஒரு அனுபவம் இல்லை என்றால், அனுபவம் உண்டு என்று நீங்கள் உரிமை பாராட்டும் அது எல்லா வார்த்தையும் அன்றைக்கு உள்ளது போன்று இன்றைக்கு சபையில் அவ்வளவு உண்மையாக இல்லை என்று மறுப்பீர்களானால், நீங்கள் பெற்றுள்ளதான பட்டத்தின் பேரில் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் அல்லது உங்களிடத்தில் உள்ளதின் பேரில் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது. தெய்வீக சுகம் என்பது நமக்கு கிடையாது. பெந்தேகோஸ்தே நாளன்று அவர்கள் பெற்றது போன்றதான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த நாட்களுக்கு உரியது அல்ல என்ற உங்களுடைய ஸ்தாபனத்தின் கருத்துக்களின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், அதுதான் உங்களிடம் இருக்கிறது என்றால், என்னுடைய வெளியேற பெற்ற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஒரு தமஸ்கு வீதியின் அனுபவம் தான் தேவையாயிருக்கிறது. இந்த ஜீவிக்கின்ற தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. அது ஏதோ உங்கள் சிந்தையில் உள்ள ஒரு புராண கருத்து அல்ல, அது ஏதோ ஒரு நடுக்கம் அல்ல, அல்லது ஏதோ ஒரு விதமான உணர்வும் அல்ல, ஆனால் ஒரு உண்மையான அசலான அனுபவமாயிருக்கிறது. கலிலேயாவில் நடந்தாரே இயேசுவானவர் இன்றைக்கு ஒரு ஜீவிக்கிறவராயும் என்றென்றைக்குமாய் ஜீவனோடு இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒரு முற்றிலுமானது. அதாவது மற்ற எவனோ கூறுவதை நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை, நீங்களே அதை அறிந்து கொள்வீர்கள். அது ஏதோ ஒரு உணர்ச்சி அல்ல. உங்களுக்கு உண்டான உணர்ச்சி ஒருவேளை அது ஒரு உண்மையான வேதாகம உணர்ச்சியாக இருக்கலாம். யாராவது நன்றாக விளக்கி கூறி அவையெல்லாம் வேறு ஏதோ ஒரு காலத்தில் இருந்தது என்று கூறி அதை உன்னிடத்திலிருந்து எடுத்து போட முயற்சித்தால் ஜாக்கிரதையாயிரு, அது உண்மையானது, ஜாக்கிரதையாயிரு. ஆனால் அதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வழி உண்டு. அதை வார்த்தையை கொண்டு சோதித்து பாருங்கள். அதுதான் வரைபடம். வீடானது வரைபடத்துக்கு மாறாக போனால் கட்டிட கான்ட்ராக்டர் அதை இடித்துவிட்டு அதை திரும்ப கட்டுவான். ஆனால் அது வரைபடத்தின்படியாய் கட்டிடம் எழும்ப வேண்டும். உங்களுடைய அனுபவம் என்னவா இருந்தாலும் சரி, அப்பொழுது அது ஒரு பொருட் அல்ல. உனக்குள்ளாக இருக்கும் ஏதோ காரியம் உங்களிடத்தில் அந்த வேதாகமும் உண்மையானதல்ல என்று கூறுமானால், தேவனுடைய வல்லமை அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் போதகர்கள் மேய்ப்பர்கள் ஆவியின் வரங்கள் பெந்தேகோஸ்தே அன்று அந்த அப்போஸ்தலரிடம் ஊடாக பாய்ந்தது போல அதே விதமாக இல்லை என்றால், அப்பொழுது உன்னுடைய முற்றிலுமானதில் ஏதோ கோளாறு இருக்க வேண்டும். அது வேதத்துக்கு பதிலாக ஒரு ஸ்தோபன கோட்பாடோடு கட்டப்பட்டிருக்கும். அவர் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம், என்னுடைய வார்த்தையோ ஒழிந்து போவதில்லை என்று கூறியிருக்கிறார். உன்னுடைய முற்றிலுமானது என்ன என்று கவனியுங்கள். உங்களுக்கு மேற்கொள்ள நல்லதொரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் முழு நிச்சயமாய் இருக்கலாம். உன்னுடைய மாவட்ட போதகரோடு உங்களுக்கு நல்லதொரு ஐக்கியம் உண்டாகிறது என்று நீங்கள் முழு நிச்சயமுடையவளாய் இருக்கலாம். பேராயரோடு உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஐக்கியம் அல்லது உன்னுடைய சபையில் இருக்கும் ஒரு மகத்தான மனிதனோடு உங்களுக்கு உண்டாயிருக்கிற ஒரு ஐக்கியம் நல்லது என்று நீங்கள் நிச்சயம் உள்ளவளாய் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய முற்றிலுமானது இயேசு கிறிஸ்து அல்ல என்றால், இந்த கல்லின் மேல் நான் என் முற்றிலுமானதை வைப்பேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்றார். அவர் யார் என்பது பற்றிய ஆவிக்குரிய வெளிப்படுத்தலும் அதை அறிந்திருப்பதுமே அதுவாகும். சரிதானே? ஓ, இப்பொழுது நீங்கள் பவலை போல ஆகும் போது அவன் கொண்டிருந்த அதே முற்றிலுமானது நீங்களும் உடையவளாக இருப்பீர்கள். கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜீவியம் முன்பு உங்களுக்கு இருந்த ஜீவியத்தையும் ஒரு கால் இது மிக மதப்பற்றுள்ள ஜீவியமாய் இருக்கலாம், ஆனால் அதை காட்டிலும் இது வித்தியாசமான ஜீவியமாயிருக்கும். அவர்கள் மிகுந்த மதப்பற்றுள்ளவர்கள் என்று ஜனங்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். அதற்கும் இதனோடு எந்தவித சம்மதமும் இல்லை. நான் அநேக மதங்களை பக்தி நிறைந்த இன்றைக்கு கிறிஸ்துவில் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகின்ற ஜனங்களை காட்டிலும் உத்தமமானவர்களை நான் கண்டிருக்கிறேன். ஒரு தெய்வத்தின் பேரில் உள்ள அன்பின் காரணமாக இவ்வளவு நீளமுள்ள தன்னுடைய கொடுமையும் கருமையுமான குழந்தையை தூக்கி முதலையின் வாயிலே ஒரு தாயால் எரியக்கூடுமானால் கிறிஸ்தவம் எவ்வளவு உத்தமமாய் இருக்கிறது என்று நான் வியக்கின்றேன். ஆண்டவிடமாக ஒரு மனிதனால் தன்னை தானே துன்பப்படுத்திக் கொள்ள கூடுமானால், அதாவது அவனுடைய இடையின் ஊடாக 1000 கொக்கிகளை குத்திக் கொண்டு அதில் தண்ணீர் கலையங்களை தொங்குவிட்டு இன்றுவிடமாக அவனை கீழ் நோக்கி இழுத்து பிடித்துக் கொண்டு இன்றுவிடமாக விசிறி நெருப்பு தகதகவென்றிருக்க, அது சுமார் இங்கிருந்து நம்முடைய ஜபுகூடாரம் மட்டுமாய் நீளம் இருக்கும். அதில் அவர்களுடைய தேவனுக்கு ஒரு பலி செலுத்துவதாக கருதி முன்னும் பின்னுமாக டனலில் நடப்பார்கள். சிவப்பு நிற களினாலான கண்களை உடைய ஒரு விக்கிரகத்திற்கு அப்படி செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கையில் கிறிஸ்தவம் எங்கே இருக்கிறது என்று நான் வியக்கின்றேன். எனவே அது உத்தமம் என்று கருதாதீர்கள். அது உத்தமம் அல்ல. உத்தமம் என்பது சரியான காரியத்தின் மேல் உத்தமமாய் இருப்பதுதான் உத்தமமாகும். ஒரு வைத்தியன் மருந்து கொடுப்பது போன்று அவன் உங்களுக்கு ஆர்சினிக்கை உத்தமமாய் கொடுக்கலாம், அவன் உங்களுக்கு சல்பூரிக் அமிலத்தை உத்தமமாக கொடுக்கலாம். உங்கள் மருந்து சீட்டு ஒரு கால் தவறாக எழுதப்பட்டிருக்கலாம், அதை நீங்கள் உத்தமத்தோடு குடிக்கலாம், ஆனால் அது உங்கள் ஜீவனை காப்பாற்றாது. புரிகின்றதா? இல்லை ஐயா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது என்ன என்பதும் அது எவ்வளவு காலமாக இருக்கிறது என்பதை குறித்தும் எனக்கு அக்கறை இல்லை. அது இன்னமும் தவறாகவே இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு அவர்களுக்கு கொடுத்த நித்திய மருந்து சீட்டு, அதில் அவன் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த மருந்து சீட்டாவது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அது உண்மையே. அது ஒரு நித்திய மருந்து சீட்டாயிருக்கிறது. சில போலி மருந்துக்காக அதை கைப்பற்றிக் கொண்டு உங்களை கொன்று போடக்கூடும். புரிகின்றதா? நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் அந்த மருந்து சீட்டில் அவ்வளவு விஷயம் இருக்கிறது. கிருமிகளை கொல்வதற்கான விஷயம் வைத்தியருக்கு தெரியும். எவ்வளவு அதை கலந்தால்தான் உங்கள் சரீரத்தால் தாங்க முடியும் என்று. அவன் அதை அதிக அளவில் விஷயத்தை கலந்தால் அது உங்களை கொன்று போடும். போதுமான அளவு விஷயம் கலக்கப்படவில்லை என்றாலும் அதனால் என்ன செய்ய முடியும்? அந்த மருந்தை சாப்பிடுவதால் உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாது. உன்னுடைய சரீரம் எந்த அளவை தாங்கும் என்று அவர் அறிந்திருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய மருந்து சீட்டும் அந்த விதமாகவே இருக்கிறது. மற்றவர்கள் எவ்வளவு அதிகமாக இந்த விதமாயும் அல்லது அந்த விதமாயும் செய்ய வேண்டும் என்று கூறினாலும் அதை விசுவாசியாதேயுங்கள். வார்த்தையை நீங்கள் எடுத்தின்படியே சரியாக அப்படியே பின்பற்றுவீர்களானால் அதுவே காரியம். அது சரி, அதை விடாமலேயே பற்றிக் கொள்ளுங்கள். தெளிப்பு ஞானஸ்தானம் தான் எடுக்க வேண்டும் கூறுபவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்டத்தை உபயோகிக்க வேண்டும் என்று கூறுவதை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வேதத்தில் அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை அல்லாமல் வேறு ஒரு விதத்தினாலும் வேறு எவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அது ரோமன் கத்தோலிக்க சபையினால் உடன் சேர்க்கப்பட்ட ஒரு கோட்பாடாகும். இது காலங்களாக அப்படியே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதை பற்றி இன்றிரவு பார்க்கலாம். ஆனால் கவனியங்கள், அவை எல்லாவற்றின் மத்தியிலும் அந்த மருந்து சீட்டு இன்றைக்கும் ஏற்றதாக இருக்கிறது. அதனால் தான் நம்மிடையே அதிகமான வியாதியாக இருக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் வைத்தியர் என்ன கூறினார் என்பதற்கு செவி கொடுக்காததே ஆகும். அந்த முற்றிலுமானது நீங்கள் அதனோடு கட்டப்பட்டிருக்கும் போது அதுதான் காரியம். அது தேவனுடைய வார்த்தை, அது தவறி போகாது. கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜீவியம் மிக மார்க்க பக்தியாக இருத்தல், ஆனால் கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜீவியம் அதுவல்ல. இன்றைக்கு நம்மில் அநேகர் அதை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஜீவியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளும் போது சாதாரணமாக நீங்கள் செய்யாத காரியங்களை நீங்கள் செய்யும்படியா அது செய்யும். சாதாரணமாக நீங்கள் நடந்து கொள்வதற்கு முற்றிலும் வித்தியாசமாக நடந்து கொள்வீர்கள். அற்புதமாக நடந்து கொள்வீர்கள் என்று நான் கூறவில்லை. ஆவிக்குள்ளாக உண்மையாயும் அசலாயும் இருக்கின்றதையே செய்வீர்கள். யாரோ அற்புதமாக நடந்து கொண்டால் அவர்கள் போலியாக வேஷம் போடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அசலான காரியம் எங்கே இருக்கின்றதோ அங்கே அதுபோல போலியாக செய்யவே அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நீங்கள் ஒரு போலியான கரன்சி நோட்டை காண்கையில் அது ஒரு அசலான நல்ல நோட்டு போன்று செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு போலியை காணும் போது அது ஒரு ஏதோ அசலான உண்மையானதுண்டின் நிழல் போன்று இருக்கும். அது ஏதோ அசலான ஒன்றின் நகலா இருக்கிறது போல இருக்கும். சாதாரணமாக நீங்கள் செய்யாத காரியங்களை அது செய்ய வைக்கும் என்பதை கவனிக்கவும். ஓ, அது ஏதோ ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த முற்றிலுமானதை நீங்கள் உடையவளா இருக்கும் போது அதை குறித்து நீங்கள் அதி நிச்சயம் உள்ளவளா இருக்கிறீர்கள். அது குறித்து உறுதியாக இருக்கிறீர்கள். வேறு யாரோ உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளவே மாட்டீர்கள். கிறிஸ்தவம் ஒரு சிறு பள்ளிக்கூட பிள்ளைகளை போல் ஆனதற்கு அதுதான் காரணம். அவர்கள் மற்றொருவரை பார்த்து அதை போல செய்கிறார்கள். அந்த நபர் ஒருவரை தவறாய் இருந்தால் அப்பொழுது இவனுடைய முழு காரியமுமே தவறாந்தாகும். புரிகின்றதா? அந்த கூட்டத்தார் முழுவதுமே தவறாக இருப்பார்கள். ஓ, என்னே, இன்னொருவரை போல ஆக வேண்டாம். நீங்களே நேரடியாக அவரை சந்தியுங்கள். என்னுடைய நல்ல அருமையான நண்பன் சிறிய ஜிம் போல் என்னுடைய நீண்ட வாழ்நாள் நண்பரின் மகனாவார். நானும் அவனுடைய தகப்பனாரும் பள்ளியில் ஒன்றாய் வளர்ந்தோம். என்ன ஒரு அருமையானவன் ஜிம். பெரிய ஜிம்மும் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக ஒரு உண்மையான விசுவாசியாக ஆக வேண்டும் என்று நானும் சிறிய ஜிம்முமாக தொடர்ந்து ஜெபிப்போம். காட்டில் எங்கே தேவனை கண்டோம் என்றும் இயற்கையில் அவரை பார்த்ததையும் குறித்து சிறிய ஜிம்மும் நானும் பேசிக் கொண்டிருந்தோம். அங்கேதான் நீங்கள் அவரை காண்கிறீர்கள். ஏனென்றால் அவர் ஒரு சிருஷ்டிகர்த்தர். அவருடைய சிருஷ்டிப்பில் நீங்கள் அவரை காணலாம். எனக்கு நினைவிருக்கிறது, ஜிம்மும் நானும் வேட்டைக்கு போக வேண்டும் என்று விரும்பினோம். இரவு நேரம் வந்தபோது நாங்கள் கீழே இறங்கி போய் எங்களுடைய சைக்கிள் வண்டியை எடுத்துக்கொண்டு இங்கே இந்த தெருவின் ஊடாக ஓட்டிக்கொண்டு போவோம். இருட்டி போன பிறகு கல்லறை பூமியை கடந்து போவதற்கு மரண பயமாயிருக்கும். அவ்வழியே போய் ஒரு கோனைசை வாங்கிக் கொள்வோம். ஜிம்முக்கு சுடுவதென்றால் பிடிக்கும். அப்பொழுது நாங்கள் 12-16 வயது உள்ள பையன்கள். வேட்டையாடுதல், கண்ணி வைத்தல் இவைகளை பற்றிய கதை புத்தகங்களை உட்கார்ந்து வாசிக்க விருப்பம் கொண்டவன். நானோ உட்கார்ந்து கொண்டு பகல் கனவு கண்டு கொண்டிருப்பேன். புரிகின்றதா? சில பயன்களால் என்னை பார்க்க முடியும். எங்காவது நான் ஒரு சிறு மரவீட்டை கண்டால் போதும், உடனே நான் மலையின் மேல் இருப்பதற்கு அது ஒரு நல்ல வீடு என்பேன். என்றாவது ஒரு நாள் மலைகளின் மேல் எனக்கு ஒரு மரவீடும் அதில் சில வேட்டை நாய்களையும் சில துப்பாக்கிகளையும் உடையவனாய் இருப்பேன் என்று எப்பொழுதும் நான் நினைப்பேன். என்னால் மட்டும் ஒரு 30-30 ரைபிள் வைத்துக் கொள்ள முடிந்தால் என்று எப்பொழுதும் நினைப்பேன். இந்த உலகில் ஒரு 30-30 ரைபிளை நான் எப்போதாவது சொந்தமாக வைத்துக் கொள்ள முடியுமா என்று எண்ணினேன். அன்று நாள் நான் நின்று கொண்டு என்னுடைய சுவற்றை நோக்கி நான் பார்த்துக் கொண்டிருந்த போது எண்ணத்தில் உள்ள சில துப்பாக்கிகளை அங்கே தொங்க வைத்திருந்ததை பார்த்து ஆச்சரியமான கிருபை என்று எண்ணினேன். நன்றாக சுடுவதற்கு நான் பயிற்சி எடுத்துக் கொள்வேன் என்று நினைத்தேன். ஒருகால் நான் என்றாவது மலைகளின் மேல் பிரயாணம் போவேன். யாராவது பணக்கார நல்ல வேட்டைக்காரன் ஒருகால் என்னை அவனுடைய காவலனாக இருக்க என்னை கொண்டு போகலாம். ஏனென்றால் கரடையின் தாக்குதலிலிருந்து அவனுடைய உயிரை அவன் காத்துக்கொள்ள ஒரு மெய் காவலனாக என்னை கொண்டு போவான் என்று எண்ணினேன். என்றாவது ஒரு நாள் இப்படி ஒரு மெய் காவலனாகவாவது நான் ஆப்பிரிக்காவிற்கு வேட்டைக்கு போகலாம் என்று எண்ணினேன். என்னால் மட்டும் பயிற்சி எடுத்துக் கொள்ள முடிந்தால் குறி தவறாமல் நான் சுடுபவனாக இருக்க பயிற்சி எடுத்துக் கொள்வதென்றோ நான் செய்யக்கூடிய காரியமாக இருந்தது. ஓ தேவனே, அது சற்று சிந்தியும் உலகம் முழுவதிலும் என்னை வேட்டையாடும்படி அனுமதித்தீர். என்ன ஒரு அற்புதமான காரியம் என்று நான் நினைத்தேன். ஜிம் வழக்கமாக உட்கார்ந்து புத்தகம் வாசிப்பான். நான் ஜிம் என்றேன். அவன் அதை குறித்து வாசிக்க எனக்கு விருப்பம் என்றான். நான் சொன்னேன், ஜிம், நீ யாரோ செய்ததை வாசிக்கின்றாய், ஆனால் நானாகவே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அந்த அனுபவம் தேவையாயிருக்கிறது என்று. நான் கிறிஸ்துவிடத்தில் வரும்போது நான் வேறு யாரோ ஒருவருடைய அனுபவத்தை எடுத்துக் கொள்ள முடியாது. அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்க விரும்புகிறேன். ஜானி கிரே அவர்கள் எழுதின லோன் ஸ்டார் ரேஞ்சர் என்ற கதையை நான் வாசித்த போது எனக்கு நினைவிருக்கிறது. விளையாட்டுக்கு துடுப்பத்தை குதிரையாக எடுத்து வீட்டை சுற்றி வந்ததினால் என் அம்மாவுடைய 2 அல்லது 3 துடுப்பங்களை பாழாக்கி போட்டேன். அந்த லோன் ஸ்டார் ரேஞ்சர் கதையை படித்து அவன் எப்படி பிக் பெண்டுக்கு நீதியை நிலைநாட்டினான் என்று கண்டேன். அதற்கு பின்னர் எட்கர் ரைஸ் பரோ அவர்களின் டார்சானும் மனித குரங்களும் என்ற கட்டுக்கதையை நான் படித்தேன். அம்மாவிடம் ஒரு தோல் விரிப்பு இருந்தது. அது சீல் மிருகத்தின் தோலினால் செய்யப்பட்டது. குளிர் அடுப்புக்கு முன்பாக விரிக்கப்பட்டதிலிருந்து திருமதி வால்டன் அதை அவர்களுக்கு கொடுத்திருந்தால் அது அவளுடைய அறையில் விரிக்கப்பட்டிருந்தது. காற்று அதை கிழித்து விடவில்லை என்று அம்மாவுக்கு தெரியும். நான் அந்த விரிப்பை கொண்டு போய் வெட்டி ஒரு டார்சானின் ஆடையை எனக்கு உண்டாக்கி அதை அணிந்து கொண்டு மரத்தின் மேல் உட்கார்ந்து கொள்வேன். இந்த டார்சானின் ஆடையில் நான் பாதி நேரத்தை மரத்தின் மேல் கழித்து விடுவேன். ஏனென்றால் அவன் என்ன செய்தான் என்று கண்டறிந்தே நானும் கூட அதை செய்ய விரும்பினேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு ஒரு உண்மையான புத்தகம் கிடைத்தது. அதுதான் வேதாகமம். இயேசுவை போல இருக்க வேண்டும், இப்பூமியில் அவரை போல இருக்க வாஞ்சிக்கிறேன் என்பதே என்னுடைய பாடலும் கதையுமாய் இருக்கிறது. நான் ஒரு பேராயராகவோ அல்லது சபையில் ஏதோ ஒரு மகத்தானவனாகவோ அல்லது மேய்ப்பனாகவோ அல்லது ஆச்சாரியனாகவோ இருக்க நான் விரும்பவில்லை. நான் இயேசுவை போல இருக்க விரும்புகிறேன். ஒரு முற்றிலுமானது அது உன்னை வித்தியாசமானவனாக ஆக்குகிறது. அவருடைய வார்த்தையை வாசிப்பது குறித்து அங்கே ஏதோ காரியம் இருக்கிறது. உங்கள் இருதயத்துக்குள் ஏதோ காரியம் அவரை போல நீங்கள் இருக்கும்படியாய் வாஞ்சிக்கிறது. நீங்கள் நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கிறிஸ்தவனுக்கு ஒரு முற்றிலுமானது கப்பலில் இருக்கும் நங்கூரத்தை போன்று இருக்கிறது. ஆம், உங்களுக்கு ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். கிறிஸ்து உங்களுடைய முற்றிலுமானதாக இருந்தால் அது ஒரு நங்கூரத்தை போல் இருக்கிறது. கடல் கொந்தளிப்பாய் இருக்கிறது, கப்பலோ மூழ்கி போகும் நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை நங்கூரத்தை போடுவதுதான். பின்னர் கப்பலானது அலை கழிக்கப்பட்டால் புரிகின்றதா, நங்கூரமானது கப்பலை பற்றி கொள்ளும். நமக்கு ஒரு பாடல் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். எழுதியவருடைய பெயர் மறந்து விட்டது, என்னுடைய நங்கூரம் பற்றி கொண்டிருக்கிறது என்பதே. நாம் அநேக முறை சிந்தித்தது போன்று பட்டம் பறக்க விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு பையனை போன்று உங்களால் ஒன்றையும் காண முடியாது. ஆனால் அவனிடம் அந்த பட்டத்தில் நூல் இருக்கிறது. அந்த பக்கமாக சென்ற ஒரு மனிதன், மகனே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றான். அவன், நான் பட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றான். அவன், உன் கரத்தில் இருக்கிறது என்ன என்றான். அதற்கு அவன் நூல் என்றான். அதற்கு அவன், பட்டம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நீ பட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ எப்படி அறிவாய் என்று கேட்டான். அதற்கு அவன், என்னால் அதை உணர முடிகின்றது, அது இருக்கிறது என்றான். புரிகின்றதா, அந்த நூலின் மறுமுனையிலே அங்கே ஒரு முற்றிலுமானது இருக்கிறது. அவனுடைய சிறிய வழியிலே அந்த பட்டம் அவனுடைய முற்றிலுமானதா இருக்கிறது. அதனால் நான் ஒரு பட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அவனால் கூற முடிந்தது. அவனால் அதை காண முடியாவிட்டாலும் அவன் ஏதோ காரியத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த விடமாகவே பரிசுத்த ஆவியினால் மறுபடியுமாய் பிறந்த ஒரு மனிதனும் இருக்கிறான். அக்கரையிலே நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கின்ற ஏதோ ஒன்றை அவன் பற்றி கொண்டிருக்கிறான். புயல்களும் கூட அவனை அசைக்க முடியாது. நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன், நான் நங்கூரமிடப்பட்டிருக்கிறேன் என்பதை அவன் அறிவான். சரியா, நாம் நம்முடைய ஒரு சிறு படையில் வாழ்க்கையின் முக்கியமான பாதையில் போய்கொண்டிருப்போமானால் அந்த மகத்தான கவிஞன் கூறினது போன்று வாழ்க்கை ஒரு வெற்று கனவு அல்ல. உறங்கும் ஆத்மா மரித்து கிடக்கிறது, காரியங்கள் இருப்பது போன்று இல்லை. வாழ்க்கை நிஜமானது, அது ஆர்வம் உள்ளது, அதன் கல்லறை அதன் லக்கு அல்ல. நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று கூறப்பட்டவைகள் ஆத்மாவை பற்றி அல்ல. ஓ, அது அவ்வளவு அழகாக இருக்கிறது நான் நினைக்கிறேன். இப்பொழுது லாங்குலோ என்பவர் இந்த வாழ்க்கையின் பாதை என்ற இதை எழுதியிருக்கிறார். புரிகின்றதா, வாழ்க்கையின் பயபக்தியான முக்கிய ஓட்டத்தில் கப்பலில் பிரயாணம் செய்கையில் கைவிடப்பட்டும் கப்பல் சேதமும் அடைந்த சகோதரனுக்கு காண்கையில் அவனுக்கு மீண்டும் மனத்தம்பு எடும்பும் பார்த்தீர்களா? வாழ்க்கையின் பயபக்தியான கப்பல் ஓட்டத்தில் இருந்து நாம் இப்பொழுது காலங்களின் புயலிலே கிறிஸ்துவோடு கப்பலுக்குள் ஏறிவிட்டோ. புயல் கடுமையானது, அவர்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கோ அக்கறையிலே பள்ளத்தாக்கின் மத்தியில் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் ஒரு நங்கூரத்தை நான் உடையவனாய் இருப்பதனால் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று. மரணமும் கூட உன்னை அதனின்றி பிடுங்கிக் கொண்டு போக முடியாது. நீங்கள் உங்களுடைய முற்றிலுமானதோடு கட்டப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து நம்முடைய நங்கூரமாக இருக்கிறார். அவர் என்னவாக இருக்கிறார்? அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பின்னர் நம்முடைய கிரியைகள் வார்த்தையோடு சரியாக அப்படியே இருக்கிறது என்று நாம் அறியும் பொழுது நம்முடைய உபதேசம் வார்த்தையோடு பரிபூர்ணமாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். அதாவது ஒன்றையும் கூட்டாமலும் அல்லது ஒன்றையும் குறைக்காமலும் இருப்பது. நாம் அதே விளைவுகளை காண்கிறோம். அதாவது அதே வார்த்தையோடு நங்கூரமிடப்பட்ட மற்றவர்களுக்கு உண்டான விளைவுகள் நம்முடைய ஜீவியத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பதை காண்கிறோம். அப்படியானால் உன்னுடைய நங்கூரம் பற்றிக் கொண்டிருக்கிறது என்பதாகும். கிறிஸ்துவின் இருந்தது போன்று கிறிஸ்துவின் ஜீவியம் உன் மூலமாக அப்படியே ஒரு அவதாரம் எடுத்தது போன்று திரும்ப ஜீவிக்கப்படுகிறதா இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளாயிருந்த தேவன் உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கிக் கொண்டார். தேவன் உங்களுக்குள்ளாக இருத்துக் கொண்டு வார்த்தையின் பிடிப்பினை பற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். சரியாக அப்படியே இயேசு செய்த விதமாகவே இருக்கும். அவருடைய ஜீவியத்தை நீங்கள் காண்பீர்கள். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் செய்வான். ஆவணியாக விசுவாசிப்பவன் அல்ல, விசுவாசிக்க நிறுத்துக் கொண்டிருக்கிறவனும் அல்ல, ஆனால் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான். ஏன்? அவன் அதே பாறையில் நங்கூரம் பாய்ச்சி இருக்கிறான். அந்த கன்மலை என்ன? வார்த்தை. எப்பொழுதுமே நீங்கள் அங்கே நங்கூரம் பாய்ச்சப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கடலில் காணாமல் போகும்போது அது உங்களுடைய வடக்கு நட்சத்திரமாயிருக்கும். உங்களுக்கு தெரியும், நமக்கு அநேக நட்சத்திரங்கள் இருக்கின்றன, ஆனால் அங்கே ஒரே ஒரு உண்மையான நட்சத்திரம் தான் இருக்கிறது. அது அசைவதில்லை. அதைதான் வடக்கு நட்சத்திரம் என்றார்கள். அது பூமியின் மையத்தில் அமர்ந்திருக்கிறது. நீங்கள் பின்பாகத்தில் இருந்தாலும் சரி, மேல்பாகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. அந்த வடக்கு நட்சத்திரம் அதே விதமாகவே இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? இடத்தை விட்டு இடத்துக்கு மாறும் அநேக நட்சத்திரங்கள் அங்கே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் கடலின் மேல் இருக்கும் போது எந்த ஒரு மாலுமியும் இதை அறிவார், அல்லது காடுகளில் அலையும் எந்த ஒரு வேட்டைக்காரனும் இதை அறிவார். வடக்கு நட்சத்திரம் தான் உங்களுடைய ஸ்தலம் என்று அறிவான். அவ்வளவுதான். அப்படியானால் அது உங்களுடைய திசை காட்டும் கருவியாய் இருக்கிறது. உங்களுடைய திசை காட்டும் கருவி செவ்வாய் கிரகத்தையோ அல்லது வியாழன் கிரகத்தையோ அல்லது வேற எங்கேயோ சுட்டிக்காட்டக்கூடாது. அது வடக்கு நட்சத்திரத்தையே சுட்டி காட்டும். ஏன்? அதுவே உங்களுடைய முற்றிலுமானது. ஓ என்னே, கவனியுங்கள், உங்களுடைய முற்றிலுமானது. ஓ, நான் ஒரு காரியத்தை கூற போகிறேன், அது வந்து கொண்டிருக்கிறது. நான் உணர்கிறேன். இந்த நேரத்தில் நான் பக்தி பரவசம் அடைகிறேன். ஏனென்றால் இதுதான் உறுதி அளிக்கப்பட்டதா இருக்கிறது. கவனியுங்கள், உங்களுடைய திசை காட்டும் கருவி வடக்கு நட்சத்திரத்தையே சுட்டி காட்டும். அந்த ஒரு இடத்தை மட்டுமே அதனால் சுட்டி காட்ட முடியும். அது சரியான திசை காட்டும் கருவியாக இருந்தால் ஒவ்வொரு நேரத்திலும் அது வடக்கு நட்சத்திரத்தையே சுட்டி காட்டும். அது சரிதானே? அதனால் வார்த்தையை நோக்கியே சுட்டி காட்ட முடியும். அது ஒருபோதும் ஒரு ஸ்தாபனத்தை சுட்டி காட்டாது. அது ஒருபோதும் ஒரு கோட்பாட்டை சுட்டி காட்டாது. அது ஒருபோதும் வேற எங்கேயும் சுட்டி காட்டாது. அது நேராக வார்த்தையே சுட்டி காட்டும். எனக்கு இப்போது சத்தமிட வேண்டும் போல் இருக்கிறது. அது மனிதனுக்கு உள்ளாக இருந்து கொண்டு துடித்துக் கொண்டிருக்கும் ஏதோ காரியமாக இருக்கிறது. உங்களுடைய நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை அங்கே அக்கறையிலே நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் காணும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆவியானது அதை இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ அசைய விடாதிருக்கிறது நீங்கள் காண்பீர்கள். அந்த ஒன்றினால் மட்டுமே தேவனுடைய காரியங்களை எடுத்து அவைகளை உங்களுக்கு காட்டவும் அவைகளை வெளிப்பட செய்யவுமே அவர் வருகிறார். இயேசு சொன்னார், நான் கூறுகிற காரியங்களை சரியாக அப்படியே செய்வார். சம்பவிக்க போகின்ற காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். முன்கூட்டியே அது நடைபெறுவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு காட்டுவார். புரிகின்றதா? அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து காரியங்களை உங்களுக்கு காட்டுவார். பின்னர் வரப்போகின்ற காரியங்களை அவர் உங்களுக்கு காட்டுவார். யோவான் 15. இங்கே நாம் என்ன காண்கிறோம் என்றால் அவர் காரியங்களை காட்டுகிறார். அவர் தேவனுடைய காரியங்களிலிருந்து எடுத்து உங்களுக்கு அவைகளை காட்டுகிறார். இயேசு கூறியுள்ள காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர் காரியங்களை தெள்ள தெளிவாக்குவார். அதை அங்கே கொண்டு போய் அந்த மூலையில் இன்று வைத்து விடுங்கள். ஏனென்றால் இன்னும் சிறிது நேரத்தில் அதைதான் நாம் உபயோகப்படுத்த போகிறோம். அதை நிச்சயப்படுத்தி அதை உறுதிப்படுத்த போகிறோம். புரிகின்றதா? அப்பொழுது உங்களுடைய வடக்கு நட்சத்திரத்தை அறிந்து கொள்வீர்கள். எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் அது வார்த்தையாயிருக்கிறது. வார்த்தைக்கு முரணாய் இருக்கிற எந்த ஒரு காரியமும் அல்ல. பாருங்கள், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கூர்ந்து கவனியுங்கள். தேவனை பற்றியும் அவருடைய சித்தத்தை பற்றியும் கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றியுமான ஒரு முழுமையான தெய்வீக வெளிப்பாடாய் இது இருக்கிறது. எல்லா காரியங்களும் இந்த புத்தகத்திலே முழுமையாய் இருக்கிறது. ஏதாவது காரியம் உங்களை அதனின்று வெளியே இழுக்குமானால் அப்படி காட்டும் அந்த திசை காட்டும் கருவியை தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் அது ஒரு கோட்பாடே, அது ஒரு ஸ்தாபனமே. அது உன்னுடைய சட்டை பையில் நீ கொண்டு போகும், உன்னுடைய அறையில் சட்டம் போட்டு தொங்கிக் கொண்டிருக்கும் ஒரு காகிதமே. அது ஒரு கோட்பாடே. உங்களை வார்த்தைக்கு நேராக சுட்டி காட்டக்கூடிய திசை காட்டு கருவியை கண்டுபிடியுங்கள். ஆமென். நீங்கள் கவனியுங்கள், இந்த அனுபவம் பவுலை சந்தித்த போது அவன் நேராக எகிப்துக்கும் எங்கோ அரேபியாவுக்கும் சென்று 3 வருடங்கள் அதை ஆராய்ந்தான். அவன் நிச்சயம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் கண்டறிந்த பின்னர் பரிசுத்த ஆவியானவர் அவரை வார்த்தைக்கு வார்த்தையாய் வழிநடத்தின போது அவனால் எபிரேயரின் புத்தகத்தை எழுதி அண்டை யூதர்களுக்கு காண்பிக்க முடிந்தது. அவர் மையமாயிருந்தார். அந்த பரிசுத்த ஆவியின் திசை காட்டும் கருவி அவனை நேராக வடக்கு நட்சத்திரத்திலேயே வைத்து விட்டது. இப்பொழுது அதனின்று உங்களை வெளியே ஏதாவது இழுக்குமானால் நீங்கள் அதை அப்படியே விட்டு வருவது நலமாயிருக்கும். அது உண்மை. அது அவருடைய வார்த்தையோடு நேராக சுட்டி காட்டும். அவருடைய வார்த்தையை நோக்கி மட்டுமே சுட்டி காட்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்த செய்யவும் அல்லது ரூபகாரப்படுத்தவுமே வந்தார். எந்த ஒரு கோட்பாடினாலும் அதை செய்ய முடியாது. எந்த தாபனத்தினாலும் அதை செய்ய முடியாது. எந்த வல்லமையினாலும் அல்லது வேறொன்றினாலும் செய்ய முடியாது. வார்த்தையை கொண்டு பரிசுத்த ஆவியினால் மட்டுமே அதை செய்ய முடியும். அவரே அந்த கிருமி. இப்பொழுது நீங்கள் ஒரு நல்ல கோதுமை மணியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் ஒன்று செய்ய முடியாது. அந்த கிருமி அதற்குள் வருமட்டாய் அது மறித்ததாய் இருக்கிறது. வந்த பின்னர் அது அநேக கோதுமை மணிகளை உண்டாக்குகிறது. கிறிஸ்துதான் அந்த ஜீவன். அந்த முற்றிலுமானது அந்த கோதுமை மணியானது அந்த முற்றிலுமானதை தனக்குள் கொண்டிருக்கவில்லை ஆனால் அது ஒருபோதும் எழும்பாது. அந்த கோதுமை மணியினத்தில் அந்த முற்றிலுமானது இல்லை என்றால் ஒருவேளை வெளி தோற்றத்தின்படி அவ்வளவு அழகாக இருக்கலாம் ஆனால் அதனால் ஜீவிக்க முடியாது. ஏனென்றால் ஜீவிக்கும்படியாய் அதற்குள் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த முற்றிலுமானதை பெற்றுக் கொள்ளும் போது எல்லா குறை கூறுபவர்களின் முகத்துக்கு முன்பாகவும் நான் மீண்டும் எழும்புவேன் என்று கூறும். ஏன்? அதனிடத்தில் அந்த முற்றிலுமானது இருக்கிறது. அது அதற்குள்ளாய் இருக்கிறது. அது மீண்டும் எழும்பி வர வேண்டும். நீங்கள் எனிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுதான் அந்த முற்றிலுமானது. ஆனால் கோட்பாடுகள் மற்ற காரியங்களை நீங்கள் அதனோடு கட்டி வைத்திருப்பீர்களானால் உங்களால் தண்ணீரையும் எண்ணெயையும் கலக்க முடியாது. நீங்கள் அதை எடுத்து எந்த விதமாய் வேண்டுமானாலும் அதை உடைக்கலாம். அது ஒருபோதும் கலவாது. ஏனென்றால் அந்த இரண்டும் வித்தியாசமான ரசாயனங்கள். கோட்பாடையும் வேதாகமத்தையும் வேதாகமத்துக்கு முரணாய் இருக்கிறதையும் உங்களால் ஒன்றாய் கலக்க வைக்க முடியாது. தாவனத்தையும் சாதீனமாய் பிறந்த மார்க்கத்தையும் அல்லது சாதீனமாய் பிறந்த சுவிசேஷத்தையும் உங்களால் ஒன்றாய் கலக்க வைக்க முடியாது. ஏனென்றால் அதி நிச்சயமாக தேவன் ஒன்றோடு மாத்திரமே இடைப்படுகின்றார். எப்படியா இருந்தாலும் நான் அதை கூறத்தான் போகிறேன். தேவன் அவருடைய திட்டத்தை ஒருபோதும் முறிப்பதில்லை. அவரால் முறித்து போடவும் முடியாது. ஏனென்றால் அவர் வரம்பற்றவர். இச்செய்தி அநேக ஜனங்களிடத்திற்கு போகிறது என்று நான் உணர்கிறேன். நீங்களும் அறிவீர்கள். புரிகின்றதா? ஆனால் தேவனால் அவருடைய திட்டத்தை முறித்து போட முடியாது. அவரால் ஒரு நாளில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை அப்படியே மாற்றி வேறு ஏதோ காரியத்தை செய்துவிட்டு பின்னர் அன்றைக்கு நான் செய்தது தவறு என்று கூற முடியாது. தேவன் ஒரு கூட்ட மனிதரோடு இடைப்படுவதில்லை. தேவன் ஒரு தனிப்பட்ட நபரோடு மாத்திரமே இடைப்படுகிறார். ஏனென்றால் மனிதன் பலவிதமான கருத்துக்களை உடையவர்களாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் சுவாபத்திலும் அவன் வித்தியாசமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதனை தேவன் எடுத்து அவனை குழம்பி போக செய்து அவருடைய சுவாபத்துக்குள் அவன் வருமட்டாய் அவனை அவனுடைய சுயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அதற்கு பின்னர் அந்த மனிதனோடு தேவன் இடைப்படுகிறார். கடந்த காலங்களின் ஊடாக நோக்கி பாருங்கள். நோவா, மோசே, தீர்க்கதரிசிகள் இவர்கள் ஒருபோதும் ஒரே நேரத்தில் இரண்டு பேர்களாய் இருந்ததில்லை. இப்பொழுதும் தொடர்ந்து எல்லா காலங்களின் ஊடாகவும் ஒருவன் தான் இருந்து வருகிறான். ஆகையினால் திரளான ஆலோசனைகள் உண்டானால் பாதுகாப்பு உண்டாகும் என்று நீ கூறுவாயானால் இதை கவனித்து பாருங்கள். இந்த ஜெப கூடாரத்தில் நான் பிரசங்கித்தது போன்று அங்கே ஆகாபும் அங்கே யோசபாத்தும் இருந்தனர். அவர்கள் ராமோ கீலேயாத்துக்கு சென்று எதிரிகளை துரத்தும்படி போனார்கள். அடிப்படை ரீதியாக பார்த்தால் அவர்கள் செய்தது சரியே. ஏனென்றால் அந்த தேசம் அவர்களுடையது. இஸ்ரவேலர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கோதுமையின் விளைச்சலை எதிராளிகளாகிய சீரியர்கள் அவர்களுடைய பிள்ளைகளின் வயிற்றை நிறைக்கிறார்கள். எனவே அடிப்படை ரீதியாக அது நல்லதாக காணப்பட்டது. என்னோடு சேர்ந்து வாரும், நாம் போய் அவர்கள் தேசத்தை விட்டு துரத்தி விடுவோம். அது மிகவும் நன்றாக தான் இருந்தது. அடிப்படை ரீதியாக அது சரியானதுதான். ஆனால் அதன் நிபந்தனைகள், யோசபாத் ஒரு நல்ல மனிதனாக இருந்தபடியினால் அவன் நாம் கர்த்தரை விசாரிக்க வேண்டாமா என்றான். நிச்சயமாக ஆகாப் பின் மாறினவனும் எல்லைக்கோடு விசுவாசியும் ஆனவன் என்று உங்களுக்கு தெரியும். அவன் கூறினான், ஓ நிச்சயமாக நான் அதை நினைத்திருக்க வேண்டும். என்னிடத்தில் 400 எபிரேய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். 400 பேர்களையும் நான் ஆகாரம் கொடுத்து அவர்களை கவனித்துக் கொள்கிறேன். தேசத்திலேயே மிக சிறந்தவர்கள். நாங்கள் அவர்களை கொண்டு வருகிறோம் என்றான். அவர்கள் யாவரும் ஏக சிந்தையாய் தென்று வாரும் கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார் என்றார்கள். அடிப்படை கொள்கையின்படியாய் அவர்கள் கூறுவது சரியே, ஆனால் அந்த முற்றிலுமானதை அவர்கள் இன்னும் பிடித்துக் கொள்ளவில்லை. பின்னர் யோசபாத், இன்னும் வேறு யாரும் இல்லையா என்றான். அதற்கு ஆகாப், ஆம், இன்னொருவன் இருக்கிறான், ஆனால் நான் அவனை வெறுக்கிறேன். அவன் எப்பொழுதும் என்னை குறித்து தீமையாகவே கூறுவான், புரிகின்றதா? எப்பொழுதுமே தீமையாக கூறுவான் என்று சொன்னான். அவனால் எப்படி நல்ல விதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும்? முழு வார்த்தையுமே அவனுக்கு முன்பாக இருந்த எலியா உன்னுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று ஆகாபிடம் கூறியிருக்கிறான். தேவனுடைய சித்தமாய் இல்லாத ஏதோ ஒன்றை ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்டு தீர்க்க தரிசினால் எப்படி கூற முடியும்? யேசபேல் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல கூடாதபடி அவளுடைய மாம்சத்தை நாய்கள் தின்னும், அவளுடைய பிரேதம் வயல்வெளியில் போடும் எருவை போல் ஆகும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு சாபம் ஒரு மனிதனின் மேல் இருக்க எவரும் எப்படி அவனை ஆசீர்வதிக்க முடியும்? அந்த விதமாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஜனங்களை எல்லா நேரத்திலும் தேவனிடத்திலிருந்து தூரமாய் விலக்கிக் கொண்டு போகின்ற காரியங்களை எப்படி ஒரு மனிதன் ஆசீர்வதிக்க முடியும்? செய்யக்கூடிய காரியம் ஒரே ஒன்றுதான் அங்கே இருக்கிறது. நீங்கள் உங்களை தானே உங்கள் பக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய நாமத்தினால் அந்த காரியத்தை சபித்துவிட்டு அதனோடு தரித்து நில்லுங்கள். அப்பொழுது உங்களிடத்தில் முற்றிலுமானது இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரணாம், ஜனங்களுமே வெறுக்கும்படியாக செய்கிறீர் என்று, ஆனால் தேவனை நேசிப்பார். அதுதான் என்னுடைய முற்றிலுமானது. ஒரு மாமிச கருத்தில் இளைப்பார முடியாது. தேவன் என்ன கூறியிருக்கிறாரோ அந்த வார்த்தையின் மேல் நீங்கள் இளைப்பாரலாம். மிகாயா தான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று எவர் அறிந்தான்? அவன் காத்திருந்தான். அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது. அவர்களுக்கும் கூட ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது. ஆனால் அந்த தரிசனம் வார்த்தையோடு ஒத்துப்போகவில்லை. இன்றைக்கு காரணம் அப்படியே தான் இருக்கிறது. மிகாயா அவனுடைய தரிசனத்தை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தான். அப்பொழுது அவனும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறதை அவன் கண்டான். இன்றைக்கு உங்கள் தரிசனமானது வார்த்தைக்கு முரணாக இருந்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்களேன் என்றால் அது ஒரு தவறான முற்றிலுமானதா இருக்கிறது. மிகாயாவினுடைய முற்றிலுமானது சரியாக வார்த்தையோடு ஒத்து போனது. எனவே அவனால் அதன் மேல் உறுதியாய் நின்று தான் என்ன கூறினானோ அதை விசுவாசித்தான். அவர்கள் அவனை வாயில் அடித்து தேவனுடைய ஆவி எங்களை விட்டு எந்த வழியாய் போயிற்று என்று கூறினான். அதற்கு மிகாயா, ஒழித்துக் கொள்ள உள்ளறையிலே நீ பதுங்கும் நாளிலே அதை காண்பீர்கள் என்றான். சரியா? அவன் சொன்னான், இவனை சிறையிலே வைத்து நான் சமாதானத்தோட திரும்பி வருமளவும் வையுங்கள், நான் வந்து இவனை கவனித்துக் கொள்ளுகிறேன் என்றான் ஆகாபு. ஓ, இப்பொழுது மிகாயா அதற்கு என்ன செய்ய போகிறாய்? அவன் திரும்பி வரும்போது உன்னுடைய தலை துண்டிக்கப்படும். தேவான் செய்தது போலவே மிகாயா அங்கே அப்படியே கலங்காத நின்றான். ஆமென். என்னுடைய கர்த்தர் சிலுவைக்கு சென்றது போல அவ்வளவு மனபூர்வமாக நின்றான். தானியேல் சிங்கக்கவிக்குள் தைரியமாக சென்றது போல, அல்லது அக்கினி சூழிக்குள்ளாய் நடந்து சென்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போன்று நின்றான். முற்றிலுமாக அவன் அப்படியே அங்கு நின்று நீர் திரும்பி வருகிறது உண்டானால் என்றான். ஏன்? அவன் முற்றிலும் நிச்சயமுடையவனாய் இருந்தான். நீர் திரும்பி வருகிறது உண்டானால் தேவன் என்னிடம் பேசவில்லை என்றாகிவிடும், அப்போது நீங்கள் என் தலையை சீவிவிடலாம் என்றான். அவனுக்கு ஒரு முற்றிலுமானது இருந்தது. இந்த தரிசனம் மட்டுமாய் அவனை வழிநடத்தி வந்த அவனுடைய திசை காட்டும் கருவியானது சரியாக வடதுருவ நட்சத்திரத்தை நோக்கி இருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். ஆமையா, அவனுடைய நங்கூரம் பற்றிக் கொண்டது. ஆம், வார்த்தையை அது மட்டுமே அது பற்றிக் கொள்ளும். உங்களுடைய முற்றிலுமானவர் உங்களுடைய ஜீவியத்தில் உங்களுக்கு ஒரு முற்றிலுமானது உண்டாயிருக்குமானால் உங்களுக்கு தெரியும், முன்னொரு காலத்தில் அனுசரிக்கும் முறைகள் ஒரு முற்றிலுமானதை உடையதாக இருந்தது. எனக்கு அந்த ஸ்திரீயின் பெயர் நினைவுக்கு வரவில்லை, ஆனால் அந்த ஸ்திரீ கூறியவைகளில் முழு தேசமும் நம்பிக்கை கொண்டிருந்தது. அவளுடைய பெயரை மறந்துவிட்டேன், அதை குறித்து வைத்தேன். என்னால் அந்த ஸ்திரீயின் பெயரை நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை, அது அவர் யார் என்று. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் அவ்விதமாக இருக்க வேண்டி இருந்தது. அந்த ஸ்திரீ கரண்டியை இடது கையில் தான் பிடிக்க வேண்டும் என்று கூறினார். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டனர். அதுவே முற்றிலுமானதாக இருந்தது. அவை எல்லாவற்றுக்கும் அவளே பதிலாயிருந்தாள். நீங்கள் சாப்பிடும் உள்ள இடது கரத்தில் பிடித்தால் உங்கள் முற்றிலுமாக தவறாக இருப்பீர்கள். அவளுடைய பெயர் என்ன? ஓ சரி சரி, எமிலி போஸ்ட், அதுதான். ஆம், அது அவளேதான். அவள் அனுசரிக்கும் முறைகளின் முற்றிலுமானதாக இருந்தால் அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். நாம் அநேக காரியங்களை அதை போன்று பார்க்கிறோம், ஆனால் அந்த உரிமைகள் எல்லாம் போய்விட்டது. நீ விரும்புகின்ற விதமாய் இப்போது சாப்பிடலாம். ஆமையா, ஆனால் அது அனுசரிக்கும் உரிமைகளின் முற்றிலுமானதாக இருந்தது. நீங்கள் அந்த விதமாக செய்ய வேண்டியதாயிற்று. அடால்ஃப் ஹிட்லர் என்பவன் ஜெர்மனியின் ஒரு முற்றிலுமானதாக இருந்த ஒரு காலம் உண்டா இருந்தது. அவன் என்ன காரியத்தை சொன்னாலும் அவர்கள் செய்வார்கள். அவன் குறி என்றால் அவர்கள் குதித்து விடுவார்கள். அவன் கொலிச்சை என்று கூறினால் கொண்டு விடுவார்கள். லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்ய அவன் தலையை அசைத்தான். ஆண்டவிதமான ஒரு முற்றிலுமானதற்கு என்ன சம்பவித்தது? அது ஒரு வல்லமையை போன்று காணப்பட்டது. ஆனால் அது வார்த்தைக்கு முரணாயிருந்தது. அது வார்த்தைக்கு முரணானது என்று நீ அதை எப்படி அறிவாய்? இஸ்ரவேலரை கீழாக நோக்கி பார்த்து சபிக்க முயற்சித்து, நான் அவனை ஒரு காண்டா மிருகத்தை போல காண்கிறேன். உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு நீதி உள்ளவளா இருக்கிறது. உங்களை சபிக்கிற எவனும் சபிக்கப்படுவான், உங்களை ஆசீர்வதிக்கிற எவனும் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கூறினான். இத்தர் அதை கண்டிருக்க கூடும் என்று தோன்றுகிறது. ஜெர்மானிய கிறிஸ்துவர்களதை கண்டிருக்க கூடும் என்று தோன்றுகிறது. புரிகின்றதா? அந்த வார்த்தைக்கு முற்றிலும் முரணாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், தேவன் மனிதனை உண்டாக்கினார், மனிதன் அடிமைகளை உண்டாக்கினான் என்று கூறினது. அது போன்று இருக்கிறது. ஒருவன் இன்னொருவன் மேல் அதிகாரம் செலுத்த முயற்சிக்கிறான். நமக்கு ஒரு ஆளுநர் இருக்கிறார், அது தேவனே. ஆனால் ஹிட்லர் ஜெர்மானியின் முற்றிலுமானதாக இருந்தான். இன்றைக்கு அதை நோக்கி பாருங்கள், என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். அது ஒரு தவறான முற்றிலுமானதாக இருந்தது. ஏன்? அது வார்த்தைக்கு முரணாக இருந்தது. அவைகளெல்லாம் எங்கே போனது என்று பாருங்கள். அவமானமானது. உங்களுடைய முற்றிலுமானது இயேசு கிறிஸ்துவாகிய நபரின் மேல் அல்லாமல், ஏதோ ஸ்தாபனத்தின் மேல், அல்லது ஏதோ உணர்ச்சி வசப்படுதலின் பேரில், அல்லது வேறு ஏதோ காரியமாக இருக்குமாயின் நீங்கள் அதே பங்காகிய அவமானத்திற்கு, மோசமானதற்கு வந்து விடுவீர்கள். புரிகின்றதா? உங்களுடைய முற்றிலுமானது கிறிஸ்துவாக இல்லை என்றால் அதுதான் மானிட ஜீவியத்தின் ஒரே மத்திய கம்பமாக இருக்கிறது. கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். உங்களுடைய சபை அல்ல, உங்களுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையே. புரிகின்றதா? இந்த முற்றிலுமானதின் மேல், கிறிஸ்துவின் மேல், வார்த்தையின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஒரு நேரத்தில் ரோமாபுரிக்கு ஒரு முற்றிலுமானதாய் முசோலினி இருந்தான். எனக்கு தெரியாது, ஒரு கால் நான் பத்திரிகையில் வாசித்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புத்தகத்தில் நான் வாசித்திருக்கலாம், அல்லது யாராவது எனக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவர் முசோலினியிடம் பேட்டி கண்ட போது, நான் ரோமாபுரியை ஒரு விளையாட்டு ஸ்தலமாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினானாம். அதை குறித்து அங்கே அவனுடைய ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சரிதான். அநேக வருஷங்களுக்கு முன்பாக கிரீஸ் நாடு அதே கருத்தை உடையதாக இருந்தது. ரோமாபுரி அதை உடையதாக இருக்க எப்போதும் முயற்சித்தது. விளையாட்டு ஸ்தலம் எல்லாம் சரியாய்தான் இருக்கிறது. ஆனால் விளையாட்டு ஸ்தலம் நினைவில் வையுங்கள், அது கிறிஸ்துவின் ஸ்தானத்தை ஒருபோதும் எடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் கவலை இல்லை, அதற்கு அதனோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அவரே சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரோமாபுரியை இதன் மேல் கட்ட வேண்டும் என்று அவன் விரும்பினான் என்று பாருங்கள். ஒரு முற்றிலுமானதின் காரியத்தின் மேல் ரோமாபுரியை கட்ட வேண்டும் என்று அவன் விரும்பினான். அந்த முற்றிலுமானது அவனே. இந்த விதமாய் சொன்னார்கள். ஒரு நாள் அவனுடைய வண்டி ஓட்டுபவன் ஒரு நிமிடம் முன்னதாக வேலைக்கு வந்து விட்டானாம். உடனே அவனை சுட்டுக் கொன்றான். அவனை 9:00 ஒரு நிமிடம் உந்தி வர வேண்டும் என்று நான் கூறவில்லை, 9:00 தான் அவனை வர சொன்னேன், எனவே சுட்டுவிட்டேன் என்றானாம். புரிகின்றதா? ஒரு நிமிடம் முன்னதாக நீ இங்கே இருக்க வேண்டியதில்லை, 9:00 தான் உன்னை இங்கே வர சொன்னேன் என்றான். புரிகின்றதா? எந்த விதமான ஒரு முற்றிலுமானது? அவன் தன்னை ஒரு முற்றிலுமானதாக ஆக்க முயற்சித்தான் என்று கவனித்தீர்களா? ஆனால் என்ன சம்பவித்தது என்று பார்த்தீர்களா? உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? பழங்காலத்தவர்கள் இங்கே அநேகர் இருக்கிறீர்கள். ராய் ஸ்லாட்டர் போன்றவர்கள் அப்போது தீர்க்க தரிசனத்தை குறித்து உங்களுக்கு சொன்னது நினைவிருக்கின்றதா? ஒரு நாள் அங்கே இருக்கின்ற ஹாட் பெலோஸ் கட்டிடத்தில் நாம் இங்கு வருவதற்கு முன்னர் நான் சொன்னேன், முசோலினி ஒரு வெட்கமான முடிவை அடைவான். நான் சொன்னேன், அவனுடைய முதலாவது படையெடுப்பு எத்தியோப்பியாவை நோக்கி அவன் எதிர்த்து போவான், எத்தியோப்பியா அவன் காலறியில் வந்து விழும். ஆனால் அவன் அவனுடைய முடிவிற்கு வருவான், ஒருவனும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், அவமானத்தோடு அவன் புதைக்கப்படுவான் என்று கூறினேன். அதை அடைந்து விட்டான். நான் சொன்னேன், 3 இசங்கள் எழும்பும், நாசிசம், பாசிசம், கம்யூனிசம் என்பவைகள். இந்த 3 இசங்களும் சொல்ந்து ஒன்றாய் உருவாகி வரும், அது கம்யூனிசமாகும். கம்யூனிசத்தை கவனியுங்கள், அது ரோமாபுரியை எரித்து போடும் என்று கூறினேன். புரிகின்றதா? நீங்கள் அதை கவனியுங்கள், அது தேவனுடைய கரத்தில் இருக்கும் ஒரு கருவியாயிருக்கிறது. அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று. எல்லா நேரங்களிலும் அவர்கள் அதற்குள்ளாக கிரியை செய்து கொண்டு அதை அறியாதிருக்கிறார்கள். அவர் நேபுகாத்நேச்சார் இன்று மற்றவர்களை கொண்டு கிரியை செய்தது போன்றே இவர்கள் அவர்கள் கையில் ஒரு கை பொம்மையாய், அவருடைய கரத்தில் இருக்கும் ஒரு கருவியாய் அவர் அவர்களை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், புரிகின்றதா? பார்வோன் எகிப்திற்கு ஒரு முற்றிலுமானதா இருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் அது இப்போது எங்கே இருக்கிறது என்று பாருங்கள். புரிகின்றதா? அதெல்லாம் தவறி போய்விட்டது. ஓ, அது ஒரு தவறான விதங்களாக இருக்கிறது. எனவே அவைகள் எப்பொழுதுமே தவறி போகிறது. அவைகள் மனிதனால் ஆக்கப்பட்ட முற்றிலுமானவைகள். உங்களால் ஒரு மனிதனால் ஆக்கப்பட்ட முற்றிலுமானதை எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு ஜனாதிபதியாக இருந்தாலும், ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும், ஒரு ராஜாவாக இருந்தாலும், ஒரு சபையாக இருந்தாலும், ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும், ஒரு கோட்பாடாக இருந்தாலும், எனக்கு அக்கறை இல்லை. அந்த காரியங்களில் எதுவாக இருந்தாலும், காலங்களாய் அந்த விதமாக இருந்ததான மற்ற முற்றிலுமானவைகளை போன்று அருகே அழிய போகின்றது. நம்மால் திரும்பி பார்க்க முடியும். திரும்பி பாருங்கள், சக்கரவர்த்திகளை நம்பிய மனிதனை திரும்பி பாருங்கள், சர்வாதிகாரிகள் நம்பிய மனிதனை திரும்பி பாருங்கள், ஆண்டவரமான முத்தினமானவர்கள் மேல் தங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்பின மனிதனை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பாருங்கள். இப்போது நாம் நம்மை ஒரு சுற்றாக சுற்றி வேறாக முத்தினேல் தேவனுடைய வார்த்தையின் மேல் தங்கள் நம்பிக்கையை வைத்து அதை ஒரு முத்தினமானதாய் பற்றி கொண்ட மனிதனை நாம் நோக்கி பார்ப்போம். இப்பொழுது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்களை பற்றின ஒரு சுருக்கத்தை பவுல் எபிரேயர் 11 அதிகாரத்தில் கொடுக்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள், எவ்வாறு ராஜ்யங்களை கீழ்படுத்தினார்கள், நீதியை நடப்பித்தார்கள் முதலானவைகள். அவர்கள் செம்மறியாட்டு தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்துக் கொண்டு திரிந்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அந்த மகத்தான உயிர்த்தெழுதலுக்காக மகிமையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிகின்றதா? சரியா? அவர்களில் சிலரின் அற்புதங்களை பெற்றிருக்க கூடவில்லை. இந்த உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்தவர்களாய் அவர்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அவர்களுடைய ஜீவியத்தை முடித்துக் கொள்ள அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து போய் தங்களை பலியாக கொடுத்து அதன் மூலமாக அந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள விரும்பினார்கள். அதைதான் அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது நாம் முற்றிலுமானவர்களை குறித்து பேசுகிறோம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய உச்ச நீதிமன்றம் ஒரு முற்றிலுமானதாக இருக்கிறது. அது ஒரு முற்றிலுமானது. இந்த தேசத்தில் உள்ள எல்லா விவாதங்களுக்கும் அது ஒரு கடைசி முடிவாய் இருக்கிறது. அது சரியே. நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் எடுக்கும் தீர்மானம் ஒரு முற்றிலுமானதாக இருக்கிறது. அது சரியே. ஓ, சில சிரமங்களில் நமக்கு அது பிடிக்கிறதில்லை, ஆனால் எப்படியாக இருந்தாலும் அது நம்முடைய முற்றிலுமானதாக இருக்கிறது. ஆமையா, அந்த முற்றிலுமானது நமக்கு இல்லை என்றால் என்னவாகும்? ஆனால் அது ஒரு முற்றிலுமானதாக இருக்கிறது நிச்சயமாகவே. ஏன்? நம்முடைய தேசம் அதனோடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த உச்ச நீதிமன்றம் தன்னுடைய இறுதியான தீர்மானத்தை எடுக்கும் போது அதுதான் காரியம், வேறொன்றும் கிடையாது. அதையும் கடந்து உங்களால் வேறு எங்கு போக முடியும்? நீங்கள் அவர்களுடைய தீர்மானத்தை கடைபிடிக்க போகிறீர்கள். அவ்வளவுதான், நீ செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள்தான் இறுதியான வார்த்தையாக இருக்கிறார்கள். அவர்களே ஆமேனாக இருக்கிறார்கள். நீங்கள் உள்ளூர் மன்றங்களில் முயற்சிக்கலாம், மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் அதை நீங்கள் முயற்சிக்கலாம், அதற்கு பின்னர் நீதிமன்றங்களில் அதை நீங்கள் முயற்சிக்கலாம், உயர் நீதிமன்றங்களுக்கு அதை கொண்டு போகலாம். ஆனால் நாம் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்த பின்னர் அவ்வளவுதான். அது சரியே. சில சமயங்களில் அவர்களுடைய தீர்மானத்தை நான் விரும்பவில்லை என்று கூற நாம் விரும்புவதில்லை, ஆனால் அதை விட்டு விலகி செல்ல ஒருமுறை பிரயாசித்துப்பார். அது தேசத்தின் முற்றிலுமானதாக இருக்கிறது. அப்படி ஆனதொன்று நமக்கு இல்லை என்றால் என்ன ஆகும்? ஆம், நமக்கு ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு முற்றிலுமானது இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒன்று இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன கூற முயற்சிக்கிறேன் என்றால், பின்னணியமான ஒரு காரியத்தை வைத்து முற்றிலுமானவைகள் என்ன என்று உங்களுக்கு காட்ட முயற்சிக்கிறேன். தேசத்தின் உச்ச நீதிமன்றமே அத்தேசத்தின் முற்றிலுமானதாக இருக்கிறது. எந்த விதமான விவாதங்களுக்கும் அதுவே இறுதியான காரியமாய் இருக்கிறது. அவர்களது தீர்த்து வைக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதுவே முடிவாய் இருக்கிறது. பந்து விளையாட்டில் ஒரு முற்றிலுமானது இருக்கிறது. அது ஒரு நடுவர், அம்பையர். ஓ ஆம், சில நேரங்களில் அவனுடைய முடிவை நாம் விரும்புகிறதில்லை, ஆனால் அதுதான் முடிவாய் இருக்கிறது. அந்த நடுவரின் தீர்ப்பே முடிவான வார்த்தையாய் இருக்கிறது. அது சரியே. மற்றவர்கள் என்ன கூறினாலும் கவலை இல்லை. பந்து சரியாக அடிக்கப்பட்டது என்றால் அது சரியானதுதான். அது சரியே, நிச்சயமாக. மற்றவர்கள் என்ன கூறினாலும் அதற்கு இதனோடு எவ்வித சம்பந்தமும் இல்லை. அதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமாக. நான் பந்து விளையாட்டுக்கு போவதில்லை, ஆனால் நான் அது குறித்து வைத்தேன். ஒரு அம்பையர் நடுவர் வந்து பந்து விளையாட்டிற்கு அவர் ஒரு முற்றிலுமானதாக இருக்கிறார். அவர்களில் ஒருவன் அது ஒரு நல்ல பந்து என்று கூறலாம், இன்னொருவன் நீ ஒரு பொய்யன் என்று கூறலாம். இவன் கூறுகிறான் அது இந்த விதமாய் அல்ல, அவன் இந்த விதமாய் இருந்திருக்க வேண்டும் என்கிறான் என்று. ஆனால் அம்பையர் நடுவர் கூறுகிறார் அது சரியான பந்து என்று. புரிகின்றதா? மற்றவர்கள் யாவரும் அவரவருடைய இடத்திற்கு திரும்பி போய்விடுகிறார்கள். அவர்கள் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். சிலர் அவர்களுடைய இருதயத்துக்குள்ளாக அதை எதிர்த்திருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் அது ஒரு நல்ல பந்தே. ஏன்? அவனே முடிவான வார்த்தையா இருக்கிறான். விளையாட்டில் முதலாவது பேட்ஸ்மேன் கூறுகிறான் உனக்கு தெரியும் அது கடந்து போய்விட்டது என்று, இன்னொருவன் கூறுகிறான் அது தவறானது என்று உனக்கு தெரியவே என்கிறான், அம்பையர் கூறுகிறான் அது சரியானது என்று. அதுதான் முடிவு. அப்படியானால் வாயை மூடிக்கொண்டு உங்கள் இடங்களுக்கு போங்கள் என்பதாகும். அந்த பந்து விளையாட்டில் ஒரு அம்பையரை இல்லாதிருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? என்ன என்ன விதமான ஒரு விளையாட்டாக அது இருந்திருக்கும் என்று உங்களால் யூகிக்க முடியுமா? ஒருவன் சொல்லுகிறான் அது ஒரு நல்ல பந்து என்று, இன்னொருவன் இது என்கிறான், இன்னொருவன் அது என்கிறான், இன்னொருவன் ஆ நீ ஒரு பொய்யன் என்கிறான். அங்கே வீணான சர்ச்சையும் சண்டையும் தான் இருக்கும். ஒரு பந்து விளையாட்டு வேண்டும் என்றால் உங்களிடத்தில் ஒரு முற்றுமானது இருக்கத்தான் வேண்டும். உங்களுக்கு பிடிக்கதோ அல்லது பிடிக்கவில்லையோ அவன் நேராக அங்கே நடந்து சென்று கூறுகிறான். எப்படி இருந்தாலும் அவன் தான் முற்றிலுமானதாக இருக்கிறான். அவனே முற்றிலுமானதாக இருக்கிறான். அவனுடைய வார்த்தை முடிவானதாக இருக்கிறது. நீங்கள் அதை குறித்து என்ன கூறுகிறீர்கள் என்பது பொருட்டல்ல, அந்த விதமாய்தான் அது இருக்கும். இப்பொழுது அவர்களுடைய நடுவரை அங்கே வைக்கவில்லை என்றால் முழு விளையாட்டும் ஒரு குழப்பமாகிவிடும். சரிதானே? ஒரு தேசத்து நீதிமன்றம் இல்லை என்றால் அந்த தேசம் எவ்விதமாக இருக்கும்? இந்த தேசத்தில் ஒரு உச்ச நீதிமன்றம் இல்லை என்றால் இந்த தேசம் எந்த நிலைக்கு போயிருக்கும்? தேசமே ஒரு குழப்பமாயிருக்கும். ஒரு பந்து விளையாட்டில் ஒரு நடுவர் இல்லை என்றால் ஆட்டத்தை முடித்து விடுவீர்கள். முதல் பந்து வீச்சு கூட இருக்காது. அது மட்டுமாய் ஏதாவது சர்ச்சை செய்து கொண்டிருப்பார்கள். அது சரியாகத்தான் வீசப்பட்டிருக்கும். யாராவது எழுந்து நின்று கூறினால் இன்னொருவன் ஓ இல்லை 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 அது அப்படி செய்ய வீசப்படவில்லை என்பான். அவ்வளவுதான், முதல் பந்து வீசப்பட்டு உடனே வாதம் எழும்பிவிடும். ஒருவன் கூறுவான் சரியான வீச்சு என்று, இன்னொருவன் கூறுவான் அது சரியான பந்து அல்ல என்பான். புரிகின்றதா? அந்த ஆட்டம் கட்டப்பட்டிருக்கின்ற யாராவது ஒருவரை நீங்கள் உடையவளாய் இருக்க வேண்டும். அதுதான் அம்பையர் நடுவர். அவன் நல்ல பந்து ஒரு நல்ல வீச்சு என்றால் அது அந்த வீச்சு தான். அவன் இல்லை என்றால் இல்லைதான். அவன் என்ன சொன்னாலும் அதுதான் முடிவு, அதுதான் காரியம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு ஆட்டமே கிடையாது. நான் இன்னொரு முற்றிலுமானதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அங்கே ஒரு சிகப்பு விளக்கு இருக்கிறது, ஒரு சிகப்பு விளக்கு. அந்த விளக்கு நில் என்று கூறும் போது அதன் அர்த்தம் என்னவென்றால் நிற்க வேண்டும். அப்படி நீங்கள் மீறி தொடர்ந்து சென்றால் அதற்கான கிரியத்தை நீங்கள் செலுத்த போகிறீர்கள். ஆனால் அந்த விதமான நிறுத்தும் விளக்குகள் இப்பட்டணத்திற்கு இல்லை என்றால் இது எந்த விதமான ஒரு பட்டணமாக இருக்கும்? அதற்கு ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். நகர காவலன் என்ன கூறுகிறான் அல்லது அங்கே நிற்கிறவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அதெல்லாம் முதன்மையானதில்லை. பச்சை விளக்கு எரியும் போது தொடர்ந்து நிற்காமல் போனா என்று யாராவது நிரூபித்தால் போலீஸ்காரன் என்ன கூறுகிறான் என்பதை பற்றி கவலை இல்லை. அவர்கள் தவறாக இருக்கிறார்கள். விளக்கானது போ என்று கூறும் போது நிற்காமல் போக வேண்டும் என்ற அர்த்தம் அதுதான் முற்றிலுமானது. விளக்கு போக சொன்னது என்று நீங்கள் நிரூபிக்கலாம். போலீஸ்காரன் எங்கேயாவது நின்று கொண்டிருக்கலாம். அந்த பட்டணத்தின் மேய ஒரு கால் வேறு எங்கேயா நின்று கொண்டிருக்கலாம். அது எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்காது. அது போ என்ற விளக்கு தான் என்று உங்களிடம் நிரூபணம் இருந்தால் நீங்கள் போகலாம். அப்போது உங்களை யாராவது இடித்து விட்டால் அது அவர்களுடைய தவறாகும். நீங்கள் அதை நிரூபிக்கலாம். அது சரியே. நாம் எது குறித்து பேசுகிறோமோ அதை நம்மால் நிரூபிக்க முடியும். அது சரியே. இப்பொழுது சிகப்பு விளக்கே இல்லை என்றால் என்னவாக இருக்கும்? ஒருவன் ஒரு சந்திப்புக்கு மட்டுமாய் ஓடிவிடுவான் என்னமாய் இருக்கும் என்று பாருங்கள். ஒருவன் கூறுவான், ஏய் வழியை விட்டு விலகிவோ, நான் சீக்கிரமாய் போக வேண்டும், நான் வேலைக்கு போக வேண்டும், இப்போது தாமதமாகி விட்டது, நான் நேராக போக போகிறேன் என்று. இன்னொருவன் கூறுகிறான், நீ நான் முதலில் போக வேண்டும் என்று நினைக்கிறாயா? நான் தான் முதலாவதாக போக போகிறேன், ஏனென்றால் நான் தான் முதலாவதாக வந்தேன் என்பான். ஒரு ஸ்திரீ வாகனத்தை விட்டு வெளியே வந்து தலைமையை சரி செய்கிறது என்னால் காண முடிகிறது. நமக்கு ஒரு சிகப்பு விளக்கு இல்லை என்றால் என்ன நேர்ந்திருக்கும்? அங்கே ஒரு பயங்கர போக்குவரத்து நெரிசல் உண்டாயிருக்கும். சபையிலிடையே காரியங்கள் அப்படியாய்தான் இருக்கிறது, பார்த்தீர்களா? அது சரி. அதன் காரணமாகத்தான் அங்கே ஒரு சாவணி நெரிசல் உண்டாயிருக்கிறது. அது அப்படியே சரிதான். யாராலும் இங்கேயும் போக முடியவில்லை. அப்படியே அவர்கள் நின்று கொண்டு ஒருவருக்கொருவர் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற தேவனுடைய வெளிச்சம் அது போ என்று கூறும் போது போங்கள், நில், இதற்கு மேல் போகக்கூடாது என்று கூறும் போது நிறுத்துங்கள். அது சரியே. அதன் மேல் தான் நாம் இங்கே நிற்கிறோம். அதாவது வார்த்தையே நமது ஆதாரம். ஏதோ ஒரு கூட்ட ஜனங்கள் கூறினது அல்ல, அல்லது வேறு ஏதோ ஒரு கூட்ட ஜனங்கள் கூறினதும் அல்ல. இயேசு சொன்னார், இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும் என்று. நாம் தொடர்ந்து போவோம். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். கல்வி அவ்வளவு நல்லது என்று உங்களுக்கு தெரியும், ஆனால் இயேசுவுக்கோ அது தேவையாயில்லை. சரியே. அவைகளும் கட்டிடங்களும் அவ்வளவு நல்லவைகள் தான், ஆனால் அவருக்கோ அவை தேவையில்லை. மருத்துவமனைகள் அவ்வளவு நல்லவைகள், சபைகள் மருத்துவமனைகள் கட்டுகின்றன, அதெல்லாம் பரவாயில்லை, நாம் அதை பாராட்டுகிறோம், ஆனால் அவருக்கோ அது தேவையாயில்லை. அவர் சபையினிடத்தில் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்று கூறினார். சுவிசேஷமானது வெறும் வசனத்தோடு மாத்திரம் வரவில்லை, ஆனால் வல்லமையோடும் வார்த்தையின் வெளிப்படுத்தலோடும் வந்தது. பவுல் அபிதமாய் கூறுகிறான், அப்படியானால் போய் சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி காட்டுங்களோ என்ன, அனுபவமாய் இருக்குமானால் செய்து காட்டுங்கள். ஓ, இதுவரை இருந்திராத மேலான வைத்தியர்கள் இருக்கின்றதான நேரத்தில் நாம் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாததான மேலான மருந்துகள் இப்பொழுது நமக்கு இருக்கின்றன, உங்களுக்கே தெரியும். அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்கிறோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அந்த மனிதர்கள் அவர்களுடைய உணர்வின் புரிந்து கொள்ளுதலோடு அவர்கள் கிரியை செய்ய அவர்களுக்கு இரண்டு புலன்கள் இருக்கிறது, அது காண்பதும் உணர்வதும் செவியில் கேட்பதுமே. அவர்கள் இருதயத்தின் சத்தத்தை கொண்டு அல்லது ஒரு வளர்ச்சியின் உணர்ச்சியை கொண்டு அல்லது ஏதோ காரியத்தை கொண்டு கிரியை செய்கிறார்கள், அல்லது அவர்கள் காணக்கூடிய ஏதோ ஒன்றை கொண்டு, வியாதியின் பரவுதலை கொண்டு, அல்லது அதன் மேற்பரப்பில் அதன் முகத்தையோ அல்லது சரீரத்தையோ எங்கே மூடிக்கொண்டிருப்பதை கொண்டு அவர்கள் அந்த காரியங்களின் பேரில் கிரியை செய்கிறார்கள். புரிகின்றதா? ஏனென்றால் அதை கொல்லவும் அதே நேரத்தில் உங்களை கொல்லாதபடியும் உள்ள அளவிற்கு மருந்தை எடுத்து உபயோகிக்க முயற்சிக்கிறார்கள். அந்த விதமாக அவைகளின் பேரில் கிரியை செய்வதுதான் அவர்களுடைய வேலையா இருக்கிறது. நாங்கள் அதை பாராட்டுகிறோம். அது மிகவும் அருமையானது. நான் சிறந்த மருத்துவர்களையும் சிறந்த மருந்துகளையும் சிறந்த மருத்துவமனைகளையும் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு மேலாக வியாதியையும் உடையவர்களாக இருக்கிறோம். நமக்கு இதுவரை இருந்ததற்கும் அதிகமான அவிசுவாசத்தை உடையவளாய் இருக்கிறோம். ஆமையா, சரியாக அது அப்படியே இருக்கிறது. ஊழியக்காரர்கள் தங்களை ஸ்தாபித்துக் கொண்டு மகத்தான ஸ்தாபனங்களை உடையவர்களாய் எந்த காரியத்தையும் உள்ளெடுத்துக் கொள்வது முதலானவைகளை வைத்துக் கொண்டு எந்த காரியத்துக்காவது ஒரு சபை அங்கத்தினன் ஆக்கிக் கொள்கிறார்கள். ஒரு யந்திரத்தை கொண்டு கோடி குஞ்சு பொறிப்பது போன்று ஏதோ வேடாகம கல்லூரியிலிருந்து பயிற்சி பெற்றவர்களாய் வெளிவருகிறார்கள். ஒரு ஹார்ட் அண்ட் டாட் இனத்தவருக்கு எகிப்திய இரவுகள் கதைகள் எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு கூட தேவனை பற்றி அறிந்திராதவர்கள் சில சமயங்களில் வெளிவருவார்கள். அந்த விதமான அனுபவத்தின் ஊடாக அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். அங்கேதான் விஷயம் இருக்கிறது. புரிகின்றதா? இன்றைக்கு நமது சபைகளுக்கு ஒரு முற்றிலுமானதை உடையவனாக இருக்கிற ஒரு மனிதனே தேவையாக இருக்கிறது. ஒரு மெத்தடிஸ்ட் சபையில், ஒரு பேப்டிஸ்ட் சபையில், ஒரு பெந்தகோஸ்து சபையில், பிரஸ்பிடேரியன் சபையில் நமக்கு என்ன தேவை என்றால் ஒரு முற்றிலுமானதே தேவையாக இருக்கிறது. வார்த்தையோடு கிறிஸ்துவோடு கட்டப்பட்டவனாய் நின்று ஒவ்வொரு அங்கத்தினும் இந்த வார்த்தையின் கட்டுக்குள் நடக்கக்கூடியவளாய் அந்த நிலைமைக்குள் சபையை கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதனே தேவையாக இருக்கிறது. அந்த வார்த்தை வெளிப்படவும் உலகம் முழுவதிலுமாக விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்பவைகள் அவைகளை உடையவர்களாய் இருக்கின்ற ஒரு மனிதனே தேவையாக இருக்கிறது. அவைகளெல்லாம் முடிந்து போய்விட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. நாம் இன்னமும் எல்லா உலகத்தையும் போய் சேரவில்லை. சர்வ சிருஷ்டிக்கும் போக இன்னும் தொலைதூரம் இருக்கிறது. எவ்வளவு தூரம்? உலகமெங்கும் யாரெடுத்து சர்வ சிருஷ்டிக்கும் என்ன சம்பவிக்கும்? இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும். என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள். அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அல்லது சாவு சேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தார். யாரியத்துக்கு மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அந்த முற்றிலுமானதுதான் அங்கே அதை பற்றிக் கொண்டிருக்கிறது. வார்த்தை, அந்த வடக்கு நட்சத்திரம், அந்த திசை காட்டும் கருவி அதனோடு சரியாக இருக்கிறது. அதுதான் நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆனால் நாமோ வெளியே போய் கல்வி நிலையங்களை கட்டவும் ஜனங்களை ஒரு அமைப்புக்குள்ளாக்கி அங்கத்தினர்களை சேர்த்துக் கொண்டு பாப்டிஸ்டுகளோடு சர்ச்சை செய்து கொண்டு, ஏனென்றால் அவர்கள் விசுவாசிக்கின்ற விதமாய் அவர்கள் விசுவாசிப்பதில்லை. மெத்தடிஸ்டுகளோடு சர்ச்சை செய்து கொண்டு இருக்கிறோம், ஏனென்றால் அவர்கள் இவ்விதமாய் விசுவாசிப்பதில்லை. நாம் ஒரு பெரிய வேடாகம பள்ளியை உருவாக்கி பெரிதான சபைகளை கட்டி எழுப்பி மேலான ஆசனங்களையும் பெரிதான ஆர்வங்கள் முதலானவைகளும் நன்றாக உடுத்தின கூட்டத்தையும் உண்டாக்குகிறோம். மேயர் இன்னும் எல்லாரும் சபைக்கு போகிறார்கள். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு ஸ்தாபனம் முற்றிலுமானதுடன் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கூட்டம் மரணமே நம்மிடம் இருக்கிறது. மரணமா? ஓ, அப்படி ஆகாமல் இருப்பதாக. நான் என்னுடைய ஓட்டத்தின் பாதையிலே மறித்தால் இயேசு கிறிஸ்துவினிடம் முற்றிலுமானதாக இருப்பார். அதன் பேரில் நான் விசுவாசமாய் இருக்கிறேன். எல்லாரும் வெளியே சென்றாலும் வைத்தியர் டாக்டரிடம், பில்லி, நீ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பிரசங்கிப்பாயானால் நீ அதை உன்னுடைய சபையில் இருக்கும் தூண்களிடத்தில் தான் பிரசங்கிப்பாய் என்றார். அப்படியானால் நான் தேவனுடைய வார்த்தையை தூண்களிடத்திலேயே பேசிக் கொண்டிருப்பேன். ஏனென்றால் இந்த தூண்களை கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவராயிருக்கிறார். அதுதானே தேவனுடைய வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது என்று. அதற்கு அவர் அவர்களுடைய விசுவாசிப்பார்கள் என்று நினைக்கிறாயா என்றார். நான் சொன்னேன், அது என்னுடைய வேலை இல்லை. வார்த்தைக்கு உண்மையாய் இருப்பதுதான் என்னுடைய வேலை என்று கூறினேன். அது சரியே. தெய்வீக சுகம் என்பது போன்ற உபதேசத்தோடு இந்த கற்றறிந்த உலகத்தை உன்னால் சந்திக்க முடியும் என்று நினைக்கிறாயா என்றார். நான் சொன்னேன், அது என்னுடைய தெய்வீக சுகம் அளித்த இல்லை, அது அவருடைய வாக்குத்தமாய் இருக்கிறது. எனக்கு கட்டளை கொடுத்தவர் அவரே என்று. ஓ, எனக்கு நினைவு இருக்கிறது. 1933 ஜூன் மாதத்தில் அந்த நதியண்டையில் அந்த பெரிய ஒளியில் அவர் அப்படியே வந்து கீழே இறங்கிய போது அவர் கிறிஸ்துவின் முதலாவது வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போல இவ்வுலகத்துக்கான ஒரு செய்தியோடு கூட கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்னோடியாக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கூறினார். அச்செய்தியானது உலகத்தை சுற்றிலுமாய் சென்று ஏறக்குறைய எல்லா மலைகளிலும் மேலும் ஒரு எழுப்புதல் அக்கினியை கட்டி எழுப்பிவிட்டது. தெய்வீக சுகமளித்தலும் வல்லமையும் மரங்கள் திரும்ப அழிக்கப்படுதலும் தேசங்களின் ஊடாக உண்டாகி இப்பொழுது அக்கறையில் உச்சக்கட்டத்தை அவள் அடைய ஆயத்தமாகி சபையை மகிமையில் எடுத்துக் கொள்வதற்கான விசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய அளவில் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அவள் செய்தியில் படுத்து கிடக்கிறாள். நாம் உண்மையாகவே கடைசி நேரத்தில் இருக்கிறோம். நாம் அதை பற்றி அவை யாவையும் குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் அந்த காரியம் இப்பொழுது அசைந்து நம்மீதே வந்துவிட்டது. அவர்களுக்கு செவி கொடுங்கள். ஆமையா, இங்கே ஒன்று இருக்கிறது. அது சரியே. நான் கூறினது போன்று சிகப்பு விளக்கு அது காரியத்தை தீர்த்து வைக்கிறது. அவ்வளவுதான். யார் போவது என்று சிகப்பு விளக்கு உங்களுக்கு கூறுகிறது. மற்றவர்கள் என்ன கூறினாலும் அது பொருட்டல்ல. சிகப்பு விளக்கு என்ன கூறுகிறதோ அதுதான் காரியம். சிகப்பு விளக்கு இல்லை என்றால் உண்மையாக ஒரு போக்குவரத்து நெரிசல், நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் உண்டாகும். அங்கே ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். ஆமையா, சபைக்குள்ளது போலவே அங்கே ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். சபையில் இருக்கும் ஜனங்களே, உங்களுக்கு ஒரு முற்றிலுமானது இருக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒவ்வொரு சபையும் இன்றைக்கு அதற்கு சொந்தமான ஒரு முற்றிலுமானதை உடையதா இருக்கிறது, புரிகின்றதா? அந்த முற்றிலுமானதை எடுக்க அவர்கள் முயற்சிப்பதில்லை. பாப்டிஸ்டுகளாகி நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், மெத்தடிஸ்டுகளாகி நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், பிரஸ்பிடியன்களாகி நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், பெண்டேகோஸ்துகளாகி நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். அதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் ஏன் அது மற்றவர்களை எடுப்பதில்லை? மற்ற காரியங்களை குறித்து என்ன? பாப்டிஸ்டுகளாகிய நாங்கள் முழுக்க ஞானஸ்தானத்தை விசுவாசிக்கிறோம் என்கிறார்கள், அது நல்லதுதான். அப்படியானால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து என்ன? அந்நிய பாஷைகளில் பேசுவதை குறித்து என்ன? சுகமளிக்கும் மரங்களை குறித்து என்ன? தீர்க்க தரிசனத்தை குறித்து என்ன? ஓ இல்லை, நாங்கள் விசுவாசிப்பதில்லை, அது வேறொரு காலத்துக்கு என்கிறார்கள். பெந்தேகோஸ்துகள் கூறுகிறார்கள், அந்நிய பாஷையில் பேசுதலை பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு அடையாளமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று. நிச்சயமாக அந்நிய பாஷையில் பேசுவது சரிதான், ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு அது அடையாளம் அல்ல. அநேக ஜனங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறார்கள், அது உண்மை. அந்த தூரம் மட்டும்தான் அவர்களால் போக முடியும். வேதாகமத்தில் உள்ள எந்த வரத்தையும் பிசாசினால் போலியாக செய்து காட்ட முடியும். நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் என் சரீரத்தை ஒரு பலியாய் சுற்றறிக்க கொடுத்தாலும் எனக்குண்டான யாவத்தையும் வித்தி தரித்திருக்கு உணவு அளித்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் நான் வேதாகம பள்ளிக்கு சென்று கற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா அறிவையும் கற்றுக்கொண்டிருந்தாலும் நான் ஒன்றுமில்லை என்று பவுல் கூறுகிறார். அது கிறிஸ்துவாகிய நபரே, கிறிஸ்து, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலாவதாக வார்த்தை வர வேண்டும், பின்னர் ஜீவன் அந்த வார்த்தைக்குள் வந்து அந்த வார்த்தையை வெளிப்பட செய்கிறது. என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை என்று இயேசு கூறவில்லையா? அது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறதா இருக்கிறது. தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து கொண்டு உலகத்துக்கு தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு, அதாவது யார் என்று காட்டிக்கொண்டு ஒப்புரவாக்கிக் கொண்டிருந்தார். அதுதான் முற்றிலுமானதாக இருந்தது, அதுதான் அங்கே நித்தியமான முற்றிலுமானதாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் கூறலாம், அதுதான் நித்தியமானதா சகோதரன் பிரண்ணம்? அப்போது இருந்தது. அப்படியானால் இந்நாளை குறித்து என்ன? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று இயேசு கூறினார். அதே முற்றிலுமானது. ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த முற்றிலுமானதை உடையவளாக இருக்கிறார்களோ என்ன? அது சரியாக அப்படியே நியாயாதிபதியின் நாட்கள் இருந்தது போலவே இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய பார்வையிலே சரியாய் தோன்றியதை செய்தார்கள். நியாயாதிபதிகளின் நாட்களிலே ஒவ்வொருவனும் அவனுக்கு சொந்தமான முற்றிலுமானதை உடையவளாய் இருந்தார்கள். அவன் என்ன செய்ய விரும்பினானோ அதையே செய்தான். அந்த விதமாகவே அது இப்பொழுது இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பார்வையில் சரியாய்ப்பட்டதையே செய்தான். இப்பொழுது நியாயாதிபதியின் நாட்களில் அவர்கள் அப்படி செய்ததற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? இது ஒரு கால் உங்களை சற்று அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். ஆனால் நியாயாதிபதியின் நாட்களில் அவர்களது செய்ததற்கு காரணம் என்னவென்றால், அந்நாட்களில் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வரக்கூடிய தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு உண்டாயிருக்கவில்லை. எனவே எந்த மனுஷனும் அவன் அவன் பார்வைக்கு சரியாய் தோன்றியது செய்தான். அதுதான் இன்றைக்கு சரியாக அப்படியே சம்பவித்தது. இந்த தாபனங்களின் நாட்களில் நமக்கு தீர்க்கதரிசி உண்டா இருக்கவில்லை, ஆனால் தேவன் நமக்கு ஒரு தீர்க்கதரிசியை வாக்களித்திருக்கிறார். பாருங்கள், புரிகின்றதா? அவர் அதை வாக்களித்தார். கடைசி நாட்களில் அவர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி எலியாவை திரும்ப காட்சியில் அனுப்பி பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுடைய இருதயத்துக்கு மூல பெந்தேகோஸ்தே உபதேசத்துக்கு திருப்புவான். அவர் அதை கூறியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். மத்தேயு 11:6 என்று நினைக்கிறேன், அதில் இயேசுவானவர் யோவானை குறித்து குறிப்பிட்டது போன்று நீங்கள் அதை குறிப்பிடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். இவனை, இந்த யோவானை நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டபோது அவர் சொன்னார், இதோ நான் என் தூதனை எனக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று. ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் இவ்விதமாய் பேசப்பட்டவன் இந்த யோவானே. அது மல்கியா 3:4 அல்ல. ஆனால் நினைவிருக்கட்டும், அது மல்கியா 4 என்றால் அப்பொழுது வார்த்தை தவறி போய்விட்டது. ஏனென்றால் சரியாக அந்த நேரத்தில் தானே முழு உலகமும் எரிக்கப்பட்டு நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலின் மேல் நடப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார். இல்லை சகோதரனே, வார்த்தையை கலப்படம் செய்யாரே. அது என்ன கூறுகிறதோ அதையே கூறுங்கள், அது சரியானது. அவரது கடைசி நாட்களில் வாக்களித்திருக்கிறார், அது சரியாக அந்த நேரத்தின் மத்தியில் உண்டாகும். நினைவிருக்கட்டும், நியாயாதிபதிகளின் நாட்களில் ஒவ்வொருவரும் அவனவர் விரும்பினதை செய்தார்கள். வார்த்தையை விட மனிதன் அப்போது இல்லை. எந்த மனிதனாலும் வார்த்தையை ஜீவிக்க செய்ய முடியவில்லை. அப்போது தீர்க்கதரிசியே கிடையாது. வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசனத்திற்கே வரும், அது உண்மை. அவன் எப்பொழுதும் வெறுக்கப்படுகிறான். ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே அவனை நேசிக்கும். புரிகின்றதா? நான் என்ன கூறுகிறேன் என்றால், எப்பொழுதுமே இவ்விதமாகத்தான் இருந்து வருகிறது. தேவன் தம்முடைய கொள்கைகளை மாற்றிக் கொள்வதில்லை. அப்படி மாற்றிக்கொண்டு அவரால் தேவனாக இருக்க முடியாது. தேவன் எதையாவது கூறுவாரானால் அல்லது எதையாவது செய்வாரானால் அடுத்த முறையும் அவர் அதையே செய்ய வேண்டும். அந்த பிரச்சனை வரும்போது அவர் முதல் தடவையில் செய்த விதமாகவே இரண்டாவது தடவையிலும் செய்யவில்லை என்றால் அவர் முதல் தடவையில் செய்தது தவறாகிவிடும். தவறாக செய்தார் என்று தேவனை குற்றப்படுத்த யாரால் கூடும்? தேவன் மேல் பாவத்தை சுமத்த நீ யார்? அதாவது என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக் கூடும்? அதைதான் இயேசு கூறினார். பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசி ஆதவனோ ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. மேசியா செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றவில்லை என்று உங்களில் யாரால் எனக்கு எடுத்து காட்ட முடியும்? புரிகின்றதா? ஒருவரும் ஒரு வார்த்தையும் கூறவில்லை. மேசியா ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் தாம் மேசியா என்று நிரூபித்தார். மல்கியாவுக்கு பின்னர் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு தீர்க்கதரிசியே இருக்கவில்லை. இதோ இங்கே காட்சியில் மேசியா எழும்புகிறார். ஜனங்களுக்கு அவர் ஒரு மர்மமாகவும் அவர்களுடைய சபைக்கு ஒரு எழுதிற்கான கல்லாகவும் இருந்தார். ஏனென்றால் இதோ ஒரு மூலைக்கல்லை, ஒரு விலையேற பெற்ற ஒன்றை பரீட்சிக்கப்பட்டது. ஓ, ஒரு எழுதிற்கான ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். ஆம், ஆனால் அவர் மேல் விசுவாசமாயிருக்கிற எவனும் வெட்கப்பட்டு போக மாட்டான் என்று அவர் கூறியிருக்கிறார். அது உண்மை. அப்படியே அவர் இருந்தார். சரியாக அப்படியே வேத வார்த்தைகளை நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அவரை விசுவாசித்தவர்கள் ஒரு முற்றிலுமான உடையவளாய் இருந்தார்கள். தெரிய மாட்டால் கல்லறையில் இருந்து லாசரு வெளியே வருவதை கண்டபோது அவர் யார் என்பதை அவள் அறிந்து கொண்டார். அதை நடத்தி காட்டுவதற்கு முன்பாகவே அவள், நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் அறிந்து கொள்ளத்தக்கதான முற்றிலுமானதை அவள் உடையவளாயிருந்தாள். இப்பொழுதும் என் சகோதரன் மறுத்து போயிருந்தாலும் வார்த்தையை கூறும் தேவன் அதை அருள் செய்வார் என்றாள். ஆமேன். அவள் முற்றிலுமாக நிச்சயத்தை உடையவளாயிருந்தாள். அது சரியே. அவள் அதை கூறின போது அதை அவள் இருதயத்தில் இருந்து நினைத்தாள். அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் வந்து பாரும் என்றார்கள். அவர் அங்கே ஒரு தரிசனத்தோடு நின்றார். ஏனென்றால் பிதாவானவர் முதலாவதாக எனக்கு காட்டாமல் நான் ஒன்றையும் செய்கிறதில்லை என்று யோவான் 5:19 அவர் கூறியிருக்கிறார். அவர் லாசருவின் வீட்டை விட்டு தூர போயிருந்த போது அவனுக்காக வந்து ஜெபிக்கும்படியாய் அவள் ஆள் அனுப்பி இருந்தால் லாசரு மறிக்கப் போகிறான் என்று அவர் அறிந்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் கடந்து சென்ற பிறகு நம்முடைய நண்பன் லாசரு நித்திரையா இருக்கிறான் என்றார். அவர்களோ அவன் சுகமடைவான் என்றார்கள். அவர் சொன்னார், அவன் மறித்து போனால் நான் அங்கே இராததினால் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அவனுக்காக ஜெபிக்கும்படி அவரை கேட்டுக் கொண்டிருந்திருப்பார்கள். அவர் பின்னர் திரும்பி வந்து நான் போய் அவனை எடுப்ப போகிறேன் என்றார். ஓ, என்ன நான் போய் என்னால் என்ன செய்ய முடியும் என்று பார்க்க போகிறேன் என்றல்ல, நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஏன்? நான் என்ன செய்ய வேண்டும் என்று என் பிதா ஏற்கனவே எனக்கு காட்டிவிட்டார். கல்லறை நடைக்கு சென்றார். அங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அங்கே தேவன் மாம்சத்தில் நின்று கொண்டிருந்தார். கரைந்து போ என்று அவரால் கூற அது கரைந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த பாவம் 7 சிறு வாலிபமான ஸ்திரீகளிடத்தில் அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். நீங்களும் கூட ஏதோ காரியம் செய்ய வேண்டியவளா இருக்கிறீர்கள். புரிகின்றதா? அவர்கள் அந்த கல்லை பொருட்டு தள்ளினார்கள். அவ்வளவாக அவன் நாறினான். அவர்களுக்கு குமட்டில் எடுத்தது. அங்கேயே நின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திலேயே தரித்திருந்தார்கள். ஓ, என்ன அவர் தன்னுடைய நெளிந்த நலிந்த சரீரத்தை நேராக்கிக் கொள்வதை என்னால் காண முடிகிறது. ஏனென்றால் நாம் விரும்பத்தக்கதாக அவரிடம் சௌந்தரியம் இல்லை என்று வேதம் கூறுகிறது. நோக்கி பார்ப்பதற்கு அவர் அழகாய் ஒன்றும் இல்லை. புரிகின்றதா? சரியாக தாவீதை போலவே ஒரு சிவந்த மேனியனுடைய சிறு பையனாய் இருந்த போதே அவன் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டான். புரிகின்றதா? அந்த மகத்தான பெரிய பையன்கள் எல்லாரும் அவன் தலையில் கீழத்துக்கு அவன் அழகா இருக்க மாட்டானோ என்றார்கள். இந்த மூத்தவனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஈசாய் கூறினான். அதற்கு சாமுவேல், தேவன் அவனை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் என்றான். அவனுடைய குமாரர் யாவரையும் வரிசையாய் கொண்டு வந்து நிறுத்தினான். அப்போது சாமுவேல், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்றான். இன்னும் ஒருவர் இருக்கிறான், ஆனால் அவன் பார்ப்பதற்கு ஒரு ராஜாவை போல காணப்பட மாட்டான். அவன் ஒரு சின்ன பையன், தொங்கின தோள்களும் சிவந்த மேனியும் உடையவன் என்றான். அவனை அழைத்துக் கொண்டு வா என்றான். அந்த தீர்க்கதரிசியின் முன்பாக அவன் நடந்து வந்த மாத்திரத்தில் ஆவி தீர்க்கதரிசியின் மேல் இறங்கினது. அவன் அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு ஓடி போய் அவன் தலையின் மேல் ஊற்றி, இதுதான் உங்களுடைய ராஜா என்றான். அவ்வளவுதான். ஆமையா, இயேசுவானவர் ஒரு கால் தொங்கின தோள்களோடு அவருக்கு 30 மேலாவதற்கு முன்னரே ஒரு கால் நரைக்க துவங்கி இருக்கலாம். 40 அடைந்தவர் போல காணப்பட்டார் என்று வேதம் கூறுகின்றது. யூதர்களோ, உனக்கு இன்னும் 50 ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார். என்னே என்னே, பரிசுத்த யோவான் 6. பின்னர் அவர் அங்கே கல்லறை அண்டையிலே வந்து நின்றார் என்று நாம் கண்டறிந்தோம். தரிசனம் அவருக்கு உண்டாக வேண்டும் என்று அவர் அறிவார். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிந்திருந்தார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். லாசரு அங்கே நாறிக்கொண்டிருந்தான். கல்லறை துணிகளினால் சுற்றப்பட்டவனாய் மறித்து 4 அங்கே கிடந்தான். மூக்கு அந்த நேரத்துக்குள்ளேயே உள்ளே போய்விட்டது. அவர் அங்கே நின்று கொண்டு அவருடைய சிறிய மெல்லிய சரீரத்தை சற்று நிமித்திக் கொண்டு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று கூறினார். இப்படிப்பட்டதான ஒரு அறிக்கையை சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கூறுங்கள் பார்க்கலாம். உயிரோடு என்னை விசுவாசிக்கிற எவனும் என்னென்னைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே என்றான். அவள் வரும்படியாய் அவரை அழைத்தனுப்பி அவர் வரவில்லை. அவள் மீண்டும் அழைத்தால் அதற்கும் அவர் போகவில்லை. அப்படி இருப்பினும் இங்கேயோ அவள் நீர் உலகத்தில் வருகிறவளான கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அவர் லாசருவே வெளியே வா என்று கூறினார். மரித்து 4 நாட்களான ஒரு மனிதன் ஏன் என்ன கிறிஸ்துவிடத்தில் அந்த புத்திலமானது இருந்தது. அவர் தரிசனம் கண்டுவிட்டார். அது தவறி போக முடியாது, அது உண்மை, அது தவறி போக முடியாது. அவர் முற்றிலுமாக நிச்சயமாயிருந்தார். மார்த்தாலும் முற்றிலுமாக நிச்சயமாயிருந்தார். அவர் என்னவாயிருக்கிறார் என்று அவள் கொண்டிருந்த விசுவாசத்தை அவர் அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய அவளால் கூடுமானால் அப்பொழுது அவள் கேட்டுக்கொண்டது எதுவோ அதை அவள் பெற்றுக் கொள்வாள். சரி, அங்கேதான் இருந்தது முற்றிலுமானது. அது வார்த்தையோடு கட்டப்பட்டிருந்தது, அதுதான் முற்றிலுமானது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் பார்வையில் நல்லதாய் தோன்றுகிறவைகளை செய்கிறான். ஏனென்றால் அங்கே தீர்க்குதரிசி இல்லை. நியாயாதிபதியின் நாட்களை பாருங்கள், அதை நோக்கி பாருங்கள். எலியாவோ அல்லது எலிசாவோ யாரோ ஒருவருடைய நாட்களில் என்று நினைக்கிறேன், சூனேமித்தியாளுடைய மரித்த குழந்தை எலியா அந்த நாளின் தேவனுடைய மனிதனாய் இருந்தான். ஏதோ புத்தி சாதுரியம் உள்ள ஒரு போதகன் அல்ல. ஏன் அவன் அங்கே நடந்து போய் கொண்டிருந்த ஒரு வயதானவனாக இருந்தான். ஒரு கால் இன்றைக்கு அவன் உங்கள் கதவண்டை வந்தால் நீங்கள் அவனை துரத்தி விடுவீர்கள். முழு தேசமும் அவனை வெறுத்தது. இசைவேலும் மற்ற யாவருமாய் அவனை வெறுத்தார்கள். ஏனென்றால் அவள் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து அவள் செய்வது போன்றே மற்ற திரிகள் செய்யும்படியாய் செய்பவளாய் இருந்தால் மற்றவர்கள் பார்த்து செய்ய அவள் மாதிரியை உண்டு பண்ணுகிறவளாய் இருந்தாள். அவளுடைய அதிகாரத்தில் ஆகாவுடைய தலையே கோளாறுக்குள்ளாகிவிட்டது. நான் இன்னும் வரை இன்றைக்கு இழந்துவிடவில்லை. சரியாக அதே நிலையில் தான் இருக்கிறோம். அங்கேதான் விஷயம். அவர்கள் அங்கே பெருமையினால் நிறைந்திருந்தார்கள். ஆனால் அந்த சூனியமித்தியால் ஸ்திரீ அல்ல. ஆம், அவள் சூனியம் ஊரா. அவள் வந்து எலியாவின் மேல் வல்லமை இருக்கிறதை கண்டு இவர் ஒரு பரிசுத்த மனிதன் என்று காண்கிறேன் என்றார். அந்த பிள்ளை மறித்து கிடக்கும் போது அவள் கழுதையின் மேல் சேணங்கட்டு வடியில் எங்கும் நிறுத்தாதே என்றார். அவள் அங்கே உயர சென்றால் அவளுக்கு தெரியும், அவள் வந்த விதம் எனக்கு பிடிக்கும். அவள் தன்னுடைய முற்றிலுமானதை அவளுடைய கட்டுங்கம்பத்தை உடையவளாய் இருந்தாள். எலியா கூறினான், இதோ என்று சுனிமித்தியால் வருகிறாள். அவள் துக்கமாய் இருக்கிறாள். ஆனால் என்ன கோளாறு என்று எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு எல்லா காரியங்களையும் காட்டுவதில்லை. அவர்கள் என்ன அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அதை மட்டுமே காட்டுகிறார். எனவே அவன் சொன்னான், அவனுடைய இருதயம் துக்கமாய் இருக்கிறது, ஆனால் எனக்கு என்னவென்று தெரியவில்லை. ஓடிபோ, என்ன கோளாறு என்று பார்த்துக் கொண்டு வா கேயாசி என்றான். கேயாசி போய், நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? உன்னுடைய மகன் சுகமாய் இருக்கிறானா என்றான். அவளை கவனியுங்கள். ஓ என்னே, அதுதான் காரியம். அவள் சொன்னால் யாவரும் சுகந்தான். ஏன் அவள் தன்னுடைய முற்றிலுமானதண்டை வந்து விட்டாள். யாவரும் சுகந்தான். அவள் கீழாக குனிந்தாள். முதலாவதாக அவனுடைய பாதத்தில் விழுந்தாள். கேயாசி அவளை தூக்கி நிறுத்தினான். அவனுடைய எஜமானுக்கு முன்பாக அது சரியானதல்ல. அவளை எழும்ப செய்தான். அவள் அவனிடம் கூற துவங்கினாள். இப்பொழுது அவனிடத்தில் ஏதும் முற்றிலுமானது கிடையாது. அவளுக்கு பிள்ளையை கொடுக்கத்தக்கதான வல்லமை அவனிடத்தில் இருக்கிறது என்று அவள் தரிசனத்தின் மூலமாக அறிந்திருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவனால் என்ன செய்ய முடியும்? அவன் தன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு அறைக்குள்ளாக சென்றான். எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பினான். அவனுக்கு ஒரு முற்றிலுமானது இருந்தது. அவனால் மட்டும் தொடர்பு கொள்ள முடிந்தால் அவன் அந்த அறையில் முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்தான். ஓ என்ன, ஏதோ காரியம் அவன் நேரடியாக தொடுவதை அவன் உணர்ந்தான். அவன் அப்படியே தன்னை அந்த பிள்ளையின் மேல் கடத்தினான். பின்னர் எழுந்து வெளியே போய்விட்டான். பிள்ளை ஏதோ விதமாக அசைந்து சூடுண்டாயிற்று. திரும்பி எழுந்திருந்து முன்னும் பின்னுமாக நடந்தான். முற்றிலுமானதோடு அவனுக்கு நல்லதொரு தொடர்பு இன்னும் கிடைக்கவில்லை. அது என்ன கர்த்தாவே, நீர் என்ன செய்ய சொல்லுகிறீர் என்றான். அவன் அப்படியே திரும்பினதும் தரிசனத்தை கண்டிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த சிறுவன் கயிற்றை தாண்டி கொண்டு ஓடி விளையாடிக் கொண்டும் அல்லது அந்த விதமாக விளையாடிக் கொண்டிருந்து இருக்க வேண்டும். அவன் அப்படியே அந்த பிள்ளையின் மீது தன்னை கடத்தினான். அதாவது வாயின் மேல் வாயும் மூக்கின் மேல் மூக்கும் இருக்குமா போல் தன்னை கடத்தினான். தேவனுடைய வல்லமை அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினது. அது என்ன, அந்த ஸ்திரீயின் முற்றிலுமானது ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தது. தீர்க்கதரிசியுடைய முற்றிலுமானது தேவனாய் இருந்தது. வார்த்தையுடன் சேர்ந்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் தேவனுடைய வல்லமையும் அந்த சித்திகர்த்தருமாய் இருக்கிறேன். அந்த பிள்ளையை மீண்டுமாய் ஜீவனோடு அவள் பெற்றுக் கொண்டாள். நிச்சயமாக ஒவ்வொருவனும் அவனவனுடைய சொந்த வழியில் கிரியை செய்ததற்கு காரணம் உண்டு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வரக்கூடியதான தீர்க்கதரிசி அவர்களுக்கு இல்லவே இல்லை. அந்த நாட்களில் வார்த்தையும் தீர்க்கதரிசியும் இல்லாமல் இருந்தது. ஓ, நான் மனம் மாறின போது நாம் ஜீவிக்கின்றதான நாட்களை நான் கண்டேன். சபையானது என்னை பத்தி பிடித்துக் கொள்ளும் முன்னதாக தேவன் என்னை பத்தி பிடித்துக் கொண்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். நான் ஒரு கால் ஒரு நாஸ்திகனாய் இருந்திருக்க கூடும். ஆமையா, இந்த எல்லா குழப்பங்களும் எனதென்று அறியாத நிலையும் உள்ள எல்லோரையும் போலும் இருந்திருப்பேன். வந்து எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். பிடிக்கவில்லை என்றால் உங்களுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு இன்னொருவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடிதத்தை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய ஐக்கியத்தில் சேர்ந்து கொள்ள மாட்டீரா? ஒரே ஒரு கடிதம் தான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதாவது கிறிஸ்துவனுடைய பெயரை ஆட்டுக்குட்டி ஆனவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதினதே ஆகும். அந்த ஒன்றின் மேல் தான் இருக்கிறது. நான் எல்லா சாபனங்களையும் கண்டிருக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர்கள். முன்பெல்லாம் அவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தனர். அது முழுவதுமாய் குழப்பமும் நாட்டமுமாய் இருந்தது. நான் ஒரு குறிப்பிட்ட இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு சாபனத்துக்கு சபைக்கு சென்றேன். அவர்கள் சொன்னார்கள், ஓ, நாங்கள் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறோம், அவையெல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது என்று. நியூ அல்பானியில் உள்ள இன்னொரு சபைக்கு நான் சென்றேன். ஓ, என்ன அங்கே இருக்கின்ற ஆட்களுக்கு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. நீங்கள் எல்லாமே தவறு என்று கத்தோலிக்கர்கள் கூறுகிறார்கள். ஓ, இது என்ன என்று நான் நினைத்தேன். நான் ஒரு லூத்தரன் பையனோடு விளையாடுவேன், அவன் ஒரு ஜெர்மானிய லூத்தரன் என்று நினைக்கிறேன். நான் அவனிடம் சென்று, நீங்கள் சபை கூடி வருதலுக்கு எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன். அவன், நான் அந்த சபைக்கு போகிறேன் என்றான். நான் அங்கே சென்றேன், அங்கே நாங்கள் தான் என்று அவர்கள் கூறுவதை கண்டு கொண்டேன். நான் சகோதரன் டேல் இருக்கும் இமானுவேல் பாப்டிஸ்ட் அல்லது முதல் பாப்டிஸ்ட் என்று அழைக்கப்படும் சபைக்கு சென்றேன். இதுதான் வழி என்று அவர்கள் கூறினார்கள். அதற்கு பின்னர் நான் ஐரிஷ் சபைக்கு சென்றேன். அவர்களும் இதுதான் வழி என்றனர். ஓ, என்ன, நான் அவ்வளவாய் குழம்பி போனேன். எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஆனால் நான் சரியாக ஆக வேண்டும் என்று விரும்பினேன். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படி மனம் திரும்புவது என்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு கடிதம் எழுதினேன். நான் அவரை காட்டில் பார்த்திருக்கேன் என்பதை நினைத்தேன். நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில், நான் அன்புள்ள ஐயா, இந்த வழியாக நீர் கடந்து போகிறீர் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் நான் அணில் வேட்டையின் போது இங்கேதான் உட்காருவேன். நீர் வழியாக திரும்பி வருவீர் என்று எனக்கு தெரியும். நீ இங்கே இருக்கிறீர் என்று நான் அறிவேன். நான் உம்மிடத்தில் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் என்று எழுதினேன். நான் நினைத்தேன், இப்போது ஒரு நிமிஷம் போரு, நான் யாரையும் கண்டதே இல்லை. நான் அவர்களோடு சம்பாஷிக்க விரும்புகிறேன். நான் அவர்களிடத்தில் பேச விரும்புகிறேன். எனக்கே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று எண்ணினேன். நான் அங்கிருந்த கொட்டாய் ஒன்றுக்கு சென்று முழங்கால் படியிட்டேன். அங்கே சேதமான ஒரு மோட்டார் வண்டி நனைந்து ஈரமாய் இருந்தது. நான் இருவரமாய் கூறினேன், இந்த மாதிரியாகத்தான் கரத்தை வைத்துக் கொண்டிருந்த ஒரு படத்தை நான் பார்த்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். நான் கீழே இறங்கி, நான் இப்பொழுது என்ன சொல்லப் போகிறேன் என்றால், நீர் இதை செய்வதற்கு இங்கே ஏதோ ஒரு வழி இருக்கிறது. எனக்கு அது தெரியாது. எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு அணுகுமுறை உண்டு என்று நான் அறிவேன். ஆனால் அது எனக்கு தெரியவில்லை. நான் என்னுடைய கரங்களை இந்த வண்ணமாக வைத்துக் கொண்டு நான் சொன்னேன், அன்புள்ள ஐயா, நீர் வந்து ஒரு நொடி பொழுது என்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் எவ்வளவு மோசமாக இருக்கிறேன் என்று உம்மிடம் கூற விரும்புகிறேன் என்றேன். என்னுடைய கரத்தை இந்த வண்ணமாக பிடித்துக் கொண்டேன். நான் கவனித்தேன், தேவன் பேசினார் என்று ஜனங்களிடம் கூறினர். அவர் பேசுகிறார் என்று நான் அறிவேன். என்றால் நான் சிறு பையனாக இருந்த போது குடிப்பது முதலான காரியங்களை செய்யக்கூடாது என்று தேவன் என்னோடு பேசின போது நான் அதை காதார கேட்டிருக்கிறேன். அவர் எனக்கு பதிலளிக்கவில்லை. நான் சொன்னேன், ஒருவேளை நான் என் கரங்களை இப்படிதான் வைத்துக் கொள்ள வேண்டும் போலும் என்று. நான் சொன்னேன், அன்புள்ள ஐயா, இதை சரியாக எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்று நான் நம்புகிறேன். உதவி செய்வீரா என்றேன். ஒவ்வொரு பிரசங்கியாரும் என்னிடத்தில், நீர் எங்களுடையதில் சேர்ந்து கொண்டு எழும்பி நின்று அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறார்கள் என்றும் கூறுங்கள் என்று சொன்னார்கள். பிசாசுகளும் அதே காரியத்தை விசுவாசிக்கின்றன. எனவே நான் நினைத்தேன், இதை காட்டிலும் மேலானதொன்றை நான் உடையவனாய் இருக்க வேண்டும் என்று. எனவே நான் இந்த விடமாக தேடிக்கொண்டிருந்தேன். பேதுருவும் யோவானும் அலங்கார வாசலை கடந்து போகும் போது அங்கே தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் தப்பானியாயிருந்த ஒருவனை கண்டு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் உள்ளதை என்று கூறின பகுதியை நான் படித்தேன். அப்படிப்பட்டது என்னிடத்தில் இல்லை என்று நான் அறிவேன். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருந்தேன். எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என் கரங்களை இப்படி வைத்து பின்னர் இந்த விதமாக கடந்தேன். நிச்சயமாக சாத்தான் அந்த நேரத்தில் காட்சியில் வந்து, பார்த்தாயா, நீ அதிக நேரம் காத்திருந்து விட்டாய். உனக்கு ஏற்கனவே 20 வயதாகிவிட்டது. இப்பொழுது அதை முயற்சிக்க அவசியமில்லை, நீ செய்துவிட்டாய் என்றான். நான் அப்பொழுது மனமுடைந்து போய் அழத் துவங்கினேன். பின்னர், நான் உண்மையாகவே நொறுக்கப்பட்டவனாய் நான் பேசப்போகிறேன். நீ என்னிடத்தில் பேசவில்லை என்றாலும் எப்படியாயினும் நானும் ஓடு பேச போகிறேன் என்று கூறினேன். எனவே நான் சொன்னேன், நான் பிரயோஜனமற்றவன், என்னை குறித்து நானே வெட்கப்படுகிறேன். திருவாளர் தேவனே, எங்கேயோ நீ நான் பேசுவதை கேட்கிறேன். நான் அறிவேன், நான் பேசுவது உனக்கு கேட்கிறதா? நான் என்னை குறித்தே வெட்கப்படுகிறேன். உம்மை அசட்டை செய்தபடியால் நான் வெட்கப்படுகிறேன் என்றேன். சரியாக அந்த நேரத்தில் நான் மேல் நோக்கி பார்த்தேன். அப்போது ஒரு வினோதமான உணர்வு எனக்கு உண்டானது. அந்த அறையினூடாக அங்கே ஒரு வெளிச்சம் அசைந்து வந்து இந்த விதமாக ஒரு சிலுவையை போன்ற தோற்றத்தை உண்டாக்கினது. என்னுடைய ஜீவியத்திலேயே நான் கேட்டிடாத ஒரு சத்தம் பேசினது. நான் அதை நோக்கி பார்த்தேன். உடல் முழுவதுமாய் குளிர்ந்து போய் மறுத்து போனது. நான் பயந்து போனேன். என்னால் அசைய முடியவில்லை. அப்படியே நின்று அதை நோக்கி பார்த்தேன். அது அப்படியே கடந்து போய்விட்டது. நான் சொன்னேன், ஐயா, உம்முடைய பாஷை எனக்கு புரியவில்லை. உம்மால் என்னுடைய பாஷையை பேச முடியவில்லை என்றால் உம்முடைய என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீர் என்னை மன்னித்தீரானால் அங்கே இருக்கின்ற அந்த சிலுவையில் நான் கணக்கு தீர்க்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய பாவங்கள் அங்கே கிடக்கின்றது என்று நான் அறிவேன். நீர் என்னை மன்னிப்பீரானால் திரும்பி வந்து உம்முடைய சொந்த பாஷையில் நீர் பேசும். என்னுடைய பாஷையை உம்மால் பேச முடியவில்லை என்றால் நான் உம்முடைய பாஷையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். மீண்டும் அது வரும்படியாக செய்யும் என்று கூறினேன். அது மீண்டும் வந்து விட்டது. ஓ என்ன அன்பு! அங்கே எனக்கு ஒரு முற்றிலுமானது கிடைத்தது. ஆமென். ஏதோ 40 தன் எடையுள்ள பாரம் என் தோளிலிருந்து குறைந்தது போல உணர்ந்தேன். நான் அந்த மரப்பலகை நடப்பாதையின் ஊடாக நடந்து சென்றேன். என்னால் தரையை தொடக்கூட முடியவில்லை. அம்மா சொன்னார்கள், பில்லியடி பயந்து போயிருக்கிறாய் என்று. நான் சொன்னேன், இல்லை அம்மா, எனக்கு என்ன சம்பவித்தது என்றே தெரியாது என்று. பின்னாக அங்கே ஒரு ரயில் இரும்பு பாதை இருக்கிறது. என்னால் முடிந்த அளவுக்கு அந்த பாதுபடியாய் குதித்துக் கொண்டு ஓடுவதுண்டு. என்னுடைய உணர்ச்சிகளை எந்த விதமாக வெளிப்போக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. ஓ, என்னால் மட்டும் எந்த விதமாக சத்தமிட வேண்டும் என்று தெரிந்திருந்தால் நன்றாய் இருந்திருக்கும். நான் சத்தமிட்டுக் கொண்டிருந்தேன். ஆனால் அதை என்னுடைய சொந்த வாணியிலே செய்தேன். உங்களுக்கு புரிகின்றதா? நான் என்னவாய் இருக்கிறது? நான் என்னுடைய ஆத்மாவை இளைப்பாறுதலின் துறைமுகத்திலே நங்கூரமிட்டு விட்டேன். அது காரியத்தை முடித்து விட்டது. அதுதான் என்னுடைய முற்றிலுமானதாய் இருக்கிறது. அங்கே நான் ஏதோ காரியத்தை கண்டேன். ஏதோ கட்டுக்கதை அல்ல, ஏதோ கருத்து. நான் அந்த மனிதனோடு பேசினேன். நான் சிறுவனாய் இருந்த போது நீ மது அருந்த கூடாது, புகைப்பிடிக்க கூடாது, ஸ்திரீகளால் உன்னை கடைபிடித்துக் கொள்ளாது என்றும், நீ பெரியவனாகும் போது நீ எனக்காக செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது என்று கூறினாரே, அந்த மனிதனோடு பேசினேன். நான் அவரோடு தொடர்பு கொண்டேன். சபையோடு அல்ல, நான் அவரோடு தொடர்பு கொண்டேன். ஆம் ஐயா, அவர்தான் அந்த நபர். முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்னர் திவானியில் என்ற இடத்தில் நான் ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருந்தேன். சகோதரன் ஒரு போர் வீரர் என்று அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். அது ஏதோ வேடிக்கை போன்று இருக்கலாம். இது ஒன்று வேடிக்கையாக பேசக்கூடிய இடம் அல்ல. ஆனால் அவர் கூறியது இதுதான். அவர் இங்கே நியூ ஆல்பனியில் இருந்தார். அவர் கூறியதாவது, கேப்டன் எங்களை வெளியே அடித்துக் கொண்டு போய் அந்த முழு தேசமும் அங்கே ஜப்பானியர்களால் சூழப்பட்டிருக்கிறது. நாளைக்கு வாலிபர்களே, நாம் உள்ளே போகிறோம். நாம் அவர்களை பிடித்தாக வேண்டும். நினைவிருக்கட்டும் வாலிபர்களே, இன்றைக்கு இங்கே நின்று கொண்டிருக்கிற நம்மில் அநேகர் நாளைக்கு இங்கே இருக்க மாட்டோம். அவர்கள் இங்கே நாளைக்கு இருக்க மாட்டார்கள். நாம் உள்ளே போகிறோம். காலையில் பொழுது விடுந்தவுடன் போகிறோம். எனவே இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் மதத்தை ஆண்டிக் கொள்ளுங்கள் என்றாரா? அதற்கு அவன், எனக்கு எந்த ஒரு மதமும் இல்லையே என்று கூறிவிட்டான். அவன் அங்கேயே நின்றானாம். மற்றவர்களும் நின்றார்கள். அப்போது ஒரு சபை பாதிரியார் வந்து இந்த வழியாய் சென்றார். புரோட்டஸ்டன்ட் இந்த வழியாய் சென்றான். யூதர்கள் இந்த வழியாய் சென்றனர். கத்தோலிக்கர்கள் அவருடைய பாதிரியுடன் இந்த வழியாய் சென்றார்கள். நானும் அங்கேயே நின்றேன் என்றான். அவன் தொடர்ந்து கமாண்டிங் ஆபீசர் இடத்தில் வந்து, வாலிபனே, நீ உன்னுடைய மதத்தை அண்டிக் கொள் என்றார். எனக்கென எந்த மதமும் இல்லை என்றேன் என்றான். அவன் தொடர்ந்து, நீ ஏதாவது ஒன்றை அண்டிக் கொள்வது மேலாயிருக்கும். ஏனென்றால் இப்பொழுதே உனக்கு ஏதாவது ஒன்று தேவையா இருக்க போகின்றது எனக்கு நிச்சயமாக தெரியும் என்றான். அவன் அப்படி கூறின நேரத்தில் அங்கே கடந்து போன ஒரு கூட்டம் கத்தோலிக்கர்களாய் இருந்தார்கள். நான் அவர்கள் மட்டுமாய் நடந்து போய் அந்த பாதிரியாரிடம், எனக்கு ஏதாவது மார்க்கத்தை கொடுக்க முடியுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் வாரம் என்று கூறினார். அவன் தொடர்ந்து சொன்னான், அவன் உள்ளே சென்று என்னை ஒரு கத்தோலிக்கன் ஆக்கினான் என்றான். அங்கே நியூ ஆல்பனியில் ஜான் ஹோவரும் ஒரு கூட்டமும் உண்மையான கத்தோலிக்கர்கள் இவர்கள் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்த போது அங்கே வீட்டிருந்தனர். அவன் தொடர்ந்து, அடுத்த நாள் நேரடியான போரில் யுத்தம் எந்த விதமாக நடந்தது என்பதை அவன் விவரித்துக் கொண்டிருந்தான். உங்களுக்கே தெரியும், அவன் ஒரு நல்ல பெரிய உடற்கட்டுள்ள ஆள். யுத்தமானது ஒருவரோடொருவர் கை கலக்கும் அளவுக்கு வந்துவிட்டது. அங்கே அவர்கள் கத்தியால் குத்திக் கொண்டும் அலறிக்கொண்டும் அறுத்துக் கொண்டும் கீறிக் கொண்டும் இருந்தார்கள். அணிகள் கலைந்து போய் அவர்கள் ஒருவர் இன்னொருவருக்கு எதிராக வந்துவிட்டார்கள். இந்த விதமாய் அவர்கள் சிக்கிக் கொள்ளும் வண்ணமாய் ஜப்பானியர்கள் அதுபோன்று அவர்களுக்கு வழிவிட்டனர். இரண்டு பக்கங்களிலிருந்தும் எந்திர துப்பாக்கிகளால் துளைத்துக் கொண்டிருக்க இங்கே கை சண்டை நடந்தது. அவன் தொடர்ந்து சொன்னான், நான் நேரடியாக அப்படியே நிறுத்தினேன். எல்லா காரியங்களும் அலறல்களும் கூச்சலுமாய் நீங்கள் பேசுவதே உங்களுக்கே கேட்காத அளவிற்கு இருந்தது. அவன் சொன்னான், அங்கே என் மேல் ரத்தம் இருந்தது. நான் அதை நோக்கி பார்த்தேன். அது என்னுடைய ரத்தமாய் இருந்தது. நான் இங்கே பார்த்தேன், அங்கே ஒரு துளை இருந்தது. ஆக அது என்னுடைய ரத்தமாய் இருந்தது. அவன் தொடர்ந்து சொன்னான், உங்களுக்கு தெரியும், ஒரு உண்மையான கத்தோலிக்க நண்பன், நான் இதை வெறுமனே ஒரு வேடிக்கைக்காக கூறுகிறேன், ஆனால் ஒரு உண்மையான ராஜரீக கத்தோலிக்கன் மரியாதே வாழ்க என்று கூறினாயா என்று கேட்டான் என்றான். அதற்கு அவன், இல்லை ஐயா, அது என்னுடைய ரத்தம். எனக்கு எந்த காரியரிசியும் தேவையில்லை. அந்த முக்கியமான மனிதனோடு நான் நேரடியாக பேச வேண்டும். அது என்னுடைய ரத்தம் என்று கூறினான். அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆம் ஐயா, அந்த விதமாகத்தான் அது போகின்றது. நமக்கு ஒரு கட்டும் கம்பம், ஒரு முற்றிலுமானது இருக்க வேண்டும். அவருடைய காரியத்தில் பேசுவதற்கு எனக்கு நேரமில்லை, நான் அவரோடு நேரடியாக பேச விரும்புகிறேன் என்றான். அதுதான் காரியம் சகோதரனே. ஒரு மனிதன் கிறிஸ்துவிடத்தில் வரும்போது ஏதோ ஒரு பிரசங்கியாருடைய வார்த்தையை, ஒரு காரியதரிசியினுடைய வார்த்தையை, வேறு ஏதோ காரியத்தை நீங்கள் விரும்புவதில்லை. புரோட்டஸ்டன்ட்களாகிய நீங்கள் அதை இன்னொன்றை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்கிறீர்கள். நீங்கள் மறுபடியும் பிறந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மறு பிறப்பினால் நீங்கள் நங்குரமிடப்படுமட்டாய் அந்த முதலமான போய்விடுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஜீவியத்தின் மூலமாக தாழ்மையிலும் அன்பிலும் வேறாகமும் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். ஓ, அப்பொழுது அது உங்களுடைய முதலமானதாக இருக்கும். ஆமையா, அவர் வார்த்தையாக இருக்கிறார் என்றுள்ளதை நான் வேத வார்த்தையில் வாசித்தேன். ஜெர்மன் சபையார் அறிகின்ற வழிதான் என்றும் மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் கத்தோலிக்கர்களும் அறிகின்ற வழிதான் என்று கூறினார்கள். ஆனால் நானும் வேற வார்த்தையிலிருந்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அவர் கூறியுள்ள அந்த பாகத்தை நான் வாசித்தேன். முடிக்க போகும் நேரத்தில் கூர்ந்து கவனியுங்கள். கத்தோலிக்கர்கள் கூறுகிறார்கள், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என்று உள்ளபடியால் பேதுருவின் மேல் கட்டினார் என்று கூறுகிறார்கள். இல்லை, அப்படி ஒருபோதும் இல்லை. அப்படியாக இருக்குமானால் அது அப்பொழுதே பின்வாங்கி போயிருக்கும். அவர்கள் அதை ஒரு மனிதனின் மேல் கட்டினார்கள். அவர் என்ன செய்தார்? புரோட்டஸ்டன்டார் அவர் அதை தம் மேலேயே கட்டி கொண்டார் என்கிறார்கள். இல்லை, அவர் அப்படி செய்யவில்லை. அவர் அதை அவர் மேல் கட்டவில்லை. அவர் என்ன செய்தார்? மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். சிலர் நீ எலியா என்றும் சிலர் மோசே என்றும் கூறுகிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை யார் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இப்பொழுது வார்த்தைகளை கவனியுங்கள். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. நீ இதை ஒரு பாதிரியாரிடம் இருந்து ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. நீ இதை எந்த குருமார் பள்ளியில் இருந்தும் ஒருபோதும் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல், வார்த்தையின் ஆவிக்குரிய வெளிப்பாடாகிய இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கர்த்தாவே, அதுவேதான் இது என்று நான் நினைத்தேன். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தில் 22 அதிகாரத்தை நான் இந்த விதமாக வாசித்தேன். யாராக இருந்தாலும் இது முழுமையான காரியமாயிருக்கிறது. யாராவது இதனோடு ஏதாவது ஒன்றை கூட்டினாலும், யாராவது இதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து போட்டாலும், அதாவது அப்படி இல்லை என்று மறுத்தாலும், யாராவது அதை இன்னும் சற்று மேலானதாக்க முயற்சித்தாலும், அந்த நாளுக்கு ஏற்றவாறு அதை சற்று மெருகேற்றினாலும், அதனோடு எதையாவது கூட்டினாலும் அல்லது குறைத்தாலும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுக்கப்பட்டு போகும். நான் சொன்னேன், அப்படியானால் எனக்கு தேவையானதெல்லாம் கட்டாவே, இதை விசுவாசிக்க வேண்டியதே. இதில் அக்கறையில் காணப்படுகின்ற அந்த சிலுவையில் கிறிஸ்து வந்தார். அவர் கூறின ஒவ்வொரு வார்த்தையும் எல்லா விதத்திலும் அது பரிபூர்ணமாயிருக்கிறது. புத்தகத்தை இந்த கையில் எடுங்கள், வரலாற்றை இந்த கையில் எடுங்கள், அது சரியாக கடைசி வரையிலும் பரிபூர்ணமானதென்று ரூபகாரப்படுத்துகிறது. நான் சொன்னேன், அப்படியானால் கர்த்தாவே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று. நான் அதை செய்த போது நான் கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய இருதயத்தில் என்னுடைய முற்றிலுமானதா ஏற்றுக்கொண்டேன். அது நான் அல்ல. நான் என் மனைவியை இழந்திருந்த போது ஒரு சமயம் நான் மனம் நொந்து போயிருந்தேன். நான் என்னுடைய குழந்தையை இழந்தேன், என்னுடைய தகப்பனை இழந்தேன், என்னுடைய சகோதரனை இழந்தேன், என்னுடைய சகோதரியின் மைத்துனியை இழந்தேன். வில்லியோ மரணப்படுத்தியில் இருந்தான். நானோ மிகவும் பயங்கரமான மோசமான நிலைமையில் இருந்தவனாய் என் மனைவியுடைய கல்லறையை நோக்கி அழுது கொண்டே போய்கொண்டிருந்தேன். அவளும் அவனுடைய கரத்தில் குழந்தையுமாய் வைக்கப்பட்ட கல்லறையை நோக்கி போய்கொண்டிருந்தேன். நான் நடந்து போய்கொண்டே இருந்தேன். இந்தியானா அங்கத்தினர் திரு ஐஸ்லர் இங்கு வந்து இசைக்கருவி இசைப்பதுண்டு, உங்களுக்கு அவரை தெரியும். அவர் எதிராக பாதையில் வந்து கொண்டிருந்தார். அவர் வண்டியை நிறுத்திவிட்டு என்னிடமாய் ஓடி வந்து அவருடைய கரத்தை என் தோளின் மேல் போட்டு, இது 1937 ஆண்டின் வெள்ளத்திற்கு பிறகு, வில்லின் எங்கே போகிறாய், அது மட்டும் போகிறாயா என்று கேட்டார். நான் ஆம் என்றேன். அங்கு போய் நீ என்ன செய்ய போகின்றாய் என்றார். நான் சொன்னேன், அங்கு ஒரு வயதான புறாவின் சத்தத்தை நான் போய் கேட்பேன். என் குழந்தை என் மனைவியின் கல்லறை அருகே போய் அமர்ந்திருப்பேன். ஒரு வயதான புறா அங்கு வந்து என்னோடு பேசும் என்றேன். அவர், ஓ வில்லி என்றார். அதற்கு நான், ஆம், அவைகள் இசைக்கையில் என்னால் அந்த இலைகளின் குசு குசு சத்தத்தை நான் கேட்பேன், அது எனக்கு இசை போல் இருக்கும் என்றேன். அதற்கு அவர், எந்த விதமான இசையை அது இசைக்கும் என்றார். நான் சொன்னேன், ஆற்றிற்கு அக்கறையில் அங்கே ஒரு தேசம் இருக்கிறது, அது என்னென்றைக்குமா இனிமையா இருக்கும் என்று. அவர்கள் அடைப்பார்கள், நம்மால் அந்த கரையை விசுவாசத்தினால் மட்டுமே அடைய முடியும். அங்கேயுள்ள அறிவில்லாதவர்களோடு வாசம் செய்யும்படியாக நாம் அந்த நுழைவாயிலை ஒருவர் ஒருவராக வந்து அடைகிறோம். என்றோ ஒரு நாள் அவர்கள் உனக்காகவும் எனக்காகவும் அந்த பொன்மணிகளை அடிப்பார்கள். அவர் சொன்னார், பில்லி, நான் உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது கிறிஸ்து உனக்கு என்னவாயிருக்கிறார், கிறிஸ்து உனக்கு என்னவாயிருக்கிறார் என்றார். நான் சொன்னேன், அவரனுடைய ஜீவனும் எல்லாமுமாயிருக்கிறார். திருவாளர் ஐஸ்லர், எனக்கு இருப்பதெல்லாம் அவரே. அவரே என்னுடைய முற்றிலுமானதாயிருக்கிறார். என்னால் பற்றி கொண்டிருக்க கூடியதெல்லாம் அவரேயாக இருக்கிறார். ஏன், அங்கே ஏதோ சம்பவித்திருக்கும். இந்த கல்லின் மேல் அவர் சொன்னார், இந்த மூலையில் நின்று கொண்டு நீ மறித்து விழுந்து விடுவாய் என்ற நிலை மட்டுமாய் நின்று கொண்டு பிரசங்கிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இரவின் எல்லா நேரங்களிலும் யாதியத்தர்கள் அழைப்பிற்கு இணங்கி நீ போயுள்ளதை நான் கண்டிருக்கிறேன். உன்னுடைய சொந்த மனைவியையும் உன்னுடைய சொந்த பிள்ளையும் அவர் எடுத்துக்கொண்டார். நீ இன்னமும் அவருக்கு சேவை செய்ய போகிறாயா என்றார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்றேன். என்னுடைய நங்கூரம் பள்ளத்தாக்குள்ளாக பற்றி கொண்டிருக்கிறது. என்னிடத்தில் ஒரு முற்றிலுமானது இருக்கிறது. நான் அவருடைய வார்த்தையோடு சேர்ந்து அவருடைய வார்த்தையை தான் பற்றி கொண்டிருக்கிறேன். அவரே என்னுடைய முற்றிலுமானதாய் இருக்கிறார். மற்ற எல்லா காரியங்களும் தவறி போகும் என்று நான் அறிவேன், கண்டறிந்தேன். ஆனால் கிறிஸ்துவோ அவரவே மாட்டார். கத்தோலிக்க சபை போப்பை ஒரு முற்றிலுமானதாக கொண்டிருக்கிறது. புரொட்டஸ்டன்ட்கள் அவர்களுடைய பேராயர்களையும் அவர்களுடைய கோட்பாடுகளையும் அவர்களுடைய பொது மேற்பார்வையாளர்களையும் அவர்களுடைய முற்றிலுமானதாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் பவுலை போன்று உங்களிடம் எழுதுகோல் இருக்கிறதா? இதை குறித்துக் கொள்ளுங்கள். 24 பவுல் கூறுகிறார், அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். வேண்டுமானால் கோட்பாடுகளை வைத்துக் கொள்ளலாம், உங்களுக்கு விருப்பமான எதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். கொந்தளிப்பான கடலில் யாத்திரை செய்ய வேண்டி நான் என்னுடைய ஆத்மாவை இளைப்பாறுதன் துறைமுகத்திலே நங்கூரமிட்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, இந்த வழியோ அந்த வழியோ, இனி அப்படி இல்லை. கொந்தளிப்பான ஆழத்திலே புயலானது வாரிக்கொண்டு போகலாம், எல்லாமே தலைக்கீழ் ஆகிவிடும். ஆனால் நானோ இயேசுவுக்குள்ளாக என்றென்றைக்குமாய் பத்திரமாயிருக்கிறேன். ஆனால் இவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். ஏனென்றால் நான் ஒரு நங்கூரத்தோடே கட்டப்பட்டிருக்கிறேன். ஓ, நான் அவரை அந்த வீதியிலே சந்தித்தது முதல் நான் ஒரு நங்கூரத்தோடு கட்டப்பட்டுள்ளேன். அவர் என்னை அப்படி ஒரு சுற்றாய் மாற்றிவிட்டார். அவர் சரியானதில் என்னை திருப்பி துவக்கிவிட்டார் என்று பவுல் கூறுகிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பவுலும் கூட அத்தேசத்தில் இருந்த ஒரு மிகவும் பெரியதான ஸ்தாபனத்தை சேர்ந்தவனாய் இருந்தான். ஆனால் அவன் முற்றிலுமானதோடு தன்னை கட்டிக்கொண்டான். கவனியுங்கள், நான் ஒரு காரியத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்றிருக்கிறேன். என்னை ரட்சித்ததில் அவர் ஒரு நோக்கத்தை உடையவராய் இருக்கிறார். உங்களை ரட்சித்ததிலும் அவர் ஒரு நோக்கத்தை உடையவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தை கொண்டு அதை செய்வதாக நான் தீர்மானித்திருக்கிறேன். அதனோடு சேர்க்க அல்ல, அல்லது அதனின்றி எடுக்கவோ அல்ல. வெளிப்படுத்தல் 22:19 குறித்துக் கொள்ள வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். சரி, எடுத்து போடுகிற எவனும், நான் தீர்மானித்திருக்கிறேன், நான் சபையை விட்டு செல்ல இருக்கிறேன், உங்களுக்கு அது தெரியும். எனவே நான் ஜீவிக்குமட்டாய் தேவனுடைய உதவியினாலே சுவிசேஷத்தோடு நிற்கும்படியாய் நான் தீர்மானித்திருக்கிறேன். நினைவிருக்கட்டும், கிருபை இங்கே இருக்கிறது. லட்சக்கணக்கானோர் பாவத்தில் மறித்துக் கொண்டிருக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார். அவர் என்னை ரட்சிக்க நான் யார்? அவர் என்னை ரட்சித்ததில் ஒரு நோக்கத்தை உடையவராயிருந்தார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் தீர்மானம் உள்ளவனாயிருக்கிறேன். எதை குறித்தும் கவலை இல்லை. அது என்னுடைய முடிவாய் இருக்கலாம், ஒரு கால் அது மிகவும் சமீபத்தில் இருக்கலாம். ஆனால் அது என்னவாய் இருந்தாலும் சரி, நான் இன்னமும் நங்கூரமிடப்பட்டிருக்கிறேன். அவர் ஒருபோதும் மாற்றினதில்லை. அன்று நாள் அந்த வீதியில் போய்கொண்டிருக்கும் போது திருவாளர் ஐஸ்லர் என்னிடத்தில், பில்லி, இந்த எல்லா தொல்லைகளின் மத்தியிலேயும் உன்னுடைய மதத்தை நீ காத்துக் கொண்டாயா என்றார். நான், இல்லை ஐயா, அது என்னை காத்துக் கொண்டது என்றேன். புரிகின்றதா? பாருங்கள், என்னுடைய நங்கூரம் என்னை பற்றி கொண்டது. அது உண்மையே. நான் அதை காத்துக் கொள்ளவில்லை, அது என்னை காத்துக் கொண்டது. என்னால் அதை காத்துக் கொள்ள முடியவில்லை. அதை காத்துக் கொள்வதற்கு எனக்கு எந்தவித வழியுமே கிடையாது. ஆனால் அது என்னை காத்துக் கொண்டது, அவ்வளவுதான். என்னை ரட்சித்ததில் அவர் ஒரு நோக்கத்தை உடையவராய் இருந்தார். லட்சக்கணக்கானோர் பாவத்தில் இருக்கும் போது நான் அவரிடத்தில் வந்தேன். ஆனால் அவர் என்னை ரட்சித்தார். அந்த விதமாய் செய்வதில் அவர் ஒரு நோக்கத்தை உடையவராய் இருந்தார். அதை குறித்த பயத்திற்கு கிறிஸ்துவின் மரணம் ஒரு முற்றிலுமானதாய் இருந்தது. கிறிஸ்துவின் மரணம் அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தது. அந்த மரணத்தின் தேனி அவரை கொட்டி அதன் கொடுக்கை அவருக்குள் நங்கூரமிட்டது. உங்களுக்கு தெரியுமா, கொடுக்கை உடைய எந்த ஒரு பூச்சியும் அந்த கொடுக்கை எவ்வளவு ஆழமாக உள்ளே பாய்ச்சினாலும் அது வெளியே இருக்கும் போது அதன் கொக்கியை வெளியே இழுத்துக் கொள்ளும். மரணம் எப்போதும் ஒரு கொடுக்கை உடையதாக இருக்கிறது. மரணத்திற்கு ஒரு கொடுக்கை இருக்கிறது. ஒரு நாள் அவர் கல்வாரி மலையின் மேல் ஏறி போகும் போது பாறைகளில் தள்ளாடும் போது ரத்தம் பாறைகளின் மேல் தெளித்தது. கல்வாரியின் மேல் கொல்கதாவுக்கு போகும்போது அது தூசியில் விழுந்தது. நிலுவையின் பிற்பகுதியை இழுத்துக் கொண்டு அந்த நெளிந்த சரீரமானது ரத்தை கரைபடிந்த அடிச்சுவடுகளை உண்டாக்கி கொண்டு சென்றது. அவர் அமிதமாக மலையில் ஏறும் போது அவர்களும் அவரை சவுக்கினால் அடித்துக் கொண்டும் அடித்துக் கொண்டும் இருந்தார்கள். ஆனால் அவரிடத்தில் ஒரு முற்றிலுமானது இருந்தது. நான் இங்கே நிற்கிறேன் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தாவீதின் மூலமாக, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தவானின் அடிமை காணமுட்டீர் என்று கூறியிருக்கிறது. 72 மணி நேரத்தில் அடிமை துவங்கும் என்று அவர் அறிந்திருந்தார். எனவே அவர் சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் இதை எடுப்புவேன் என்று. அவர் ஒரு முற்றிலுமானதை உடையவராயிருந்தார். அவர் பரியாத வாய்களோடும் வெறித்த போர் சேவகர்களின் துப்புதலோடும் அவர் அங்கே மலை ஏறிக்கொண்டிருந்தார். அவர்கள் அவருடைய முகத்தின் மேல் ஒரு துணியை போட்டு தலையில் அவரை அடித்து, நீர் ஒரு தீர்க்கதரிசியானால் யார் உண்மை அடித்தது என்று கூறும் என்றார்கள். அரோ அங்கே அவர் அவமானத்தோடும் கேவலமாயும் ஆடைகளை உறிந்து அவமான வெளிக்காலத்தக்கராய் நிர்வாணமாய் ஜனங்களுக்கு முன்பாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஒரு குற்றத்தையும் செய்யாத ஒரு மனிதனாய் அங்கே ரோம அரசாங்கத்தின் கொடூர தண்டனையின் அவமானமாய் மறித்துக் கொண்டிருந்தார். ஒரு சிறை கதை ஒன்றில் இந்த விதமாக இருக்கிறது. மகதலேனா மரியாள் அங்கே ஓடி போய் அவர் என்ன செய்தார்? உங்களுடைய பாதித்தர்களை சுகப்படுத்தினார், மருத்துவர் உயிரோட எழுப்பினார், கட்டுண்டவர்களை விடுவித்தார். அவர் என்ன செய்தார் என்று கேட்டாளாம். அப்பொழுது ஒரு ஆசாரியன் அவளை வாயின் மேல் ரத்தம் வெளித்தளிக்கும் வரை அடித்து, நீங்கள் இவளுக்கு செவி கொடுக்க போகிறீர்களா அல்லது உங்களுடைய பிரதான ஆசாரியனுக்கு செவி கொடுக்க போகிறீர்களா என்றான். ஓ, அந்த ஸ்தாபன உலகம், அது அவை எல்லாவற்றின் சாபமுமாய் இருக்கிறது. அது அவ்வளவுதான், அங்கேதான் விஷயம். அந்த விதமாய் அவர்கள் அவரை கொண்டு சென்றார்கள். ஆனால் அந்த வண்ணமாய் சிலுவையை இழுத்துக் கொண்டே மலையின் மேல் ஏறினான். அவர் என்னவாய் இருந்தாரோ அது அவர்தான் என்பதை பிசாசு எப்போதும் சந்தேகித்தான். அக்காரணத்தினால் தான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி செய்யும், உம்மால் அற்புதங்கள் செய்ய முடியும் என்று கூறுகிறேன். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி கட்டளையிடும் என்றான். அந்த பழைய பிசாசு இன்றைக்கும் ஜீவிக்கிறான். அது சரியே, நீ ஒரு தெய்வீக சுகம் அளிப்பவரானால் இதோ இந்த ஜான் இன்னான் இங்கே மூலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உறவன் என்று எனக்கு தெரியும், அவனை சுகப்படுத்து. அது அந்த பழைய சாத்தான் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? இயேசு சொன்னார், நான் செய்வதெல்லாம் கவனியுங்கள். அவர் பெதஸ்தா குளத்தண்டைக்கு சென்றார். அங்கே நொண்டி, குருடர், சப்பானி, அங்கவீனம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே இருந்தார்கள். ஆனால் அவரோ நடக்கக்கூடிய ஒரு மனிதனும் சென்றார். அவனால் எழுந்து நடமாட முடியும், ஒரு கால் அவனுக்கு குனிய முடியாத தொல்லை. அது என்னவாக இருந்தாலும் அது காலமாக இருந்தது. 38 வருடங்களாக அதை உடையவனாயிருக்கிறான். அவன் சொன்னான், நான் குலத்தண்டை போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அவனால் நடக்க முடிகின்றது. அங்கே படுத்து கிடக்கின்ற எல்லாரையும் விட்டுவிட்டு அந்த குறிப்பிட்ட மனிதனிடத்தில் சென்று அவனை சுகப்படுத்தினார். ஏன்? அவன் அந்த நிலையில் இருக்கிறதை அறிந்திருக்கிறேன் என்று அவர் கூறினார். பின்னர் அவர்கள் அவரை கண்டபோது அவரிடத்தில் கேள்விகள் கேட்டனர். யோவான் 5 அவர் சொன்னார், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அங்கே இருக்கிறது அவருடைய முற்றிலுமானது, அது இன்னமும் முற்றிலுமானதா இருக்கிறது. அங்கே பின்லாந்தில் அந்த நாளன்று நின்று கொண்டிருக்கும் போது அந்த சிறு பையன் அங்கே கீழே விழுந்து சுமார் 1.5 மணி நேரமாய் அங்கேயே மறித்து கிடந்தான். அந்த பையனை சுத்தி நடந்தேன், நீங்கள் அதை புத்தகத்திலே வாசித்திருப்பீர்கள். நான் அந்த நாட்டை கடந்து போக துவங்கினேன், ஏதோ என் மீதில் கரங்களை வைத்தது, நான் அப்படியே திரும்பினேன். அது என்னவா இருக்கும் நினைத்தேன். நான் மீண்டும் பார்த்தேன், 1 நிமிடம் பொறுத்து பார்ப்போம் என்று எண்ணினேன். என்னுடைய வேதாகமத்தின் கடைசி தாளை எடுத்து பார்த்தேன். இந்த விதமாய் சம்பவிக்கும் சுமார் 9 வயதுள்ள ஒரு பையன் மோட்டார் வாகன விபத்தில் கொல்லப்படுவான். நீண்ட தூரத்துக்கு எப்போதும் பச்சையாய் இருக்கும் செடிகள் வைக்கப்பட்டு ஒன்றின் ஒன்றாக கற்கள் அடிக்கிறவாறு இருக்கும். சேதமடைந்த மோட்டார் வாகனம் வீதியின் ஊடாக இருக்கும். அந்த பையனின் காலுறைகள் இவ்வளவு உயரத்திற்கு அணிந்திருப்பான். தலைமயிர் வெட்டியிருக்கும். அவனுடைய சிறிய கண்கள் அப்படியே பிறண்டு போயிருக்கும். அவனுடைய சரீரத்தின் எலும்புகள் உடைத்திருக்கும் என்றிருந்தது. நான் அதை பார்த்து, ஓ தேவனே என்று எண்ணினேன். நான் சொன்னேன், எல்லாரும் அப்படி அசையாமல் நில்லுங்கள் என்றேன். அந்த பட்டணத்தின் நேர் அங்கே அப்போது நின்று கொண்டிருந்தார். நான் சொன்னேன், அந்த மறித்து கிடக்கும் அந்த பையன் இன்னும் 2 நிமிடங்களில் தன் காலில் எழுந்து நிற்கவில்லை என்றால் நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, என்னை திட்டி இத்தேசத்தை விட்டு துரத்தி விடுங்கள் என்று நிச்சயமாக கூறினேன். ஆனால் அவன் அப்படி எழுப்பி நிற்பானே, ஆனால் நீங்கள் உங்கள் ஜீவனை கிறிஸ்துவுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்றேன். அது உண்மை, அவர்கள் அப்படியே அமைதலாய் நின்றார்கள். நான் சொன்னேன், பரலோக பிதாவே, எங்கோ கடல் கடந்த தூரத்தில் 2 வருடங்களுக்கு முன்னர் இந்த சிறு பையன் இந்தவிதமாய் கிடப்பான் என்று நீர் கூறினீர். அங்கே சகோதரன் மற்றவர்களும் அதை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். எங்கும் உள்ள எல்லாரும் இதை அவரவர்களுடைய வேதாகமத்தில் எழுதி வைத்திருந்தனர். தேசத்தினூடாக பார்த்தால் ஆயிரக்கணக்கான வேதாகமங்களில் இது எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அது என்னவாக இருந்தது? ஒரு முற்றிலுமானதாக இருந்தது. என்ன சம்பவிக்கும் என்று பிதா காட்டியிருந்தார். அங்கே நின்று கொண்டிருப்பதில் எந்த பயமும் இல்லை. முற்றிலுமானது அங்கே இருந்தது. நிச்சயமாக அவன் எழும்புவான். அங்கே அந்த பின்னாண் தேசத்திலே அங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் இரவு கூட்டங்களுக்கு வந்தனர். சிலரை வெளியே அனுப்பி வந்தவர்களை உள்ளே அனுமதித்து உட்காரும்படி செய்து அவர்களை வெளியே அனுப்பி வேறு சிலரை அனுமதித்து உட்கார வைப்பதுமாயிருந்தார்கள். எல்லா ஜனங்களுமே நேசித்தார்கள். அவர்கள் சுகமடைதலை கண்டார்கள். ஆனால் இங்கேயோ ஒரு பையன் மறித்து கிடக்கிறான். முற்றிலுமானது என்ன? அந்த தரிசனம். இதா, என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையே நான் செய்வேன். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான். அங்கே இருக்கிறதை உங்களுடைய முற்றிலுமானது. நான் சொன்னேன், மரணமே, உன்னால் இனி ஒருபோதும் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. தேவன் உரைத்தாயிற்று, திரும்பி வா, அவனை விட்டுவிடு என்று. அந்த சிறு பையன் எழும்பி இந்த விடமாய் சுற்றிலும் பார்த்தான். ஜனங்களுக்கு மயக்கமும் மற்றெல்லாமும் வந்தது. அங்கேயே அந்த பட்டணத்தின் மேயரால் எழுதப்பட்டு கையெழுத்திடப்பட்டது. அங்கே அதோ இருக்கிறது. அவர் அந்த பட்டணத்தின் பொது அதிகாரியால் அது எழுதப்பட்டது. அது உண்மையே. அது என்ன? ஒரு முற்றிலுமானது. இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஞாயிறு ஸ்ரீ தன்னுடைய மறித்த மகனை பாடையில் கொண்டு செல்கையில் அதை நிறுத்தி அவனை தொட்டு உயிரோடு எடுப்பின அரே தேவன், அது அல்லவோ? அந்த நாட்களில் யாராவது மறித்தால் அவர்கள் உடனே அந்த நபரை கல்லறையில் அடக்கம் செய்து விடுவார்கள். அப்படியே அதை கிடைத்து வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அந்த நபரை உடனே கல்லறையில் அடக்கம் செய்து விடுவார்கள். அங்கே இருக்கிறார் அரே நேற்று மீண்டும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. ஆம், மெக்சிகோவில் அந்த மறித்த குழந்தையை பாருங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கிற உங்களில் சிலர் அங்கே இருந்தீர்கள். அந்த குழந்தை மறித்து விட்டது என்று வைத்தியர் எழுதியே சான்றிதழ் கொடுத்து விட்டார்கள். அது கிறிஸ்தவ வியாபார புருஷர் என்பவர்களுடைய பட்டியலில் எழுதப்பட்டிருந்தது. அந்த குழந்தை அன்று காலையில் 9 மணிக்கே இறந்து விட்டது. இது சம்பவித்தது இரவு 10 மணியாயிருந்தது. அந்த சிறிய ஸ்திரீயை ஆட்டி தேற்ற முடியாமல் போயிற்று. என்னுடைய மகன் பில்லி அங்கே நின்று கொண்டு அவளை அப்படியே தடுத்து நிறுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தான். நான் நினைக்கிறேன் சுமார் 200 உதவியாளர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் எல்லாரையும் அவள் தாண்டி கொண்டு வந்தாள். அதற்கு முந்தின இரவுதான் அந்த குருடான மனிதன் பார்வையை பெற்றான் என்பதை அவள் அறிந்திருந்தால். அவள் ஒரு கத்தோலிக்கள். ஆனால் முடிவிலே நான் சொன்னேன், சகோதரன் மூ, நீர் போய் அவளுக்கு ஜெபம் செய்யும். மழையோ பயங்கரமாய் பெய்து கொண்டு அவர்களோ அதில் வெளியே காரிலிருந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். மாட்டு சண்டை அரங்கத்தில் நின்று கொண்டிருந்தனர். அங்கே மேடையினை கொண்டு போவதற்கு அவர்கள் 3 இரவுகளாய் கயிற்றினால் என்னை கட்டி உள்ளே மேடையின் மேல் இருக்கினார்கள். நான் அங்கே நின்று கொண்டு அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சிறு மெக்சிகன் குழந்தை பற்கள் இல்லாமல் எனக்கு முன்பாக திரித்துக் கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் கண்டேன். நான் சொன்னேன், 1 நிமிஷம் போரும் சகோதரன் மூர், அவளை இங்கே கொண்டு வாரும் என்று. ஓ, முற்றிலுமானது. உதவியாளர்கள் அவளை விட்டு தள்ளி போனார்கள். இதோ அவள் இங்கே வந்து விட்டாள். அவள் தாழ விழுந்து பாதிரி பாதிரி என்றால் நான் எழுந்து நில் என்றேன். சகோதரன் எஸ்பினோசோ எழுந்து நில் என்று ஸ்பானிய பாஷையில் கூறினார். அவள் அங்கே எழுந்து நின்றாள். நான் பரலோக பிதாவே, இந்த மழையிலே இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். சுமார் 23 வயது உள்ள ஒரு சிறிய அழகான பெண் அது போன்று ஏதோ. அவளுடைய தலைமையில் தொங்கிக் கொண்டிருக்க அவளுடைய சிறிய முகம் இவ்வண்ணமாய் மேல் நோக்கி பார்க்க அவளுடைய பார்வையில் ஒரு எதிர்பார்க்குதல் இருந்தது. 40 வருடங்களாய் முற்றிலுமாய் குருடனாய் இருக்க கண்ட அந்த மனிதனின் கண்கள் மேடையின் மீதில் திறக்கப்பட்டது. குருடான கண்களை தேவனால் திறக்க கூடுமானால் அவளுடைய பிள்ளையையும் அவரால் சுத்தப்படுத்த முடியும் என்று அவள் அறிந்திருந்தாள். தண்ணீரினால் தொப்பையாய் நனைந்திருந்த ஒரு துப்பட்டினால் ஊடி வைத்துக் கொண்டிருந்த அந்த வரைத்து போன குழந்தையை அவள் அங்கே வைத்துக் கொண்டு நின்றாள். அவள் அந்த காலை முழுவதுமாயும் மத்தியானமும் கூட முழுவதுமாய் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது மணி இரவு சுமார் 10:11 இருக்கும். அந்த பிள்ளையை அப்படியே பிடித்துக் கொண்டு நின்றாள். அந்த சம்பவம் கிறிஸ்தவ வியாபார புருஷர் பத்திரிகையில் வந்தபோது அவ்வாறு பிள்ளையை வைத்துக் கொண்டிருக்கும் படத்தை பார்த்திருப்பீர்களே. நான் சொன்னேன், பரலோக தகப்பனே, இதன் அர்த்தம் என்னவென்று எனக்கு புரியவில்லை. நானும் கூட ஊழியக்காரன் மாத்திரமே. ஆனால் அந்த குழந்தை நின்று கொண்டிருப்பதை நான் தரிசனத்தில் கண்டேன். அது உயிருடன் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் நான் என் கரங்களை வைக்கிறேன் என்றே உடனே அது அம்மா என்று கத்த துவங்கியது. அந்த தாய் பிள்ளையை அப்படியே பற்றிக் கொண்டு வீரிட்டு சத்தமிட்டால் ஜனங்களும் கூட வீரிட்டு சத்தமிடவும் மயங்கி விழுவதும் போன்று சம்பவித்தது. அதை குறித்து நீங்கள் ஒன்று சொல்லாதீர்கள். அந்த தாயோடும் குழந்தையோடும் ஒருவரை அனுப்பி அந்த வைத்தியரிடம் சென்று அந்த வைத்தியர் அந்த குழந்தை மறித்து போனது என்று எழுதி கொடுக்கட்டும் என்றேன். காலை 9 மணிக்கு அந்த குழந்தை நிமோனியாவினால் மறித்து போனது என்று நான் சொன்னேன். வைத்தியரால் எழுதி கையெழுத்திட்ட அறிக்கையை பெற்றுக்கொண்டோம். குழந்தை மறித்து விட்டது என்று அன்று காலை 9 மணிக்கே அந்த வைத்தியின் அலுவலகத்தில் அறிவிக்கப்பட்டாயிற்று. இருப்பினும் அந்த தாயானவள் அந்த குழந்தையை நாள் முழுவதுமாக வைத்துக் கொண்டு சுற்றி சுற்றி வந்தார். அது என்ன ஒரு முற்றிலுமானது! அது என்னவாயிருந்தது? குருடான கண்களை தேவனால் திறக்க கூடுமானால் மாறித்த குழந்தையையும் தேவனால் உயிர்த்தெழ செய்ய முடியும் என்று விசுவாசித்தார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நான் நிச்சயம் இல்லாமல் இருந்தேன். நான் அது காணுமட்டாய் நான் அறியவில்லை. நான் பிள்ளையை கண்டவுடன் அது ஒரு முற்றிலுமானதாய் இருந்தது. முற்றிலுமாக சரியே, அங்கே அது இருந்தது. மரணம் அதனால் பாதிக்கப்பட்டவரை திருப்பி கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. தேவகுமாரன் இங்கே சிலுவையை சுமந்து கொண்டு போனார். மரணத்தின் தேனி அவரை சுற்றி ரீங்காரம் இட துவங்கியது. அவர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்க முடியும்? அங்கே நின்று கொண்ட முகத்தின் மேல் துப்பும்படியாய் எப்படி அவரால் அனுமதிக்க முடிந்தது? அங்கே நின்று அவரை அவர்கள் பரிகசிக்க செய்யும்படியாய் எப்படி அவர் அனுமதித்தார்? எப்படி அதற்கு ஒன்றும் செய்யாமல் இருந்தார்? அது இம்மாறிவேல் அல்ல, அது ஒரு சாதாரண மனிதனே. குடித்து வரித்த போர் வீரர்களின் மது எச்சிலை பாருங்கள். அவருடைய முகத்தில் ரத்தம் கசிகின்றதை பாருங்கள் என்றது. பிசாசு சொன்னான், நான் அவரை பிடித்து விடுவேன், நான் அவரை பிடித்து விடுவேன் என்று. இதோ அவன் ஒரு தீனியை போன்று வருகிறான். மரண கொடுக்குடன் அவரை சுற்றி ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் சகோதரனே, அந்த தேனி அப்போது அதன் கொடுக்கை இம்மானுவேல் சரீரத்திற்குள்ளாக நங்கூரமிட்டு கொடுக்கை வெளியே இழுத்த போது அதன் கொடுக்கையே மரணத்தையும் கூட அவன் இழந்து விட்டான். பிற்காலத்தில் பவுல் மரணத்தை முகமுகமாய் சந்தித்த போது, ஓ மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினதில் வியப்பொன்றும் இல்லை. மரணத்துக்கு பயந்த எல்லா மனிதருக்கும் கிறிஸ்துவின் மரணமானது முற்றிலுமானதாய் இருந்தது. என்னுடைய இருதயம் அவருடைய புத்தகத்தின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் என்று கூறுகிறது. நான் இப்பொழுது நிச்சயமாக முடிக்கப் போகிறேன். நான் இதை இப்படியே விட்டுவிட வேண்டும். புரிகின்றதா? பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தும் திசை காட்டும் கருவி என்று அதனால் நான் அறிவேன். இந்த வார்த்தை சத்தியம் என்று என்னை அறியும்படியாய் செய்கிறவர் இவர்தான். அவரே என்னுடைய முற்றிலுமானதாய் இருக்கிறார். அவரே என்னுடைய சூரிய வெளிச்சம். அவரே என்னுடைய ஜீவனாயிருக்கிறார். அவரே என்னுடைய நங்கூரமாயிருக்கிறார். தொல்லைகள் வரும்போது அவரே என்னுடைய வடதுரும நட்சத்திரமாயிருக்கிறார். நான் தொலைந்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை திரும்பவும் அந்த இடத்திற்கு கொண்டு வருகின்ற திசை காட்டும் கருவியாயிருக்கிறார். ஆவணங்கள் மற்ற நட்சத்திரங்களைப் போல இருக்கின்றன. அவர்கள் உலகத்தோடு மாறிக்கொள்ளுகிறது. மற்ற நட்சத்திரங்கள் உலகம் மாற்றிக்கொள்வது போல மாற்றிக்கொள்ளுகிறது. ஆனால் வடதுருவ நட்சத்திரம் மாற்றிக்கொள்ளாது. நான் விரும்புவதற்கு மாற்றிக்கொள்ள உலகத்தால் முடியும். ஆனால் அதுவோ நிலையாய் இருக்கிறது. ஓ என்ன வடதுருவ நட்சத்திரம் நங்கூரமிடப்பட்டுள்ளது. மற்றவைகள் சுற்றி சுற்றி மாறிக்கொள்ளுகிறது. நீங்கள் அவைகளை இங்கே பார்க்கலாம், அங்கே பார்க்கலாம், எந்த இடத்திலும் பார்க்கலாம். ஸ்தாபன சபைகளின் காரியம் அந்தபரமாய்தான் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து முற்றிலுமானதாய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒருவராய் அவர் இருக்கிறார். ஸ்தாபனங்கள் உங்களை எல்லாமாய் பின்னி வைக்கும் போது அந்த வடதுருவ நட்சத்திரத்தை நோக்கி பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரே திசை காட்டும் கருவியாயிருக்கிறார். அவர் எந்தெந்தைக்கும் அவருடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். இப்பேற்பட்டதான ஒரு நவீன நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க முடியாது என்று அவர்கள் என்னிடத்தில் கூறின போது, எனக்கு தெரியும் தேவன் என்று ஒருவர் இல்லாதிருந்தால் அப்பொழுது ஜீவித்தும் புசித்தும் குடித்தும் மகிழ்ச்சியாய் இருக்கலாம். தேவன் என்று ஒருவர் இருப்பாரானால் நாம் அவரையே சேவிப்போமாக. அவர் பூமியில் இருந்த போது அவர் எல்லா காரியங்களையும் மரித்தோரை எடுப்பதையும் கூட செய்யும் அந்த நாளை காணும்படியாக நான் ஜீவித்தேன். அது உண்மை என்று நிரூபித்ததான தஸ்தாவேஜுகள் இருக்கின்றன. ஆமையா, அவரே என்னுடைய முற்றிலுமானதாய் இருக்கிறார். இப்பொழுது அவரை உங்களுடைய முற்றிலுமானதாய் ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய துன்ப வேலை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதுமே ஒரு முற்றிலுமானதாக இருக்கிறார். இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய கிருபையினாலே இப்பொழுது முடிப்பது மேலாயிருக்கும். ஏற்கனவே நேரமாகிவிட்டது. இங்கே நாம் பார்ப்போம், 11 மணியை நினைத்தேன், அது 12:30 ஆகி இருக்கிறது. நண்பர்களே, எல்லா பகலும் எல்லா இரவும் எல்லா வருஷமும் நித்தியத்தின் ஊடாகவும் கூட அதையே பேசி தீர முடியாது. அதை உருவகப்படுத்த முயற்சிக்காதீர்கள், உங்களால் முடியாது. அதை உருவகப்படுத்த எந்த வழியுமே கிடையாது. நீங்கள் கூறலாம், சகோதரன் பிரணாம், உங்களால் மட்டும் என்று எனக்கு தெரியாது. நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அதை குறித்து ஏதும் சொல்வதை நிறுத்திவிட்டேன். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அவ்வளவுதான். புரிகின்றதா? ஓடுகிற நாளும் அல்ல, அல்லது விரும்புகிற நாளும் அல்ல, அது இரக்கம் காட்டுகிற தேவனாலேயாம். புரிகின்றதா? கிரியைகளினால் அல்ல, அது கிருபையினாலே உண்டாயிருக்கிறது. புரிகின்றதா? நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். நீதியான காரியங்களை செய்வது அவரை பொறுத்ததாக இருக்கிறது. அப்படியே அதை விசுவாசியுங்கள். அதன் மேல் கிரியை செய்யுங்கள். இந்த பிரபல்யமான பாடல் இங்கேயோ அல்லது வேறு எங்கேயோ பாட நான் கேட்டிருக்கிறேன். ஓ தேவனுடைய அன்பு எவ்வளவு ஐஸ்வர்யமாயும் சுத்தமாயும் இருக்கிறது. அளவிட முடியாததாய் பலமுள்ளதாய் இருக்கிறது. அது என்றைக்குமாய் நிலைத்திருக்கும். அது பரிசுத்தருடையதும் தூதர்களுடையதுமான பாடல். கணிதத்தில் தேர்ந்த ஒரு மனிதன் அதை விவரித்து கூற முயற்சிக்கும் பொழுது, அல்லது அவனுடைய கல்வி திறமையினால் காட்ட முயற்சிக்கும் போது, அது உன்னை பைத்தியமாக்கிவிடும். உன்னால் அதை செய்ய முடியாது, அதை செய்ய முயற்சிக்காதே, அதை யூகித்து பார்க்க முயற்சிக்காதே. தேவன் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவர். நீ தேவனை யூகித்து பார்க்காதே, அப்படியே தேவனை விசுவாசியுங்கள். அதுதான் ரகசியம். அதை உருவகப்படுத்தி பார்க்காதே, அப்படியே அது விசுவாசி. அதன் அர்த்தம் என்னவென்று என்னால் சொல்ல முடியாது. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று என்னால் சொல்ல முடியாது. வெறுமனே எனக்கு தெரியும், நான் அப்படியே விசுவாசிக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு சிறு பிள்ளைகள் நீங்கள் எதையாவது வாக்களியுங்கள், அவன் அதை அப்படியே விசுவாசிக்கிறான். அதை போன்று நீங்கள் உங்கள் வார்த்தையை காத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அவர் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் அதை அப்படியே விசுவாசியுங்கள், ஆடி போய் விடாதேயுங்கள், அப்படியே அங்கேயே நிலையாயிருங்கள். தேவன் அதை ஒரு சமயம் செய்திருக்கிறார், அதை மீண்டும் அவர் செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அவர் அப்படியா செய்யவில்லை என்றால் அதை ஏன் அவரால் செய்ய முடியவில்லை என்று அவர் உங்களிடம் கூறுவார். அது சரி, இப்பொழுது அதோடு நிலைத்து நில்லுங்கள். உங்களுக்கு அந்த ஒரு சரணம் தெரியுமா? அங்கே இருக்கின்ற நம்முடைய வெளியேற பெற்ற சகோதரனுக்கு நேற்றிரவு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஓ தேவ அன்பே என்ற அந்த பாடலை அவர் பாடுவார். அந்த சரணத்தை எனக்கு கூறுங்கள். பாடலின் இந்த பகுதியை ஒரு மனநோயாளி ஆஸ்பத்திரியின் சுவற்றில் எழுதப்பட்டிருந்தது. சமுத்திரமெல்லாம் மையாகி, அல்லது ஆகாய விரிவே காய்ந்த தோல் சுருளாகி, பூமியின் மேலுள்ள எல்லா தண்டுகளும் எழுதுகோளாகி, எல்லா மனிதர்களும் எழுத்தாளர்களாகி, தேவனுடைய அன்பை குறித்து அதில் எழுத வேண்டுமானால் மையாகிய சமுத்திரமே வத்தி போய்விடும். அல்லது ஆகாய விரிவாகிய சுருள் ஒரு வானம் தொடங்கி மறுவானம் மட்டுமாய் விரிக்கப்பட்டாலும் அதை முழுவதுமாய் உள்ளடக்க முடியாது. அதை சற்று சிந்தித்து பாருங்கள். பூமியின் முக்கால் பாகம் தண்ணீராயிருக்கிறது. ஆகாய விரிவில் இருக்கிற பிராணவாயுவும் கரியமல வாயுவும் ஈரப்பசை முதலானவைகளை பாருங்கள், புரிகின்றதா? எல்லா ஈரப்பசையும் மையாக்கினால் சிந்தித்து பாருங்கள். கோடானு கோடியான வைக்கோல் எல்லாம் எழுதுகோலானாலும், பூமியின் மேல் இருந்த கோடான கோடியான மனிதர்கள் அதை சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எழுத்தாளர்களானாலும், அந்த எழுதுகோள்களை சமுத்திரங்களில் தோய்க்க அந்த அன்பை உருவகப்படுத்தி காட்ட சமுத்திரத்தையே வத்தி போக செய்யும். தேவனுடைய அன்பை சற்று சிந்திக்க முயற்சியுங்கள். அல்லது சுருளினால் அவ்வளவையும் உள்ளடக்க முடியுமா? நித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு விரிக்கப்பட்டாலும் முடியுமா? அதை உருவகப்படுத்தி பார்க்காதே, உன்னால் முடியாது. அதை உருவகப்படுத்துவதில் உன்னுடைய சிந்தையை இழந்து விடுவீர்கள். அப்படி அதை விசுவாசியுங்கள். அவரை உங்கள் முற்றிலுமானதாக ஆக்குங்கள். அங்கேயே தரித்திருங்கள். நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாத இனிமையான சமாதானமும் அனுபவமும் அதனோடு நங்கூரமிடப்பட்டு உங்களுடைய நங்கூரம் பள்ள தாக்குக்கு உள்ளாக பற்றிக் கொள்ளும். நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. நீர் எவ்வளவு மகத்துவமானவராயிருக்கிறீர், நீர் எவ்வளவு மகத்துவமானவராயிருக்கிறீர். உங்களுடைய தலைகள் வணங்கினவாறு இருக்கையில் இக்காலையில் உங்களில் எத்தனை பேர்கள் புதியவரிடம் இப்பொழுது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் மிகவும் பக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். அது நல்லதுதான். நான் அதை பாராட்டுகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். தேவனும் கூட பாராட்டுகிறார் என்று நான் நிச்சயமாய் கூறுவேன். ஆனால் உங்களுக்கு உண்மையாகவே அந்த முற்றிலுமான அனுபவம் இல்லாதிருக்கிறது. அதாவது அது நீங்கள் விசுவாசிப்பது போன்று பாவனை செய்வது அல்ல, யூகமும் இல்லை. ஆனால் ஏதோ உங்களிடத்தில் திரும்ப பேசின ஒன்றாக இருக்கிறது. பின்னர் அந்த நேரம் முதற்கொண்டு உங்களுடைய ஜீவியத்தின் மாற்றத்தையும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஆமேன் என்பதோடு ஆமோதிக்கப்படுகிறதையும் நீங்கள் கண்டீர்கள். அப்படியானால் நீங்கள் முற்றிலுமானதை பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று அவர் கூறினது உங்களுக்கு நினைவிருக்கும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் இன்னும் வரவில்லை. அது ஒரு கால் உங்களுடைய கோட்பாட்டிற்கு எதிராக இருந்து, உங்களுடைய ஸ்தாபனத்திற்கு எதிராக இருந்து, ஆனால் நீங்கள் அந்த ஸ்தானத்திற்கு மோசேயை போன்று மற்றவர்களை போன்று வர வேண்டும் என்று விரும்புவீர்களானால் அவர்கள் அந்த முற்றிலுமானதை பற்றிக் கொள்ளுமட்டாய் அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் உங்களுடைய ஜீவியத்தில் இருந்து காலையில் அது உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், நீங்கள் வெறுமனே உங்கள் கரத்தை உயர்த்துவதினால் அதை தெரிவித்தால் அது போதுமானது. தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி ஐயா, கட்டிடத்தின் எல்லா பக்கத்திலும் கரங்கள். கிருபை நிறைந்த தகப்பனே, சில நேரங்களில் நாங்கள் பிரிய வேண்டியவளாய் இருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்தையே விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு நேரம் அங்கே நமக்கு இருந்தாக வேண்டும். அது எந்த நேரத்தில் வரும் என்று நாங்கள் அறியோம். அது அதிக வித்தியாசத்தையும் உண்டு பண்ணவில்லை. எங்களுடைய நேரம் ஒரு கால் முடிந்து போகுமானால் அப்பொழுது நாங்கள் வருவதற்கு விரும்புகிறோம். நாங்கள் இங்கே தங்கியிருப்பதன் நோக்கம் உமக்கு சேவை செய்வதற்காகவே.
on the road to destruction one day as Paul was on the road to
அடிவிற்கு போகிற பாதியிலே போய் கொண்டிருந்தபோது சபையை துன்பப்படுத்த பவுல் தமஸ்குக்கு போகிற பாதியிலே ஒரு வெளிச்சம் அவனை குருடாக்கினது. ஓ தேவனே, அந்த வெளிச்சம் அவனை பின்தொடர்ந்து சென்றது. ஏனென்றால் அது கிறிஸ்துவாயிருந்தது. அவன் அங்கே ஒரு முற்றிலுமானதில் நங்கூரமிடப்பட்டிருந்தான். மரணத்தையும் கூட நேருக்கு நேர் அதன் முகத்திலேயே சந்தித்து சிரிக்கும் அளவுக்கு இருந்தது. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கூறினான். அந்த அப்போஸ்தலனுக்கு நீர் ஒரு முழுவதுமான முற்றிலுமானதாக ஆனீர். ஒவ்வொரு வாக்கியத்திற்கும் நீரே அவனுடைய ஆமேனாய் இருந்தீர். அவனுடைய ஜீவியத்தின் நட்சத்திரமாய் இருந்தீர். அவனுடைய வழிகாட்டும் கம்பமாய் இருந்தீர். புயலின் ஊடாக அவனை வழிநடத்தின திசை காட்டும் கருவியாயும் இருந்தீர். நீரே வெளிப்படுத்தலாய் இருந்தீர். நீரே தரிசனமாய் இருந்தீர். நீரே அவனுடைய நம்பிக்கையாய் இருந்தீர். அவனுடைய ரட்சிப்பாய் இருந்தீர். அவனுடைய மரண வேளையிலும் கூட அவன் மரண தண்டை போகிறான் என்பதை அவன் அறிந்த போதும் நீர் அவனுடைய முற்றிலுமானதாய் இருந்தீர். நீர் தானியேலின் முற்றிலுமானதாய் இருந்தீர். நீர் எல்லா தீர்க்கதரிசிகளுடைய முற்றிலுமானதாய் இருந்தீர். தாவன வித்தியாசங்களின் மத்தியில், அவர்களுடைய தொல்லைகளின் நாட்களின் மத்தியில், பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியிலும் உம்மை தங்களது முற்றிலுமானதாக கொண்ட மனிதர்களும் அங்கே இருக்கத்தான் செய்தனர். இன்றைக்கும் கர்த்தாவே, புருஷர்களும் ஸ்திரீகளும் கருணையுடனும் அன்புடனும் ரத்தம் கசியும் இருதயங்களோடும் தேவனை அறிந்திருக்கும் ஒரு அனுபவத்திற்காகவும் ஒரு முற்றிலுமானதின் நிச்சயத்திற்காகவும் கர்த்தாவே, ஒருவேளை இதற்கு முன்பாக தேவனை அறிந்த ஜனங்கள் யாவரும் ஒரு சபையை சேர்ந்து கொள்வதாக இருந்தார்கள். வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, என்னுடைய இருதயத்தை நீர் அறிவே, உத்தமமாக இருக்கும்படியாக நான் முயற்சிக்கையில் நாம் உணர்ந்து கொண்டோம். ஆனால் நீங்கள் சபையை சேர்ந்து கொள்ள முடியாது. நீங்கள் விடுதியில் தான் சேர்ந்து கொள்கிறீர்கள். அதாவது மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட், கத்தோலிக்க, பெந்தேகோஸ்ட் விடுதிகள் என்றும். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளாக காண முடியாத கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பிறந்து அவருடைய மகத்தான சரீரமானது கிரியினாலும் வல்லமையினாலும் அசைய ஆவியின் வரங்களோடும் அவருடைய சரீரத்தின் அங்கங்களாக ஆக வேண்டும் என்று கூறினேன். தேவனே, இதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இக்காலையில் கரங்கள் உயர்த்தப்பட்டன. என்னை பொறுத்தும் ஓ கர்த்தாவே, என்னை எடுத்து வார்ப்பித்து என்னை உருவாக்கும். கிறிஸ்துவோடு ஜீவியத்தில் என் நிலையை பிணைக்கப்பட்ட அப்படியானதொரு முற்றிலுமானதாக ஆக்கும். அதனால் நான் அந்த முற்றிலுமானதை தவிர வேறொன்றையும் சிந்தியாமல் இருப்பேன். இதை அழியும் கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதியும். யாரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் சுகப்படுத்தும். இழக்கப்பட்டு போனவர்களை ரட்சியும். இப்பொழுது கர்த்தாவே, ஜனங்களை பீடத்தண்டை அழைப்பது வழக்கமான காரியம் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அது எங்களுக்கு ஒரு பாரம்பரியமாய் போயிற்று. இன்று காலையில் பீடத்து அழைப்பு சிறு பிள்ளைகள் மற்றும் எல்லாராலும் நிறைந்து விட்டது. ஆனால் கர்த்தாவே, எப்படியோ நீர் அவர்களிடத்தில் பேசினீர். அவர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தினர். அது ஒரு தீர்மானமாய் இருந்தபடினாலே அவர்கள் அதை செய்தார்கள். அவர்கள் அதை செய்ய விரும்பினார்கள். அவர்களுக்கு ஒரு உண்மையான ஏதோ காரியம் தேவையா இருக்கிறது. அவர்கள் சார்பில் என் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதை அழியும் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய வியாதிகளை சுகப்படுத்தி, எங்களுக்கு தேவையான விடுதலையை கொடுத்து இப்பொழுது எங்களோடு இருக்கும் கர்த்தாவே, எல்லா காரியங்களுக்கும் மேலாக இன்றைக்கு நாங்கள் அந்த முற்றிலுமானதோடு கட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறக்காதிருப்போமாக. அந்த முற்றிலுமானது எங்களை கல்வாரி அண்டைக்கும் கிறிஸ்துவண்டைக்கும் வழிநடத்துகிற வடதுருவ நட்சத்திரமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறபடியாய் எங்களுக்கு அவைகளை வெளிப்பட செய்து, யாரியர்களை சுகப்படுத்துவதிலும் நரசினங்களை காட்டுவதிலும் மருத்துவரை எழுப்புவதிலும் செய்வேன் என்று அவர் வாக்களித்துள்ளாரோ அதை அப்படியே செய்து காட்டும். கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியாக இன்று காலையில் இங்கே கூடி வந்திருக்கின்ற இந்த சபையையும் இந்த ஜனங்களும் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று இயேசு கூறினபடியே ஜீவிப்பார்களாக. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அவர்களுடைய சமுதாயமே தாகமடையும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவு உப்பாவார்களாக. உப்பானது தாகத்தை உண்டு பண்ணும். உப்போடு தொடர்பு கொள்ளும் போது அது பாதுகாத்துக் கொள்ளும். இவர்கள் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதாயும் கூட இருக்கும்படி இதை நீர் அவர்களுக்கு அளிக்கும்படியாய் தேவனே நான் ஜெபிக்கிறேன். இந்த தாழ்மையுள்ள ஊழியக்காரனாகிய எங்களுடைய போதகர் சகோதரன் நெவலை ஆசீர்வதியும். அவர் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு அங்கமாக அவருடைய கடமையின் ஸ்தானத்தில் பயபக்தியோடு நின்று கொண்டு நீர் செய்ய சொல்லுகின்ற எல்லா காரியத்தையும் பின்பற்றி தன்னால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சிக்கிறார். தர்மகர்த்தாக்களை ஆசீர்வதியும். நான் கடந்து வந்ததான இந்த மகத்தான இருளான நேரத்தில் என்னோடு தயவாய் சேர்ந்து நின்றார்கள்.
துன்ப வேளையில் என்னோடும் சபையோடும் சேர்ந்து நின்று என்னோடு சேர்ந்து ஜெபித்தார்கள். கர்த்தாவே, நான் அவர்களை நேசிக்கிறேன். அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நான் என்னுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறேன். இந்த அடிந்து போகக்கூடிய களிமண் ஊழியனை நோக்கி பார்க்காமல் அவர்கள் சர்வ வல்லவராகிய உம்மை நோக்கி பார்ப்பார்களாக. நாங்கள் எல்லைக்குட்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் யாராயிருந்தாலும் ஒன்றுமில்லை, நாங்கள் அழிவுள்ளவர்கள் தானே. ஆனால் செய்தியாளர் அல்ல, செய்தியே இதை அருளும் கர்த்தாவே. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறோம். இங்கிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், பிள்ளைகளுக்கும் கூட அவ்வளவு தத்துரூபமாய் இருந்து முழு கூட்டத்தாருக்கும் அவரே முற்றிலுமானதாக இருக்கும்படியாய் அருள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். இப்பொழுது நாங்கள் இன்னும் முறை பாடும்பொழுது உங்களுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ பக்கவாட்டிலோ இருக்கும் யாரிடத்திலாவது கை குலுக்குங்கள். எல்லாரும் கை குலுக்குங்கள். அப்படியே உட்கார்ந்தவாறு இருந்து கொண்டு அப்படியே சுத்தி திரும்பி உங்களால் முடிந்தால் கை குலுக்குங்கள். புரிகின்றதா? நீங்கள் நல்லவரின் ராபோஜனம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் கரங்களை உயர்த்தி அவருக்கென்று பாடுவோமாக. அவர் உங்களுடைய முற்றிலுமானதாய் இருக்கிறார் என்று எத்தனை பேர்கள் உணர்கிறீர்கள்? வார்த்தை அவரே வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அவர்தான் வார்த்தை. வார்த்தையில் உள்ள ஒளி உங்களில் ஜீவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே அதை உயிர்ப்பிக்கிறார். அது வார்த்தையின் ரூபகாரப்படுத்தலாயிருக்கிறது. வார்த்தையை உங்களுடைய இருதயத்திலே வையுங்கள். பரிசுத்த ஆவியானவரை உள்ளே அனுமதியுங்கள். வார்த்தை அப்பொழுது அசைகின்றதை கவனியுங்கள். விசுவாசியுங்கள், தாழ்மையாயிருங்கள். மகத்தான யாரோ ஒருவராக இருக்கும்படியாய் வாங்கியாதேயுங்கள். தேவன் உங்களை யாராவதாய் ஆக்க நீங்கள் ஒன்றுமில்லாதவளாயிருங்கள். புரிகின்றதா? சரி, அதை இப்பொழுது செய்யுங்கள். அவரை நேசிக்கின்ற யாவரும் ஆமேன் என்று கூறுங்கள். ஆமேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படியே இருப்பதாக. ஆமேன், அது சரி. நான் அல்லேலூயா என்று சொல்லுவோம். இதன் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? நம்முடைய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்பதே. சமீபத்தில் நான் ஜெர்மனிக்கு சென்றிருந்த போது அந்த நாளன்று சுமார் 30 அல்லது 40,000 ஜனங்களுக்கு முன்பாக நான் எழுப்பி நின்று, ஜெர்மானியர்களாகிய உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது எனக்கு ஒரு வினோத காரியமாய் இருக்கிறது என்றேன். இங்கு நான் வரும்போது ஒரு நாய் ஆங்கிலத்தில் குறைத்தது. அது சரி, அதற்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அங்கே ஒரு பறவை உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஆங்கிலத்தில் பாடினது. நான் வீதிவழியாக வந்து கொண்டிருந்தேன். ஒரு தாயானவள் ஒரு சிறு குழந்தையை கையில் வைத்துக் கொண்டிருந்தால் நான் திரும்பி பின்னாலே வந்தபோது அந்த குழந்தை ஆங்கிலத்தில் அழுது கொண்டிருந்தது. ஜனங்களே, உங்களுக்கு மட்டும் என்ன வந்தது என்றேன். அது சரியே. ஓ, நீங்கள் மட்டும் சுற்றி பார்ப்பீர்களானால் அவர் எங்கேயும் இருக்கிறார். அவர் அப்படி இல்லையா? நிச்சயமாக அவர் இருக்கிறார். இப்பொழுது நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய கண்களை மூடி பாடுவோம். இதற்கிடையில் நாம் போதகரை வந்து முடித்து வைக்கும்படியாக கேட்போம். முதலாவதாக நாம் எழுந்து நிற்போம். யாவருமாக எழும்பி நில்லுங்கள். எல்லாருமாய் மறுபடியுமாய் கேட்கிறேன், நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஆமேன் என்று கூறுங்கள். உங்களுக்கு தெரியுமா, அல்லேலூயா என்ற வார்த்தை எல்லா பாஷையிலும் அப்படியேதான் இருக்கிறது என்று. ஆப்பிரிக்காவின் ஹாட் அண்ட் டாட் காடுகளுக்குள் சென்று பாருங்கள். அல்லேலூயா என்பதை அதே விதமாக அழைக்கப்படும் வார்த்தை. ஹல்லேலூயா, அடிவரு கிறிஸ்தவ வாழ்த்துதலா இருக்க வேண்டும் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்ற வார்த்தைக்கு நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று அர்த்தம். அவர் அதற்கு பாத்திரமானவராய் இருக்கிறார் இல்லையா? அவர் முற்றிலுமாக என்னுடைய இரட்சகராய் இருக்கிறார். அவர் எனக்கு முற்றிலுமாக தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் அந்த வண்ணமாய் இருக்கிறாரா?